கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலையில் கூடி வந்திருக்கிறோம். அதிகமாக ஜபித்த பின்னர் இந்த காலை நான் சீக்கிரமாய் விழிக்கவில்லை. நான் ஒரு விதமாக நேரம் கழித்து எழுந்தேன். அது ஏன் இப்போது அப்படி என்று உங்கள் யாவருக்குமே தெரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்று காலை இல்லை, அன்றிரவு நான் வீட்டிற்கு வந்தேன். என்னுடைய அண்டை வீட்டான் முன்முற்றத்தில் அவனும் அவனுடைய சிறிய மகளும் நின்று கொண்டிருந்தனர். அவனுடைய மனைவி மகப்பேறு மருத்துவமனையில் தாதியாக இருக்கிறாள். அவருடைய கரத்தில் இவ்வளவு நீளமுள்ள ஒரு பிரம்பை வைத்திருந்தார். அதில் ஏதோ எழுதியிருந்தது. அதில் ஒரு நாடாவை கட்டி ஏதோ ஒரு சிறு காரியம் அதில் இருந்தது. ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அக்டோபர் 11 தேதி 3:43 அல்லது 4:43 மணி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரண்ணாம் தாத்தா ஆகிவிட்டார் என்றிருந்தது. பின்னர் கீழ்பாகத்தில் ஒரு மகத்தான பெரிய வலை அடைப்பு குறியில் நீர் நினைப்பதை காட்டிலும் வயது சென்றவர் என்றிருந்தது. எனவே சற்று அதிகப்படியான நேரம் இழைப்பார இப்பொழுது எனக்கு சட்ட ரீதியாக உரிமை இருக்கிறது. சகோதரன் ராய்ட், நீர் ஒரு தாத்தாவாக ஆகும்பொழுது அது சரிதானே? நீங்கள் ஓஹியோவில் இருந்து வந்தபொழுது நான் இன்று காலையில் நான் எழும்பாமல் இருந்ததற்கு சகோதரிக்கு அது ஒரு விதமான சாக்காக எனக்கு ஆகிவிட்டது என யூகிக்கிறேன். ஓ, அதற்கு பின்னர் எனக்கு 10 அதிகமாக இருப்பது போன்று நான் நிச்சயமாக உணர்கிறேன். ஆனால் நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி எனக்கு 7 அல்லது 8 எடையுள்ள ஒரு சிறிய பேரப்பிள்ளை அங்கே வெளியே இருக்கிறான். அதை போன்று ஏதோ நான் இதுவரை கண்டதிலேயே அசிங்கமான ஒரு குழந்தை. அவனுடைய தாத்தாவை போன்று அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் எங்கே போனான் என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெலி எங்கே போனான்? என்னுடைய தொலைபேசி வேலையை முடித்துக் கொண்டு நான் கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த போது ஜார்ஜியாவிலும் சுற்றுப்புறங்களிலும் இருந்து ஒரு கூட்ட நல்ல நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த சிறு பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாயிருந்தார்கள். நான் எப்பொழுதும் பெலியை போன்றே ஏதோ உணர்வடைந்தேன். நீங்கள் அவைகளை உடைத்து விடுவீர்களோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும் அவைகள் மிகவும் சிறியவைகள். அது சகோதரி பீலர் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் கூட நான் அப்படி நினைப்பது உண்டு. அவர்களும் கூட அந்த விதமாக நினைப்பது வழக்கம். ஆனால் அவைகள் அவ்வளவு சுலபமாக உடைவதில்லை என்பதை பின்னர் அவள் கண்டறிந்தாள். எனவே அது சரிதான் என்று நான் நினைக்கிறேன். நேற்று பிற்பகல் நம்முடைய சபையைச் சேர்ந்த சகோதரிகளில் ஒருவள் வீட்டிற்கு போகும் ஒரு சாகியம் எனக்கு கிடைத்தது. அவளுடைய குமாரத்தியின் வீடு அவளும் கூட இங்கே சபையில் இருக்கிறாள் என நான் நினைக்கிறேன். அங்கே அவர்கள் சகோதரன் நெவிலுக்காக ஒரு சிறிய பிறந்தநாள் விருந்தை வைத்திருந்தனர். நேற்று அவர் இன்னொரு மைல் கல்லை கடந்தவராயிருந்தார். எனவே நாம் சகோதரன் நெவிலுக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான பிறந்தநாள் வாழ்த்தை கூறுவோமாக. ஏனென்றால் அவர் ஒரு மிகவும் அருமையான சகோதரன். நிச்சயமாக அவர் இப்பொழுதுதான் 25 சிறியதுதான் கடந்தார். என்னை போன்றே நாங்கள் 25 இரண்டு முறையாக கடந்து விட்டோம். அந்த லக்கை நீங்கள் 2 முறையாக கடக்கும் போது அது வயோதிபராக ஆக்குகின்றது. உங்களுக்கு தெரியும் பிராங்கி வெப்பர் இங்கே வந்த அந்த காலை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். இப்பொழுது அவருடைய மகள் அங்கே ஜீவிக்கிறார். அவர் புளாரிடாவில் இருக்கிறார். நானும் பிராங்கியும் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு சென்றோம். பிராங்கி அவருடைய பிறந்தநாள் காணிக்கையை போட்டார். அப்பொழுது நான் 3 அல்லது 4 வருட பிரசங்கியாக இருந்தேன். நான் பிராங்கியை கத்தராகி இயேசுவிடத்திற்கு வழிநடத்தினேன். அவர் ஒரு 25 காணிக்கை போட்டார். நான் 22 வயதுடனா இருந்தேன் என நினைக்கிறேன். அவர் 25 காணிக்கை போட்டார். நான் நினைத்தேன், ஓ என்ன பிராங்கி வெப்பர் அவர்களுக்கு 25 வயது என்றா சொல்கிறீர்கள்? என்ன, எனக்கு 25 வயதாகும் பொழுது அந்த நேரம் எனக்கு அச்சமாக இருக்கிறது. இப்பொழுது நான் அவைகளில் 3 போட ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அது கடந்து போவதற்கு நீண்ட காலமாவதில்லை. நான் இங்கே நோக்கி பார்த்து சகோதரன் சகோதரி கிண்டும் அவர்களுடைய 80 வயதுகளில் இன்னும் பலமடைந்து கொண்டு போகிறதை கண்டு நான் 52 வயதில் நான் குறை சொல்கிறதற்காய் கர்த்தராகிய இயேசுவே என்னை மன்னியும் என்று நினைத்தேன். உங்களுக்கு 80, சகோதரனுக்கு 81, அது சரிதானே? 81. அவர்கள் இன்னமும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது இல்லையா? நிச்சயமாக கொடுக்கின்றது. கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே நல்லவராயிருக்கின்றார்.
There's only one bad thing that I dread having meeting here of a morning.
இங்கு காலை வேளையில் நடக்கும் கூட்டத்தில் எனக்கு அச்சத்தை விளைவிக்கும் காரியம் ஒன்றே ஒன்றுதான். அது பயங்கரமானது. கூறுவதற்கு கூட அவமானமாக இருக்கிறது. வெகு தூரத்திலிருந்து இந்த ஆராதனைகளுக்கு வரும் அநேக நண்பர்கள் எனக்கு இருக்கின்றனர். ஈவான்சி நான் இங்கே பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் இங்கே எங்கே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு ஆராதனையையும் தவறவிடுவதில்லை. பிரசங்கிக்கிறதை கேட்பதற்காகவே ஒவ்வொரு ஞாயிறும் அவர்கள் எத்தனை மைல்கள் காரோட்டி வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 1,300 மைல்கள். சபைக்கு போவதற்காக ஒரு வாரத்திற்கு குறைந்தது 60-70 டாலர்கள் செலவழிக்காமல் அவர்களால் பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அது உண்மை. அவர்களுடைய குடும்பத்துடன் அவர்கள் இங்கே வந்து இங்கே இருந்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆனால் இங்கே ஒரு சிறிய சகோதரன் அங்கே அலபாமாவிலிருந்து அதே தூரம் ஒவ்வொரு வாரமும் காரோட்டி வருகிறார். ஓ என்ன சகோதரன், என்ன சகோதரன் பெஸ்ட். அவர் எனக்கு ஒரு பையன் போன்றிருக்கிறார். அவர் ஒரு தகப்பன். அவருக்கு சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவரும் அவர் மனைவியும் அவ்வளவு வாலிபமாய் காணப்படுகின்றனர் சகோதரன் பெஸ்ட். ஆனால் அவர் எப்பொழுதும் என்னை நினைவுபடுத்துகிறார். சகோதரன் சகோதரி பாமர் அங்கே பின்னாக மேக்கான் ஜார்ஜியா அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறார். சகோதரி அங்கிரன் அவர்கள் வழக்கமாக மெம்பசிஸில் உள்ள டென்னசி அங்கிருந்து வருகிறார்கள். அவர்கள் இந்த காலையில் இங்கு இருக்கிறார்களா? சகோதரி அங்கிரன் டென்னசி மெம்பசிஸில் இருந்து வருகிற அந்த குழுவும் வழக்கமாக வருகின்றவர்கள் இருக்கிறார்களா? ஆம், பின்பக்கமாக பின்னால் இருக்கிறார்கள். அங்கே மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு அங்கே அநேகர் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் அங்கே தூர தெற்கு கெண்டக்கில் இருந்தும் அந்த பக்கமாக சுற்றி பார்த்தால் சிகாகோவில் இருந்தும் சிகாகோவிற்கு மேலாக இருந்தும் சுற்றிலும் இருந்தும் வந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒருவர் கலிபோர்னியாவில் இருந்து இங்கே வந்ததாக அறிந்து கொண்டேன். அவர் கொஞ்ச நேரம் தங்கி என்னை பார்க்க வேண்டும் என்றிருந்தார். கூட்டத்திற்கு பின்னர் நான் நெருக்கப்பட்டேன். நான் அவரை பார்க்காமலேயே அவர் திரும்பி போய்விட்டார். இன்னொருவர் எங்கோ இல்லினாய்ஸிலிருந்து வந்திருந்தார். அந்த மனிதன் இன்று காலையில் இங்கிருந்தால் நான் எப்போதும் சாப்பிட்ட ஆப்பிள்களில் இதுவரை எனக்கு கிடைத்த ஆப்பிள்களில் மிகவும் அருமையாயும் ருசிகரமாகவும் அவைகள் இருந்தன. அவர் ஒரு கூடை நிறைய எனக்கு ஆப்பிள்களை கொண்டு வந்தார். ஜார்ஜியாவிலிருந்து ஒரு சகோதரன் வந்திருந்தார் என நினைக்கிறேன், அல்லது வேறெங்கிருந்தோ. அவர் ஒரு பெரிய பொட்டலம் நிறைய பீக்கான் பருப்பை கொண்டு வந்திருந்தார். ஓஹோ, உண்மையாகவே என்னால் அவைகளை சாப்பிட முடியும். இப்பொழுதெல்லாம் நான் உண்மையிலேயே என்னுடைய தாயார் கடந்து போனதிலிருந்து நான் ருசியுள்ள ஆகாரங்களை உண்பதில்லை. ஒரு புதிய தரிசனத்திற்காக தேவனிடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு குறைவாய் சாப்பிட முடியுமோ அப்படியாய் மிருதுவான காரியங்களையே சாப்பிடுகிறேன். 20 பவுண்டு எடை குறைந்து விட்டேன். இப்பொழுது நான் ஒன்றும் உபவாசித்துக் கொண்டிருக்கவில்லை, வெறுமனே அப்படி இருக்கிறேன். அதொன்றும் கர்த்தருக்காக செய்வதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் உள்ள மேலானதை கொடுக்க வேண்டும், இது அல்ல. சகோதரன் சமரையும் மற்றவர்களையும் கூட அங்கே பின்னாக நான் காண நேர்ந்தது. அங்கே அநேகம் பேர்கள் இருக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை போன்று அம்மாவோடு உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்னும் மற்றவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு உண்மையான விசுவாசமுள்ள சகோதரி இருந்தாள். அந்த சகோதரியின் பெயர் எனக்கு மறந்து போயிற்று. அவள் இந்த காலையில் இங்கு இருப்பாளாயின் அவளுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். ஆனால் அவர்களில் ஒருவர் சகோதரி பீலர், மற்றொருவர் அந்த சகோதரி, மற்றும் இன்னும் ஒரு சகோதரன் ஸ்டெஃபியாவார். யாரையாகிலும் நான் பெயர் சொல்லாமல் விட்டுவிட்டால் உங்கள் யாவருக்கும் தெரியும். நீங்கள் நீண்ட காலமாக என்னை அறிந்திருக்கிறீர்கள். எனவே விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அதை செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்கள். சில நேரங்களில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் என்னுடைய சிந்தையில் வரும் யாருடைய பெயரையாவது கூறிவிடுவேன். அப்படி கூறுவதில் நான் அந்த முழு குழுவையுமே குறிப்பிடுகின்றேன். நீங்கள் பாருங்கள், அது அவ்வளவு அருமையாயிருக்கிறது. பின்னர் எல்லோருமே எங்களிடத்தில் அன்பாயும் தயவாயும் இருக்கின்றீர்கள். நாங்கள் நிச்சயமாக அதை பாராட்டுகிறோம். இப்பொழுது இன்று காலையில் நாம் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை அணுக முயற்சிக்கப் போகிறோம். இப்பொழுது நான் இந்த சொற்றொடரை கூறப்போகிறேன், ஆனால் அது மிகவும் தெளிவாக இருக்கும். நான் எந்த கூட்டத்திற்கும் காணும்படியாக வரவில்லை. ஜனங்கள் உண்மையாகவே நன்மையை உணர்ந்து சத்தமிடும்படியான ஒரு செய்தியை எனக்கு கொடுக்கும்படி கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் என்று கூறுவதற்காக அங்கே நான் வருவதில்லை. அப்படிப்பட்டவர்களை நாம் அதிகமாய் உடையவர்களாக இருந்தோம். நாம் அதை பாராட்டுகிறோம். அதெல்லாம் பரவாயில்லை, பாருங்கள், அது அற்புதமாயிருக்கிறது, பார்த்தீர்களா? ஆனால் நான் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், கர்த்தாவே, ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியதும் அவர்களை தேவனிடத்தில் நெருங்க வைக்கக்கூடியதுமான காரியங்களின் பேரில் என் சிந்தனைகளை நடத்தும். ஆவியே அவர்களை அவ்வளவாய் கட்டும்படியாக அல்ல, ஆனால் தேவனை பற்றின அறிவிலும் அவருடைய கண்டிப்பிலும் அவர்களை கட்டி, அதனால் எதிராளி வரும்பொழுது எப்படி நிற்க வேண்டும் என்று அறிந்து அவர்கள் அதற்காக ஏதாவது செய்யும்படியாக்கும். இந்த வாரம் இங்கே காண வந்த ஒரு சகோதரி பாமரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் எப்படி இந்த நாட்டில் ஜீவிக்கிறேன் என்பதை அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். நீங்கள் வெறுமனே வந்து சற்று கழித்து போய்விட வேண்டும். இந்த பள்ளத்தாக்கிற்கு நான் ஒவ்வொரு முறை வரும்போதும், இங்கே உள்ளே வரும்போதும் வந்த மாத்திரத்தில் சுகவீனமாகிறது. இங்கே பள்ளத்தாக்கில் உண்மையாகவே நல்ல ஆரோக்கியம் இல்லை, நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே உள்ளே தேவன் அநேக பிள்ளைகளை உடையவராயிருக்கிறார். எனவே நாட்கள் ஒன்றில் தேவனிடத்திலிருந்து ஒரு உண்மையான நேரடியான செய்தியை கண்டறியும்படியாய் நான் இப்பொழுது கர்த்தரை நாடிக்கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? தேவ ஒத்தாசையால் அவர் வரும் வரைக்கும் அப்படியே பற்றிக் கொண்டிருக்க நோக்கமாயிருக்கிறேன். அதாவது என்னிடம் நேரடியாக சிலவற்றை கூறும் வரைக்கும் இருக்க போகிறேன். ஏனென்றால் அங்கே இருந்தாக வேண்டும் போல் உணர்கிறேன். இதை சுற்றி ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாக இருக்கிறது. அது என்னவென்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் அதை நேரடியாக தேவனிடத்திலிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூற முடியும். புரிகின்றதா? அப்பொழுது ஜனங்கள் அது நான் அல்ல என்பதை அறிந்து கொள்வார்கள். எனவே நான் முதலாவதாக அவரிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் அவருடைய வார்த்தையை ஒரு நபருக்குள் போடுவாரானால் அப்பொழுது அதற்கு மேல் அது அந்த நபர் அல்ல, அது அவராகவே இருக்கிறது. பின்னர் அந்த மனிதன் அதை அவனாகவே கூறுவானேயானால் அப்பொழுது அது எப்படி இருந்தாலும் எந்த காரியத்துக்கும் விளைவே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதருக்குள்ளாக இருக்குமானால் அது புறப்பட்டு வரும். பின்னர் அது சரியாக அப்படியே இருக்கும். நாம் வேதாகமத்தில் உபாகமம் 20வது அதிகாரத்தில் என நினைக்கிறேன், அதில் அந்த விதமாக கட்டளை பெற்றிருக்கிறோம். அது இந்த விதமாய் கூறப்பட்டது என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், ஒருவன் கர்த்தருடைய நாமத்தினால் பேசி கூறினது நிறைவேறாமல் போனால் அவனிடத்தில் எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். புரிகின்றதா? ஆனால் அவன் பேசி அது அப்படியே நிறைவேறினால் அப்பொழுது நீங்கள் அதற்கு செவி கொடுப்பது நலமாயிருக்கும். புரிகின்றதா? ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த விதமாகத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அவர் வழக்கமாக அவருடைய திட்டங்களை இங்கே வேதத்திற்குள் வைத்திருக்கிறார். அதை எந்த விதமாக வாசிக்க வேண்டும் என்றும் நாம் அறிவோம். ஆனால் சபைக்கு வேண்டிய குறிப்பிட்ட காரியங்களையும் அதற்கான நேரத்தையும் இந்த வேதத்தில் அவர் எழுதாமல் வைத்திருக்கிற காரியங்களும் அங்கே இருக்கின்றன. எனவே அவருடைய சத்தத்தை ஒரு நபருக்குள் அவர் வைக்கிறார். அவர்கள் அதை பேசுகிறார்கள். புரிகின்றதா? அதை பேசுகிறார்கள். ஆக அப்படியானால் அந்த நபரை சோதித்து பார்ப்பதற்கான வழி அவர்கள் கூறின விதமாகவே அது சம்பவிக்கிறதா என்று நாம் கண்டறிய வேண்டும். பின்னர் அந்த விதமாகவே சம்பவித்தால், பின்பாக தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டே இருந்தால், அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று நாம் அறிவோம். அப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற காரியங்களுக்காக ஆயத்தமாக நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும்.
First out of the book of Exodus
இன்று காலையில் வேத வார்த்தைகளில் இருந்து இரண்டு அல்லது மூன்று இடங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் யாத்ராவும் புஸ்தகத்தில் இருந்து நான் நினைக்கிறேன். யாத்ராவும் 4வது அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் வேத வார்த்தைகளை வாசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வேளையிலே நான் என்ன உங்களோடு பேசப்போகிறேன் இன்று காலையில் பேசுவதற்கு கர்த்தர் என் இருதயத்தில் என்ன அளித்திருக்கிறார் என்பதையும் நான் அறிவிக்கிறேன். அதை கொண்டு இந்த ஜனங்களிடத்தில் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் ஒரு நபரை நோக்கியதாக இருக்கலாம், ஒரு கால் ஒளிநாடா உலகில் வெளியுலகில் இருக்கும் யாரையோ நோக்கினதாக இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நான் அறிவிக்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் கடந்த ஞாயிறு காலை ஒரு உண்மையான சாட்சி என்னும் பொருளின் பேரில் நான் பேசினேன் என்று. இந்த ஞாயிறு காலையில் கர்த்தருக்கு சித்தமானால் கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம் என்பதின் பேரில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். சகோதரன் பாமர் கடந்த இரவு நான் கடந்த ஞாயிறு காலையில் பேசினதில் அல்லது இந்த ஞாயிறு நான் சபையின் 4 சந்திப்புகள் என்ற பொருளின் பேரில் பேசப்போகிறேன் என்று என்னிடம் கூறினார். கடந்த இரவு நான் உள்ளே சென்றபோது என்ன என்பதை நான் வழக்கமாக எழுதி வைப்பேன். நீங்கள் அதை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு எத்தனையோ காரியங்கள் நான் சிந்திக்க முயலும் போது எனக்கு ஏதாவது கிடைக்கிறது. நான் அதை அவசியம் ஒரு தாளில் எழுதி வைக்க வேண்டியதா இருக்கிறது. புரிகின்றதா? நான் அதை நோக்கி பார்க்கவும் அந்த சந்திப்புகள் என்பதை என்ன அர்த்தத்தில் கூறியுள்ளேன் என்பதை பார்க்கவும் சென்றேன். அது உண்மையிலேயே 4 சந்திப்புகள் அல்ல. நான் அந்த விதமாக உண்மையிலேயே கூறினேன். ஆனால் 4 விதமான சபையின் அரசாங்கங்கள் என்ற அர்த்தத்தில் நான் கூறினேன். அதை செய்ய வேண்டுமானால் நான் அதிகப்படியான சரித்திரத்தை ஒன்று திரட்ட வேண்டும். ஒரு கால் அடுத்த முறை நான் அதை வைத்துக் கொள்வேன். ஆனால் அதற்கு அதிக நேரம் தியானிக்க எடுத்துக் கொள்கிறது. ஏனென்றால் நீங்கள் திரும்பி போய் தேதி முதலானவர்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள், ஒரு காரியத்தை கூறுவதற்கு முன்னர் அதை குறித்து முழு நிச்சயத்தையும் உடையவளாய் இருக்க வேண்டும். அவைகள் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இங்கே நின்று கொண்டு உலகத்திலேயே மிகவும் உயர்வான உத்தியோகத்தை ஒரு ஊழியன் என்பதை உடையவளாய் இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் மிகவும் உண்மையானதையும் சரியானதையுமே உடையவனாய் இருத்தல் வேண்டும். நாம் அந்த விதமாய் இருக்க வேண்டும். அதை செய்ய நாம் தேவனையே நம்பினவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது யாத்ராம புஸ்தகம் 4வது அதிகாரம்.
And Moses answered and said, Behold, they will not believe.
பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான்.
And the Lord said unto him, What is that?
கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான்.
And he said, cast it on the ground. And he cast it on the ground. And it
அதை தரையிலே போடு என்றார்.
Serpent.
அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார்.
And he put forth his hand and
அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
And the Lord said furthermore unto him,
மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார்.
And he put his hand into his
அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல்
ஆயிற்று. If they will not believe thee, nor hearken unto the voice,
அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இரண்டு அடையாளங்களையும் நீங்கள் கவனியுங்கள். அந்த ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு சத்தம் இருந்தது. நான் மறுபடியும் 8 வசனத்தை
வாசிக்கிறேன்.
அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார்.
St. John, the first chapter and the sixth verse.
இப்பொழுது பரிசுத்த யோவானில் முதலாம் அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வசனத்தை பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் 6 வசனம்.
And there was a man sent from God whose name
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் பேர் யோவான்.
And in Ezekiel 24:24 I wish to place this scripture in
எசேக்கியல் 24:24 இந்த வேத வாக்கியத்தை உள்ளே வைத்து அதை பழைய ஏற்பாட்டிலிருந்து தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இணைக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் யாத்ராகமத்திலிருந்து துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் புரிந்து
கொள்வீர்கள்.
அப்படியே எசேக்கியல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடியெல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவன் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை ஒரு நிமிடம் தாழ்த்தி நாம் பயபக்தியோடு அவரை ஜபத்தின் மூலம் அணுகுவோமாக. பிதாவாகிய தேவனே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவனாகிய நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். அவர் எங்களுக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்தவர்களாய் நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் ஏதோ இந்த கட்டடத்திற்குள்ளாய் வந்த யாரோ ஒருவராக நாங்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசத்துடன் தைரியமாய் அவர் வாக்களித்ததை அவர் செய்வார் என்று நம்பிக்கொண்டு வருகிறோம்.
Take each one of us that's present all the way from the pulpit to the back of the building throughout all the areas and open every heart.
இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து இந்த பிரசங்க பீடம் துவங்கி கட்டடத்திற்கு பின்னால் எல்லா இடத்திலிருந்தும் நீர் எடுத்து ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்து எங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்து ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்து எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இன்று காலையில் நாங்கள் எங்கள் செவிகளிலே கேட்க வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கையிலே விசுவாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்று இன்று நாங்கள் உண்மை கேட்டுக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வசனமே சத்தியம். இப்பொழுது பொல்லாத வேலைகள் அணுகிக் கொண்டிருக்கிறது நாங்கள் காண்கையிலே எல்லா தேவ கோபாக்கினையும் ஆகாயத்திற்குள்ளாக சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
And it's most any time that there could be something happen to this nation that's forsaken thee.
உம்மை புறக்கணித்து இந்த தேசத்திற்கு எந்த நேரத்திலும் ஏதாவது காரியம் சம்பவிக்கக்கூடும். உலக வரைபடத்திலிருந்தே இந்த நாட்டை போக்கிவிடக்கூடிய ஒரு மகத்தான வெடி உண்டாகும். தேவபக்தியற்ற ஒரு நாடு அதன் பின் பயமுறுத்தல்களோடு அவ்வாறு செய்ய ஆவலாயிருக்கிறது. அதை அறிந்து தேவனை நெருங்கி வருவதற்கு பதிலாக அவர்கள் இன்னும் விலகி போவது போன்று காணப்படுகிறது.
Of the revelation and all down through the scriptures has predicted this day.
இந்த நாளை வெளிப்படுத்தின புத்தகமும் வேத வாக்கியங்களும் முன்னுரைக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியானால் கர்த்தாவே, எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு சோம்பேறிடா இருப்பது போன்று உறங்கிக் கொண்டிருக்காமல் இருப்போமாக. நாங்கள் எழும்பி எங்களையே குலுக்கிக் கொள்ளுவோமாக. எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு அதிகமான புரிந்து கொள்ளுதலை இன்றைக்கு உடையவளா இருப்போமாக. இந்த நாளைக்கு பின்னர் எங்கள் இருதயங்கள் அவ்வளவாய் அனல் மூண்டு எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு புகுந்துவிட்டு எரிந்து அப்படியே இந்த தேசத்தினூடாக பரம்பி சென்று கர்த்தாவே, நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஜீவிக்கின்ற சாட்சியா இருப்போமாக. வியாதி உள்ளவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் தேவை உள்ளவர்களையும் எங்கள் மத்தியில் உள்ளவர்களையும் எங்கள் மத்தியில் இல்லாதவர்களையும் எல்லா இடத்திலும் உள்ள உம்முடைய ஜனங்களையும் ஆசீர்வதியும், உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய ஊழியக்காரனையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஊழியக்காரர்களையும் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டவர்களாய் எங்கள் ஜீவியத்தில் இதற்கு முன்பு இல்லாத விதமான அளவுக்கு உம்முடைய பிரசன்னமாகுதலை பற்றின ஒரு நெருங்கிய உணர்வுக்குள்ளாக நாங்கள் கொண்டு போகப்படுவோமாக. இங்கே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தை சுற்றிலுமாய் இந்த ஒரு நாடாவை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபைக்குள்ளாக கொண்டு வரப்படுவார்களாக. ஏனென்றால் இந்த சபையில் நாங்கள் அங்கத்தினராவதற்கு அங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அது ஆவியினால் பிறப்பதன் மூலமே. அப்பொழுது நாங்கள் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். உலகத்தை சுற்றிலுமுள்ள அவர்கள் ஒவ்வொருவர் மூலமாயும் நீர் உமக்கு மகிமையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
May we so prepare our souls.
நாங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை அந்த விதமாய் ஆயத்தப்படுத்தி உலகத்தை சுற்றிலுமுள்ள ஆத்துமாக்களோடு சேர்ந்து ஒரே சத்தமாய் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிட அருள் புரியும். இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென்.
A true sign that's overlooked.
கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம்.
Man has sought for signs all the way from Pharaoh.
பார்வோன் துவங்கி இந்நாள் வரைக்குமாய் மனிதன் அடையாளத்தை தேடுகிறான்.
And Jesus told us of a time there would be
ஒரு நேரம் இருக்கும், அப்பொழுது அவர்கள் அடையாளத்தை தேடுவார்கள் என்றும், ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளங்களை தேடுவார்கள் என்றும் இயேசு எங்களுக்கு கூறினார். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். அந்த தலைமுறையானது ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளத்தை பெற வேண்டியவர்களாக இருந்தனர். அது ஒரு பலவீனமானதும் பொல்லாததும் ஒரு விபச்சார சந்ததியாருக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் அடையாளம் கொடுக்கப்படும். ஆனால் நமக்கு முன்பாக கிடக்கின்ற இந்த எசேக்கியேல் 24:24 வேதவார்த்தையில் இந்த தீர்க்கதரிசியே ஒரு அடையாளமாக ஆக்கப்பட்டான். அந்த அடையாளத்தின் பேரில் தான் நான் பேச விரும்புகிறேன். இந்த மனிதன் இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாக ஆக்கப்பட்டான். எல்லா வேதவார்த்தைகளின் ஊடாக பார்க்கும் போது தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளை அடையாளங்களாக உபயோகித்திருக்கிறார். அவர்கள் எப்பொழுதுமே கண்டும் காணாமல் விடப்பட்டார்கள். அவர்கள் அந்த அடையாளத்தை ஒருபோதும் கண்டுகொண்டவர்களாய் காணப்படவே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு உணர்ச்சி வசப்படுதலுக்குள்ளான ஒரு அடையாளத்தையே தேடிக்கொண்டிருக்கின்றனர். இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசேயர்களும் கூட வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்றனர். ஆனால் இயேசு அவர்களிடத்தில் அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார். நீங்கள் ஏற்கனவே ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களால் வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க தெரிகிறது. உங்களால் அந்த அடையாளத்தை நோக்கி பார்க்க முடிகிறது. அது அஸ்தமனமாகி செவ்வானமிட்டிருந்தால் நாளை காற்றும் மழையுமாய் இருக்கும் என்று கூறுகிறீர்கள் என்றார். அவர்கள் ஒரு அடையாளத்தை நோக்கி பார்த்திருந்தால் அவர்கள் அவரை பார்த்து அவர்தான் அவர்களுக்கு தேவனுடைய அடையாளம் என்பதை அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் அவரை பற்றின அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறிற்று. ஆனால் அவர்களோ இன்னமும் ஒரு அடையாளத்திற்காக எதிர்நோக்கியிருந்தனர். ஒரு அடையாளமானது அவர்களோடு இருக்க சரியாக அவர்கள் மத்தியில் இருக்கும் போது மனிதன் ஒரு அடையாளத்தை எதிர்நோக்கிக் கொண்டு அப்படிப்பட்டதொரு காரியத்தை செய்வது எவ்வளவு வினோதமாயிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேல் இந்த நிலைமையைத்தான்
அடைந்திருந்தனர்.
சில சமயங்களில் அந்த அடையாளமானது கடந்து செல்ல வேண்டிய சித்திரவதைகள் வியப்பூட்டுதலாயிருக்கிறது. இயேசுவானவர் அவர்தான் மேசியாவ் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் நிரூபிப்பதற்காக அவர் அதனூடாக சென்ற சித்திரவதைகள். இந்த வாலிப தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து ஒரு அடையாளமாக ஆனான் என்பதை நாம் இங்கே கண்டறிந்தோம். எப்படியாய் அவன் தன்னைத்தானே துன்புறுத்திக்
கொண்டான்.
இங்கே ஓரிடத்தில் அவன் தன்னுடைய இடது பக்கமாகவே 390 நாட்கள் ஒருக்கழித்து படுத்திருந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். தேவன் அவனிடத்தில் கொஞ்சம் பயிற்றையும் கொஞ்சம் மாவையும் எடுத்து அவர்களை ஒன்றாக கலந்து அதை சமைத்து அவனுடைய பக்கத்தில் அதை வைத்துக் கொண்டு போய் ஓட்டின் மீது ஒருக்கழித்து இடது பக்கமாக திரும்பாமல் 390 நாட்கள் படுத்திரு என்றார். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். பின்னர் அவர் அப்படியே வலது பக்கமாக 40 நாட்கள் ஒருக்கழித்து படுத்திரு என்று கூறினார். அவர் எசேக்கியேலே நீ என்ன காண்கிறாய் என்றார். ஏனென்றால் நீ ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய், அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமாய் கணக்கிடுவேன் என்றார். அவன் அங்கே படுத்திருந்த ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய சிறையிருப்பின் வருஷங்களாயிருக்கும். அவர்களுடைய அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டப்படும். ஆனால் தேவன் அவர்களுடைய விண்ணப்பங்களை இனி ஒருபோதும் கேட்க மாட்டார். ஆனால் அந்த மனிதன் சித்திரவதைகளினூடாய் போக வேண்டியிருந்ததே. அது ஏன் அவசியமாய் இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அவசியம் தான் என்ன என்று அநேகர் வியக்கின்றனர்.
It's because that people won't read the word.
அதற்கு காரணம் என்னவென்றால் ஜனங்கள் வார்த்தையை வாசிப்பதில்லை, அவர்கள் ஜபம் செய்வதும் இல்லை. ஆக தேவன் ஒப்பற்றவராயிருக்கிறார். அவர் அவருடைய தீர்க்கதரிசியை ஒரு அடையாளமாய் இருக்கும்படி அனுப்புகிறார். ஜனங்கள் வாசிக்க மாட்டார்கள், அவர்கள் வாசிக்க அக்கறை கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஜபிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செய்வதற்கு வேறு காரியங்கள் இருக்கிறது. அவர்களால் ஜபிப்பதற்கு நேரத்தை எடுக்க முடியாது. வேதம் அவர்களுக்கு சலிப்பாக இருக்கிறது, ஏனெனில் அதில் அவர்களுக்கு இந்த நவீன நாட்களில் அல்லது எந்த நாளிலும் போதுமானது இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் பவுல் நீங்கள் எல்லா மனுஷராலும் வாசிக்கப்படும் தேவனுடைய நிருபங்களாய் இருக்கிறீர்கள்
என்றான்.
தேவன் அவருடைய அடையாளங்களை காட்டுவதற்கு அவர் ஜனங்களை அடையாளங்களாக உபயோகிக்கிறார். அநேக சமயங்களில் அந்த அடையாளம் ஏறக்குறைய எல்லா நேரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருந்தால் ஒழிய மற்றபடியாக அந்த அடையாளம் கண்டும் காணாமல் விடப்படுகிறது, குறை கூறப்படுகிறது, பரிகாசம் பண்ணப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது, பரிசீலிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட தீர்க்கதரிசிகளின் நாட்களில் அவர்கள் புத்திசாதீனமற்றவர்கள் என்றும் நிலை தடுமாறியவர்கள் என்றும் கருதப்பட்டனர். இந்த தீர்க்கதரிசிகள் நரம்பு கோளாறு உள்ளவர்களும் அவர்களுடைய மூளையில் ஏதோ கோளாறு உள்ளது என்று அவர்கள் கருதினார்கள். அவர்கள் வனாந்திரத்திலிருந்து வெளியே வருகிறதையும் அடையாளங்களை செய்து காட்டுகிறதையும் திரும்பி வனாந்திரத்திற்கு போய்விடுகிறதையும் அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் அவர்களை பார்த்து கேலி செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேத வார்த்தைகளை அறியாதிருந்தார்கள். ஒரு சமயம் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசுவானவர் பரிசேயரிடம் கூறினார். அவர்கள் அவரிடத்தில் மூத்தவன் சந்தானம் இல்லாமல் மனையை விட்டு மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அவளை ஏற்றுக்கொண்டு மரித்த சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறதே என்றார்கள். எங்களிடத்தில் 7 சகோதரர்களை உடைய ஒருவன் இருந்தான். மூத்தவன் ஒருவளை மனைவியாய் எடுத்துக்கொண்டு புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். பின்னர் அவனுடைய சகோதரன் அவளை எடுத்துக்கொண்டான், அவனும் அப்படியே மரித்து போனான். அப்படியாய் 7 ஒருவன் வரைக்கும் செய்து மரித்து போயினர். முடிவிலே அந்த ஸ்திரீயும் மரித்து போனாள். இப்பொழுது உயிர்த்தெழுதலில் அந்த 7 பேர்களில் அவள் யாருடைய மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். ஓ, நான் அந்த வார்த்தையை நேசிக்கிறேன். இயேசுவானவர் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் நீங்கள் எப்பொழுதுமே தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். அவர் மட்டும் இங்கே இப்பொழுது நின்று கொண்டிருந்தால் அவர் அதை ஆணித்தரமாய் கூறுவார். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தேவனுடைய வல்லமையானது வேத வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் மிகுதியாக தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். பின்னர் அவர் தொடர்ந்து, உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள் என்றார். அவர்கள் தேவ தூதர்களாய் இப்போது இருப்பார்கள் என்று கூறவில்லை. தேவ தூதர்களை போல் பாலின சுரப்பிகள் இல்லாமல் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். அவர்கள் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் அழிந்து போகிற நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அழிந்து போகும் ராஜ்யத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே ஒரு அழிவில்லாத ராஜ்யம் வருகின்றது. அந்த அழியாத ராஜ்யத்தில் தான் மீட்கப்பட்டவர்கள், அதாவது மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஜீவிப்பார்கள். ஜீவனை கொடுத்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும்படியாக இந்த சரீரத்தை விட்டு போகின்ற ஜீவன் என்றோ ஒரு நாள் ஜீவ விருட்சத்தில் என்னென்றைக்குமாய் ஆளும்படியாக மீண்டும் திரும்பி வரும். எப்படியா இந்த வாலிப மனிதன், வாலிப தீர்க்க தரிசி, அவனுடைய முழு ஜீவியத்தையும் அவனுடைய ஜனங்கள் அடையவிருக்கின்ற தண்டனைக்கு ஒரு அடையாளமாய் தியாகம் செய்தார். ஏனென்றால் அவர்கள் நாம் என்னவென்று அழைப்போம், அசட்டையாயிருந்தார்கள். தேவனோடு அவர்கள் ஏதும் சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த தீர்க்க தரிசிகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் கேலி செய்தனர். ஆனால் இதற்கிடையில் அதை எவ்வளவுதான் அவர்கள் விசுவாசிக்க விரும்பவில்லை என்றாலும் அக்கறை இல்லை. எப்படியாவது அவர்கள் அதை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை தேவன் பார்த்துக் கொண்டார். யெசபேல் ஆகாப் அவளுடைய மேய்ப்பனாய் இருப்பதை ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் அவன் மேய்ப்பனாய் இருந்தான். எப்படி இருந்தாலும் அவள் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை தேவன் பார்த்துக் கொண்டார். அந்த விதமாகத்தான் இந்த தேசம் இன்றைக்கு இருக்கிறது. நீதியும் நேர்மையும் உள்ள தேவன் சம்பவிக்க இருக்கின்ற காரியங்களை எங்காவது ஒரு அடையாளத்தை அவருடைய வார்த்தையினால் பெற்றுக் கொள்ளாமல் அவை சம்பவிக்க அனுமதிக்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே அதை உடையவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் அதை எதிர்நோக்குபவர்களாக இருக்க வேண்டும். வேத வார்த்தைகளை நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு எப்படி அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள் என்று நான் நிச்சயம்
உள்ளவனாயிருக்கிறேன்.
நோவா அவனுடைய நாட்களில் வந்து கொண்டிருந்த நியாய தீர்ப்புக்கு அவன் ஜனங்களுக்கு ஒரு அடையாளமாயிருந்தான். நோவா அவனுடைய நாட்களில் ஒரு மூட மதாபிமானியாக கருதப்பட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். சரியான சிந்தனை இல்லாத ஒருவனாக அவன் கருதப்பட்டான். அந்த மனிதன் வருடங்கள் தோறுமாய் தன் சுத்தியலில் அடித்து பூமியின் மேல் ஊற்றுகளை தவிர வேறு தண்ணீர் இல்லாத போதே பேழையை கட்டிக்
கொண்டிருந்தான்.
மாம்சீக சிந்தனைக்கு கேலிக்கேதுவான ஏதோ காரியத்தை அங்கே அவன் முன்னுரைத்தான். அவன் உயரே வானவெளியில் இருந்து அங்கே தண்ணீர் வரப்போகிறது என்றான். அது எங்கே இருக்கிறது எனக்கு காட்டு என்று அநேக அவனிடத்தில் கூறினார்கள் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. அங்கே உயிரே தண்ணீர் இல்லை என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்று விஞ்ஞானம் கூறும். ஆனால் அப்படி இருந்தும் வானவெளியில் இருந்து தண்ணீர் வருகிறது என்று தேவன் கூறியிருப்பாரானால் அந்த அவருடைய வார்த்தையை நிறைவேறுவதை தேவன் பார்த்துக் கொள்வார். பார்வைக்கு அங்கே தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆகாயத்தில் ஒரு மேகம் கூட இல்லாதிருந்தது. ஒரு துளி மழை கூட பெய்யாதிருந்தது. மழை என்ற ஒன்றே அது மட்டுமா இல்லாதிருந்தது. அப்படியாயிருந்தும் மழைக்காக அங்கே நோவா எல்லா நேரத்திலும் பேழையை ஆயத்தம் பண்ணிக்
கொண்டிருந்தான்.
இந்த தீர்க்கதரிசி தான் என்ன பேசிக் கொண்டிருந்து விசுவாசித்தார் என்பதற்கு அது ஒரு ஜீவிக்கின்ற அத்தாட்சியாயிருந்தது. ஏனென்றால் அவன் அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் பேசிக் கொண்டிருக்கிறதை விசுவாசிக்கிற எந்த ஒரு நபரும் அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருப்பான். நோவாவின் நாளின் மேல் நான் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே நிறுத்துகிறேன். இயேசு கூறினது போன்று அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சபைகள் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை மட்டும் இன்றைக்கு அவர்களால் விசுவாசித்தால் அவர்கள் கூறுவதில் அவர்கள் செயல்படுவார்கள். எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று பிரசங்கித்துக் கொண்டு நாம் எப்படி மகத்தான கட்டிட சிலைகளை கட்டுகிறோம், எப்படி லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள கட்டடங்களை கட்டுகிறோம், அவர்களுடைய ஸ்தாபனங்களின் மகத்தான விரிவாக்குதல் அது போன்ற காரியங்களை நாம் எப்படி செய்கிறோம், நாம் எப்படி தொடர்ந்து போக முடியும்? நம்முடைய ஸ்தாபனத்தை நோக்கி பாருங்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையில் இருந்தும் தங்களை வேறுபிரித்துக் கொண்டு உலக காரியங்களுக்குள்ளாக சென்று அதை சபைக்குள்ளாக கொண்டு வந்து அதை ஒன்று சேர்த்து கலப்பாக்குவதை பாருங்கள். நாம் அதை அனுமதிக்கிறோம். புகழ்ச்சியின் காரணமாக, பெருவாரியானவர்களின் கருத்தின் காரணமாக, ஸ்தாபன வித்தியாசங்களின் காரணமாக, அடுத்த ஸ்தாபனத்தை காட்டிலும் விருத்தடைய வேண்டும் என்ற காரணமாக செய்கிறோம். நாம் பிரசங்கிப்பதை நம்மால் எப்படி செயல்படுத்த முடியும்? உலகம் அதை காண்கிறது, அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள்.
just like merely belonging to some order.
ஆக மார்க்கமானது ஏதோ ஒரு ஒழுங்கினை சார்ந்திருப்பது அல்லது ஏதோ ஒரு சங்கத்தினை சார்ந்திருப்பது போல இருக்கிறது.
Religion, the salvation of Christ is not a society.
கிறிஸ்துவின் இரட்சிப்பானது ஏதோ ஒரு சங்கம் அல்ல. அது ஒரு காரியத்தை சேர்த்துக் கொள்வதல்ல. அது ஒரு ஜீவிக்கின்ற அனுபவமாயிருக்கிறது. நோவா எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தானோ அவன் அதை உற்பத்தி பண்ணிக்
கொண்டிருந்தான்.
அவன் அந்த அநீதியான தலைமுறையின் மேல் ஒரு நியாய தீர்ப்பின் வெள்ளம் வருகிறது.
And God will pour from the heavens.
தேவன் வானத்திலிருந்து மழையை ஊற்றப் போகிறார். இந்த முழு பூமியையும் வெள்ளத்தால் மூழ்கடிப்பார் என்று கூறினான். அவன் அதை செய்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, ஆனால் அவன் தப்பித்துக் கொள்ளும்படிக்கான ஒரு போக்கை உண்டு பண்ணிக் கொண்டு ஜனங்களை உள்ளாக வரும்படி கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்களோ அவனுக்கு செவி கொடுக்க மனதில்லாதிருந்தார்கள். ஆனால் நோவா ஒரு தீர்க்கதரிசி என்ற முறையில் அந்த தலைமுறைக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். தூஷிக்கப்பட்ட ஒரு அடையாளமாய், புத்திசாலம் இல்லாத ஒரு மனிதன் என்று கருதப்படுபவனாய், ஒரு பைத்தியக்கார மனிதனாய், எதையோ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். எங்கேயும் எந்தவிதமான அத்தாட்சியும் இல்லை, அல்லது அதுவரை இருந்ததாகவும் இல்லை, அதற்கு ஏதும் உபயோகமும் இல்லாதது போன்று இருந்தது. ஆனால் அந்த விதமாகத்தான் ஜனங்கள் இன்றைக்கு நினைப்பது போன்று காணப்படுகிறது. அவர்கள் குண்டு விடுகையில் தெரித்து சிதறுவதற்கு ஒரு பாதுகாவலான ஸ்தலத்தை குறித்து சிந்திக்கலாம். பூமியின் மேல் ஒரு மரமோ அல்லது ஒரு குன்றோ விட்டு வைக்கப்படவில்லை என்றால் பாதுகாப்பு ஸ்தலத்தினால் என்ன நன்மை உண்டாயிருக்க போகிறது? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பாதுகாப்பு ஸ்தலம் உண்டு. சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னர் நான் கூறினது போன்று, அல்லது பாதையில் வந்து கொண்டிருந்த போது எங்கேயோ நினைத்தது போன்று, அது மேலே வந்து விழுவதிலிருந்து பாதுகாக்கும் ஸ்தலமாய் அல்ல, உள்ளே விழுந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் ஸ்தலமாய் இருக்கிறது. அங்கே நாமவே ஆலோசியாமல் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அதற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பாதுகாப்பின் பேணைக்குள்ளாக நாம் உள்ளே நுழைவதாக இருக்கிறது. ஆனால் நோவா அவனுடைய பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தினாலும், ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை செய்து கொண்டிருந்ததினாலும், அவர்களை எச்சரித்துக் கொண்டிருந்ததினாலும், உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்ததினாலும், மிதக்கத்தக்கதாக அங்கே தண்ணீர் இல்லாத போது ஒரு பேழையை கட்டிக் கொண்டிருந்ததினாலும், உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்ததினாலும், அவனுடைய நாட்களில் அவன் ஒரு புத்திசாலின மற்றவன் என்று கருதப்பட்டான். எபிரேயர் 11 அதிகாரத்தில் அவன் உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தான் என்று வேதம் கூறுகின்றது. அந்த நாளில் வந்து கொண்டிருந்ததான தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு அடையாளமாகவும், அவனுடைய சொந்த குடும்பத்தை அவன் உண்டாக்கிக் கொண்டிருந்ததினால் ரட்சித்து உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தான். என்ன ஒரு மகிமையான காரியம்! அதற்கு பின்னான வருஷங்களிலே அங்கே இன்னொரு அடையாளம் வந்தது. அது மோசேவாக ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தது. அது இஸ்ரவேலுக்கு தேவனுடைய அடையாளமாக இருந்தது. அவர்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருந்தார்கள். விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணினார். அவன் இஸ்ரவேலருக்கு ஒரு விடுதலையின் அடையாளமாகவும், எகிப்தியருக்கு ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளமாகவும் இருந்தான். நோவா அவனுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையின் அடையாளமாகவும், அவ்விசுவாசிகளான இழக்கப்பட்ட உலகத்திற்கு அவன் ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளமாகவும் இருந்தான். உலகத்தை மூச்சுத்திணறல் செய்ததும், உலகத்தை மூழ்கடித்ததுமான அதே தண்ணீர் நோவாவை காப்பாற்றக்கூடிய வழியாயிருந்தது. அவனை ரட்சிக்கக்கூடிய ஒரே காரியம் நியாய தீர்ப்பாக இருந்தது. இன்றைக்கு சபையை ரட்சிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அது நியாய தீர்ப்பாயிருக்கிறது. தேவன் நியாய தீர்ப்பை தூக்கு நூலில் வைத்திருக்கிறார். ஆனால் நோவா அதே காரியத்தை பிரசங்கித்தான். அவன் ஒரு அடையாளமாக ஆனான். இப்பொழுது இஸ்ரவேல் 400 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் விடுதலைக்காக கூக்குரல் இட துவங்கினர்.
And God never reveals himself and shows himself.
தேவன் என்ன காட்டுகிறாரோ அதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும் வரைக்கும் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தவும் தம்மை தாமே காட்டவும் மாட்டார்.
Now, oh, what could be said right there? How that God,
சரியாக அங்கே என்ன சொல்ல முடியும்? எப்படியாய் தேவன் இந்த தேசத்தை நிர்வாணமாக விட்டுவிட்டார்? அவர்கள் மேலாய் அறிந்திருக்கிறார்கள். தினசரி பத்திரிகைகள் அதை சுற்றிலுமாய் திரும்ப 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 வெளியிட்டது. அவருடைய வருகையின் அடையாளங்கள் உண்டாக்கப்பட்டது. அவர்கள் அதை அசட்டை செய்தது போன்று அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டே
இருக்கின்றனர்.
அவர்களுக்கு எந்தவித சாக்குப்போக்கும் சொல்வதற்கில்லை. நாம் முடிவில் இருக்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையா இருக்கும் போது மட்டுமே தேவன் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஜனங்கள் ஒரு அடையாளத்துக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது தேவன் அவருடைய அடையாளத்தை அனுப்புகிறார். ஆனால் அங்கே காரியம் என்னவென்றால், ஜனங்கள் ஒரு உணர்ச்சி வசப்படுதல் என்ற நிலையை விரும்புகின்றனர், அல்லது வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்ற எதையோ அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் தேவன் ஒரு அடையாளத்தை அனுப்பும் பொழுது அப்பொழுது அதை காண அவர்கள் விரும்புகிறதில்லை. எனவே கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தும்படியாக அது கல்விமான்கள் ஞானிகள் போன்றவருடைய கண்களுக்கு அது மறைக்கப்படுகிறது. அவர்கள் அந்த அடையாளத்தை கண்டும் காணாமல் விடுகிறார்கள். தகுதியான பிள்ளை பிறந்த பொழுது இஸ்ரவேல் எப்படியாக அதை அறிந்திருக்க வேண்டும்? அவர்கள் அங்கே நோக்கி பார்த்தபோது அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்த வருஷங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு, உன் ஜனங்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அந்நியராய் சஞ்சரிப்பார்கள், அதன் பிறகு அவர்கள் வெளியே கொண்டு வருவேன் என்பதை கண்டிருக்க வேண்டும். அவர்கள் அந்த தகுதியான குழந்தை பிறந்ததை கண்டபொழுது நேரம் சமீபமாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தகப்பரும் தாயுமான அம்ராமும் யோகபாத்தும் கூட ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. முதலைகள் இருந்த நதியில் அவனை விட்டார்கள். அவைகள் ஒன்றினாலும் கூட அவனை கடிக்க முடியவில்லை. அங்கே ஒரு அடையாளம் இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அவர்கள் அதை அசட்டை செய்தார்கள். அவர்கள் அதற்கு ஆயத்தமாகவில்லை. தேவன் சரியாக அவனை உள்ளே கொண்டு வந்து அவனை பார்வோனின் அரண்மனையிலே வைத்து பார்வோன் அவனை வளர்க்கும்படியாய் செய்து அவன் பெறக்கூடிய எல்லா கல்வியறிவையும் அவனுக்கு கொடுத்து தேவன் அவர் எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதை காண செய்து, பின்னர் அவனை வனாந்தரத்துக்கு பின்பக்கமாக கொண்டு சென்று அவை எல்லாவற்றையும் மறந்து போகும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் அவனுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அவனுக்கு பயிற்சி அளிக்க பார்வோன் 40 வருடங்கள் எடுத்துக் கொண்டான். பின்னர் தேவன் அவனுக்கு பயிற்சி அளித்து அதெல்லாவற்றையும் குறித்து அவன் மறந்து போக செய்ய 40 வருடங்கள் எடுத்துக் கொண்டார். மனிதனுடைய பயிற்சியும் தேவனுடைய பயிற்சியும், பார்வோன் ஒரு குமாரனை தலைவனாக இருக்கும்படி, ஒரு அரசியல் நிபுணனாக இருக்கும்படி, ஒரு போர் வீரனாக இருக்கும்படி, ஒரு சண்டை செய்பவனாக இருக்கும்படி, இன்னொரு வருகின்ற பார்வோனாக இருக்கும்படி, அவன் எகிப்தை அதன் உரிய ஸ்தானத்தில் வைத்துக் கொள்ளக்கூடியவனாகவும், மற்றெல்லா தேசங்களையும் நொறுக்கி அவர்களை பார்வோனுக்கு கப்பங்கட்டுகளாக ஆக்கக்கூடியதாகவும் பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தேவனோ அவனை மனாந்திரத்துக்கு பின்பக்கமாக கொண்டு போய் அவனுக்குள்ளிருந்த எல்லாவற்றையும் வெளியே எடுத்து போட்டு ஒரு பற்றி எரிகின்ற புதரிலே 5 நிமிட நேரத்தில் அவர்தான் ஜீவிக்கின்ற தேவன் என்பதை அவனுக்கு காட்டினார். அவனுக்குள்ளாயிருந்த எல்லா பயத்தையும் வெளியே எடுத்து அவனை ஆயத்தமாக்கினார். அவன் ஒரு அடையாளமாக இருந்தான். தேவன் அவருடைய ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேலருக்கு சுமை அதிகமாக்கப்பட்டு அவர்களால் தாங்கக்கூடாமல் போன நிலைமை ஏற்பட்டு அவர்களுடைய காலம் நிறைவேறின போது, அவர்கள் நினைத்ததை காட்டிலும் பாரம் அதிகமான போது, அப்பொழுது அவர்கள் ஜெபிக்க துவங்கினர். ஜனங்கள் ஜபிக்க துவங்கின போது தேவன் செவி கொடுக்க துவங்கினார். தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறுவதற்கான நேரமாய் அது இருந்தது. ஆக அம்ராமும் யோகபேத்தும் வார்த்தை நிறைவேறுவதற்கான நேரம் அதுதான் என்று கண்டபோது அவர்கள் தேவனிடத்தில் ஜபிக்க துவங்கினார். வழக்கமாக அந்த விதமாக ஜபிக்கின்ற ஜனங்களுக்கு அவர்களுக்குத்தான் பாரமும் உண்டாகின்றது. அவர்கள் தான் ஏதாவது காரியத்தை பெற்றுக் கொள்கின்றனர். அது ஜபிக்கிறவர்களாக இருக்கிறது. அவர்கள் தான் அப்படி செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சபைக்கு போகும்படியாக நாங்கள் காலை ஆகார மேஜையில் அவசரமாக ரொட்டி முதலானவற்றை சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் இன்று காலையில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். புற்றுநோயிலிருந்து சுகமாக்கப்பட்டு மீண்டுமாய் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு சென்ற ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றி இங்கிருந்து தூரத்தில் ஏதோ காரியம் கூறப்பட்டது. நான் என்ன ஒரு பரிதாபம் என்றேன். அப்பொழுது ஒருவர் பேசி, புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு திரும்பவுமாய் செல்வதென்பது மிகவும் பயங்கரமான காரியமாயிற்றே என்று கூறினார். நான் சொன்னேன், நான் அதை அறிவேன், ஏனென்றால் அது ஒரு பிசாசு. நான் அது ஒரு பிசாசு என்றேன். நான் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இருந்தாலுடைய உங்களால் அதை நிறுத்த முடியாது என்றேன். என்னுடைய ஆரம்ப ஜீவியத்தில் எனக்கு 2 பேர்களை தெரியும். அவர்கள் இருவருமே தேவனுடைய மனிதர்களாக இருக்க விரும்பினவர்கள். அவர்களில் ஒருவனை நான் அவனை கிறிஸ்துவத்தில் வழிநடத்தின சீக்கிரத்தில் அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க துவங்கினான். அவன் ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 பாக்கெட்டுகள் புகைப்பான். அப்படியே உட்கார்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நாள் முழுவதுமாய் புகைப்பான். அவன் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்க முயற்சித்தான். ஏதோ காரியம் அவன் அதை செய்யும்படியாய் அவனை விடவே இல்லை. அவன் அடுப்பண்டை நடந்து சென்றான். வேத வார்த்தைகள் அந்த காரியங்களை கண்டிக்கிறது என்பதை அறியாதவனாய் அப்படியே ஸ்டவ் அடுப்பை திறந்து அந்த சிகரெட் பாக்கெட்டை அந்த அடுப்பிற்குள் எரிந்தான். அது காரியத்தை தீர்த்து வைத்தது. அந்த இன்னொருவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினவனோ அவனால் ஆனவட்டு முயற்சித்தான். அவன் கத்தரிடத்தில் அழுதான். அவன் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு அவர்களை விட்டுவிட்டான். அவன் அந்த நிலைமையில் தன் நினைவுக்கு அவன் திரும்ப வரும்பொழுது அவனுக்கு புத்திக்கோளாராகிவிட்டது. அவன் தன் சுய நினைவிற்கு வந்து தான் புழக்கடையில் இருந்து கொண்டு ஒரு சிகரெட்டாவில் தன் தலையை மோதிக்கொண்டிருக்கிறதாக கண்டான். அவன் வேகமாக தன் வீட்டிற்கு ஓடி துரிதமாக அவனுடைய சிகரெட்டுகளை எடுத்து அந்த சாயங்காலம் வீட்டை விட்டு போவதற்கு முன்னதாக ஒரு பாக்கெட்டை ஒன்றன் பின் ஒன்றாக புகைத்து தள்ளினான். பாருங்கள், ஒருவன் அழைக்கப்பட்டான். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவரிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அந்த எச்சரிப்பின் அர்த்தம் என்ன? ஒருவனுக்கு அது ஜீவனாயிருந்தது. அவன் அதை கண்டான். தேவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய உங்களால் அதை காண முடியாது. ஞானிகள் கல்விமான்களின் கண்கள் இருந்தது மறைக்கப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது உண்மை. அம்ராமும் யோகபேத்தும் அதுதான் நேரம் என்பதையும் அந்த வேலையானது சமீபமாக இருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தார்கள். அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கையில் நான் இதை கூற விரும்புகிறேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் அது உண்மை. அது தேவனாயிருக்கிறது. எனவே இன்றைக்கு இது ஆழமாய் பதியட்டும். இன்றைக்கு தேவன் உங்களை அழைத்தால், உலகத்தின் காரியங்களில் இருந்து உங்களை வேறு பிரித்திருந்தால், அந்த காரியங்களில் இருந்து தேவனுடைய மகிமையான வல்லமையானது உன்னை பரிசுத்தப்படுத்தி இருந்தால், உலகத்தில் இருக்கின்ற ஜனங்களில் நீங்கள் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களால் கூடுமானால் லட்சக்கணக்கானவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்களால் முடியாது. அதை பற்றிக் கொள்வது அவர்களுக்கானது அல்ல. சபையானது வெளியே அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்படுகிறது என்றால் இதுவே அந்த நாளாயிருக்கிறது. வழக்கமாக இருந்ததை காட்டிலும் அது வித்தியாசமாயிருக்கிறது. ஆம், ஜனங்கள் ஜபிக்க துவங்குகையில் இஸ்ரவேல் ஒரு தீர்க்க தரிசிக்காக ஜபிக்க துவங்கின போது தேவன் தீர்க்க தரிசியை உடையவராயிருந்தார். எல்லா நேரத்திலும் தேவன் தீர்க்க தரிசியை உடையவராயிருந்தார். ஏனென்றால் எப்பொழுதுமே தேவன் அவர்களை காட்டிலும் முன்னாகவே இருக்கிறார். ஆயத்தமாக்கப்பட்ட மனிதனை அவர் உடையவராயிருந்தார். ஆனால் ஜனங்கள் அதற்காக ஜபிக்கும்படியாய், அது தேவை என்று ஜனங்கள் கேட்கும்படியாய் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அது எவ்வளவு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று நான் கூற முடிகிறது. இன்றைக்கு நமக்கு தேவையாயிருப்பது எழுப்புதல் பிரசங்கி அல்ல. எல்லா குழுக்களையும் ஒன்றாக திரட்டக்கூடிய ஒரு மகத்தான ஸ்தாபனத்தை உடையவனாக இருக்கின்ற இன்னொரு மனிதன் அல்லது. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால், ஒரு செய்தியோடு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியே. ஜனங்கள் அதற்கு ஆயத்தமாயிருந்தால் தேவன் ஒரு மனிதனை உடையவராயிருப்பார். நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு கால அவர் உலகத்தில் எங்கேயாவது அவனை வைத்திருக்கலாம். ஆனால் ஜனங்கள் அவன் தேவை என்ற வாஞ்சையை உடையவராயிருக்க வேண்டும். தேவன் உங்களுடைய தொண்டைக்குள் காரியங்களை திணிப்பதில்லை. நீங்கள் அதை விரும்ப வேண்டும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அது உண்மை. மோசே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பிறகு, ஜனங்கள் அடையாளம் கண்டுகொண்ட பிறகு, அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவை என்பதை அறிந்த பிறகு அவர்கள் ஜபிக்க துவங்கினர். அவர்களுக்கு ஒரு தலைவனை அல்லது அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு யாரையாவது தேவன் அவர்களுக்கு அனுப்பும்படியாக அவர்கள் ஜபிக்க துவங்கினர். அவர் ஒரு மனிதனை, ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அது அவருடைய அடையாளமாயிருந்தது. இப்பொழுது இந்த மனிதன் ஒரு தீர்க்க தரிசியா இல்லாதிருந்திருந்தால் அவன் எழும்பி நான் ஒரு ராணுவ மேதை என்று கூறியிருந்திருப்பான். அந்த மனிதனை விசுவாசியாமல் இருக்க இஸ்ரவேலருக்கு ஒரு உரிமை இருந்தது. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்ப தவறினதே கிடையாது. எப்பொழுதாவது அந்த விதமாக இருந்ததா என்று வேதத்தில் ஒரு முறை காட்டுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு ஒரு தீர்க்க தரிசியை அவர் அனுப்புகிறதா, அது எப்பொழுதுமே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததான மகத்தான ராணுவ மேதைகளில் தாவீதும் கூட அவர்களில் ஒருவனாயிருந்தான். இருந்த போதிலும் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். நிச்சயமாகவே அவன் அப்படியாயிருந்தான். அவன் தீர்க்கதரிசி தாவீதாயிருந்தான். அவர் அனுப்ப போகின்ற இந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை அவர்கள் இருதயத்தில் உண்டாகும் வரைக்கும் அவர் காத்துக் கொண்டிருந்தார். நிச்சயமாக அவர்களில் ஒரு கூட்டத்தார் வாஞ்சை அவர்களிடத்தில் இல்லாமலே இருக்கிறது என்று கூறினார்கள். அவர்கள் கூறினது உண்மை அல்லவென்று பின்னர் நிரூபிக்கப்பட்டது. அவர்கள் எல்லோரும் ஒரே விதமான கருத்தோடும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாயிருந்தார்கள். பல ஜாதியான ஜனங்கள் அவர்களோட கூட சென்றதாக வேதம் கூறியுள்ளது. அது என்ன செய்தது? வனாந்திரத்துக்குள் தொல்லையை கொண்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் வியக்கத்தக்க காரியம் செய்யப்பட்ட போது, ஓ என்னால் மட்டுமே இங்கே உங்கள் ஆழத்திற்கு கொண்டு போக முடிந்தால் நலமாயிருக்கும். தேவன் ஏதாவது காரியத்தை ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் அங்கே சில முரட்டுத்தனமான மாம்ச பிரகாரமான போலியும் அதனோடு கூட ஒவ்வொரு முறையும் போகின்றது. எப்பொழுதுமே ஏதோ காரியம் அதை பாவனையாக விசுவாசிக்கும்படி இருக்கின்றது. அது ஜனங்களோடு நல்ல விதமாக அமைந்து விடுகிறது. ஆனால் ஒரு தேவனுடைய அசலான தீர்க்கதரிசியோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தரித்திருக்கிறான். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவனாய் இருந்தால் அவன் அந்த வேதத்தை விட்டு விலகவே மாட்டான். மோசே அப்படியே சரியாக வேத வார்த்தைகளில் தரித்திருந்தான். தேவன், நான் அவனை வெளியே கொண்டு வருவேன் என்றார். அவர் மோசே இடத்தில் அந்த வேலையை செய்யும்படி நான் உன்னை அனுப்பினேன் என்றார். மோசேக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அவன் தேவனை சந்தித்திருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வருகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாய் இல்லை என்றால் அப்பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. காலங்களினூடாக அங்கே அதிகப்படியான மாம்சீக போலிகள் அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள் என்று கூற முயற்சித்து வந்தனர். ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி சென்றனர். ஆனால் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியோ சரியாக அப்படியே வார்த்தையோடு தரித்து நிற்கிறான். இப்பொழுது அந்த சொற்றொடரை மறந்து போகாதீர்கள். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தரித்திருக்கிறான். கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு நம்மை எச்சரித்தார். ஆனால் உண்மையான ஊழியக்காரனோ உண்மையான தீர்க்கதரிசியோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தரித்து நிற்க ஒருபோதும் தவறி போக மாட்டார்கள். மோசே கர்த்தரோடு தரித்திருந்தான். அவன் அடையாளமாயிருந்தான். அவன் இஸ்ரவேலருக்கு அவர்களுடைய விடுதலை சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாயும் அவர் எகிப்திற்கு அவர்களுடைய முடிவு சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாயும் இருந்தான். ஏனென்றால் பின்னர் பார்வோனுடைய முழு சேனையும் அங்கே சவக்கடலில் மூழ்கி போயினர். அவர்களுடைய ராணுவ வல்லமையின் முடிவில் அவர்கள் இருந்தனர். ஒரு தேசத்தின் முடிவிற்கு தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாயிருந்தான். அதை சிந்தியுங்கள். தேவன் எவ்வளவு மகத்துவமானவராயிருக்கிறார். என்ன ஒரு எளிமையில் அவர் கிரியை செய்கிறார். நிச்சயமாக கல்வியறிவு இல்லாதவர்களால் அதை புரிந்து கொள்ளக் கூடுமானால் கல்வி கற்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் சேற்றுக்குழியிலே இருக்கின்ற அடிமைகளால் அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. வேலையானது சமீபமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக் கூடுமானால் பார்வோனின் அரண்மனையில் இருந்தவர்கள் எவ்வளவு அதிகமாக அதை அறிந்தவர்களாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த விதமானவர்கள் தான் அதை அறிந்து கொள்வதில்லை. அந்த விதமானவர்கள் தான் அதை எப்பொழுதும் தவறவிடுவார்கள். கடந்து போய்கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை மோசே அங்கே நின்று கொண்டு அந்த ஜன்னல்கள் வழியாய் பார்த்துக் கொண்டிருந்தான். பார்வோனுக்கு அவர்கள் அடிமைகளாயும் நாய்களாயும் காணப்பட்டனர். மோசேக்கு அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். மோசே கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை தன் சொந்த தெரிந்து கொள்வதாக தெரிந்து கொண்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் இதை அதிக பாக்கியம் என்று எண்ணி இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் களிமண் பிசையும் வேலைக்காரர்கள் அல்ல. அவர்கள் ஒரு வாக்குத்தத்தின் ஜனங்கள் என்பதை மோசே அறிந்திருந்தான். அவன் தாமே அவன் யாராய் இருந்தான் என்று அறிந்திருந்தான். அவனால் அவர்களிடத்தில் கூற முடியவில்லை. அவர்களாகவே அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாயிருந்தது. அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த நோக்கத்திற்காகவே தேவன் அவனை எழுப்பினார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனால் அவர்களுக்கு கூற முடியவில்லை. அவர்கள் அதற்கு குருடாக இருக்கும் வரைக்கும் அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளும் வரைக்கும் அவன் தன்னை குறித்து பகிரங்கமாய் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. பின்னரே அவர்கள் அந்த அடையாளத்தை கண்டு அவர்கள் அதை அறிந்து கொண்டனர். அவர், நான் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன், இந்த கோலை எடு, அதை ஒரு சர்ப்பமாக மாற்று. அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது உன்னுடைய கரத்தை உன்னுடைய வடியிலே போடு, அதை வெளியே எடு, குஷ்டரோகத்திலிருந்து உன்னையே சொஸ்தமாக்கிக் கொள். அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். அப்படியும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நைல் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்து காய்ந்த தரையின் மேல் ஊற்று, எல்லா தண்ணீரும் ரத்தமாக மாறும் என்றார். அது ஒரு தேசிய அடையாளம். ஜனங்கள் அதை விசுவாசிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய அடையாளத்தின் அசைவை அவர்கள் காணும் பொழுது அதை விசுவாசிப்பார்கள். ஆனால் தேசத்திற்கோ வித்தியாசமான ஏதோ காரியம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் ஒரு அடையாளமாக அவர் அதை கொடுத்தார். தேவன் ஒரு மனிதனை, ஒரு தாழ்மையான ஒரு மனிதனை, ஒரு தீர்க்கதரிசியை அங்கே இருக்கின்ற அந்த தேசிய நிலையின் முடிவிற்கு ஒரு அடையாளமாக இருக்கும்படி உபயோகித்தார். தேவன் நமக்கு இன்னொன்றை அனுப்பினார், இன்னொன்றை எழுப்பினார். அப்படிப்பட்டதற்காக தேவனுடைய ஜனங்கள் மட்டுமே ஜெபிப்பார்களே, ஆனால் அவர் அவனை எழுப்புவார். அந்த பாரமானது ஜனங்களுக்கு வர வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் விழித்தெழ வேண்டும், அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அவர்கள் விழித்தெழுவதற்கு முன்னர் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்றும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் செய்தது போலவே தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே போகிறீர்கள். அடுத்த வருடம் ஒரு புதிய வீடு கட்டியாக வேண்டும். ஜோன்ஸை விட மேலான ஒரு மோட்டார் வாகனத்தை நான் வாங்கியாக வேண்டும். நான் இதை செய்தாக வேண்டும். இதன் பேரில் இவ்வளவு நீங்கள் உணரும் பொழுது பரவாயில்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் சகோதரனே, இந்த காரியங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்பதை நீ உணர வேண்டும். இயேசு சரீரத்தை கொல்லக்கூடியவனுக்கு ரஷ்யாவின் அணுகுண்டுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு சில நிமிஷங்களில் இந்த சரீரத்தை எரிமலை சம்பலாக மாற்றக்கூடியவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் அந்த விதமாக உங்கள் சரீரத்தை மாற்றக்கூடியவரும் உங்கள் ஆத்மாவை நரகத்திலே தள்ளக்கூடியவருமானவருக்கு பயப்படுங்கள் என்றார். அதுதான் அது. என்னுடைய தாயார் ஆஸ்பத்திரியில் இருந்த பொழுது நான் அங்கே ஒரு வைத்தியரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் மகத்தான விஞ்ஞானம் சரீரத்தின் பல்வேறு காரியங்களில் எப்படி கிரியை செய்தது என்றும், அதற்குள்ளாக மருந்தை வைத்து பாருங்கள் அது எப்படியாய் ஒரு குறிப்பிட்ட கிருமியை கொன்று ஜீவ கிருமியை காக்கிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நான், அது அற்புதமாக இருக்கிறது, அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்றேன். நான், வைத்தியரே அது நன்றாக இருக்கிறது என்று கூறுமட்டாய் நான் அவரை சிறிது நேரம் கவனித்தேன். நான் அதை பாராட்டுகிறேன், அது மிகவும் அருமையாக இருக்கிறது, அதற்காக நான் தேவனுக்கு நிச்சயமாய் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஒரு சிருஷ்டிப்பின் மேல் ஏதாவது காரியத்தை கண்டுபிடிக்கும்படியாய் உங்களுடைய ஜீவ காலம் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஏன் நீங்கள் சிறிது நேரம் யார் அதை சிருஷ்டித்தது என்று யோசிக்க கூடாது என்றேன். யார் அதை உண்டாக்கியது, அதற்கு உருவம் கொடுத்தது யார்? தேவனே அதன் உருவ அமைப்பாளராய் இருக்கிறார். அவர் உண்டாக்கிய சிருஷ்டிப்பை காட்டிலும் சிருஷ்டித்தவர் எவ்வளவு மாத்துவாளராய் இருக்கிறார். வானங்களையும் பூமியையும் சரீரத்தையும் ஜீவனையும் சிருஷ்டித்து அவர் விரும்புகிற எந்த நேரத்திலும் அது அவருடையதாக இருப்பதனால் அதை அழித்து போடக்கூடியவராகிய சிருஷ்டி கர்த்தரை குறித்து நாம் சிந்தியாமல் இருக்கும் போது நாம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவத்தை சிருஷ்டிப்பின் பேரிலே போடுகிறோம்? மனித சரீரம் தொடர்ந்து கிரியை செய்வதற்கு ஒரு மிகவும் அற்புதமான காரியமாக ஆனது. நாம் அதை பாராட்டுகிறோம். ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு கண்ணை எடுத்து அதை இன்னொரு மனிதனுக்கு அவர்களால் மாற்ற முடியும். அந்த சிறிய நரம்புகளை பிரித்து மனிதனின் கண்குடியிலிருந்து கண்ணை வெளியே எடுத்து அதை இன்னொரு மனிதனுடைய கண்குடியிலே அந்த மனிதனால் அந்த கண்கள் மூலமாய் காண முடியும்படி வைக்கிறார்கள். அது ஒரு அற்புதமான காரியமாயிருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு தாயானவள் அவள் ஒரு குழந்தையை பிரசவிக்கும் போது குழந்தை பிறக்க முடியவில்லை என்றால், அந்த குழந்தையை பிரசவிக்க முடியவில்லை என்றால், இவ்விதமாக அவளுக்கு அமைந்துவிட்டது என்று தாயும் குழந்தையும் வழக்கமாக மறித்து போவார்கள். அது உண்மை. இப்பொழுதெல்லாம் அப்படி கேள்விப்படுவது அரிது. அது வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு கால் அப்படியா இனி இல்லாமலேயே போகலாம். ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே அந்த நிலைமையில் இருக்கிற தாயை குழந்தையை பிரசவிக்க கொண்டு போகிறார்கள். அந்த தாயானவள் பிரசவிக்கும் நிலையில் இருந்தாலும் அவர்களால் அவளை ஒரு அறைக்குள்ளாக கொண்டு போய் அவளுக்கு சிறிது மயக்க மருந்து கொடுத்து அந்த பிள்ளையை வெளியே எடுக்கிறார்கள். ஒரு சாதாரண பிரசவமாகவே பிள்ளையை எடுக்க முடிகிறது. நாம் அதை பாராட்டுகிறோம். எனக்கு ஒரு ஒழுங்குமுறையை கூறுங்கள். இங்கே பட்டணத்தில் இருக்கும் தண்ணீர் அமைப்பு முறையில் இங்கு எங்கேயாவது ஒரு வால்வை மூடிவிட்டு முக்கிய வால்வில் என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள், அது வெடித்துவிடும். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மால் ஒரு காலையோ அல்லது ஒரு புயத்தையோ தனியாக வெட்டி வெளியே எடுத்துவிட முடியும். தேவனுடைய அற்புதத்தால் அந்த ரத்தத்தை வேறு வழியிலாவது இரண்டாவது முறையாக திருப்பிவிட்டு அந்த ரத்தத்தை வேறெந்த வழியிலாவது சுற்றி பாயும்படியாக செய்து அந்த நபரின் ஜீவனை காப்பாற்ற முடியும். யாரால் அதை செய்ய முடியும் எனக்கு சொல்லுவீர்களா? இருதயத்தின் தமணிகளை அடைத்து விடுங்கள். முக்கியமான தண்ணீர் பாயும் குழாயை ஒரு வால்வில் இருந்து தண்ணீரை பீச்சுகின்ற பொழுது அதை அடைத்து விடுங்கள். அது என்ன செய்யும்? ஒருமுறை அப்படி செய்ய முயற்சித்து என்ன நடக்கிறது என்று கண்டறியுங்கள். பக்க வழியாய் தண்ணீரை கொண்டு செல்ல அங்கே ஏதும் வழியே கிடையாது. அது அப்படியே திரும்பி வந்து வால்வை தான் அழுத்தும். இந்த ரத்தமானது தண்ணீர் தானே திரும்பி போக தேவன் வேறு ஒரு வழியை உண்டு பண்ணா திருந்திருந்தால், ஒருமுறை திரும்பி ரத்தம் இருதயத்திற்குள் சென்றால் உடனடியாக நீ மரித்து போவாய். ஒவ்வொரு முறையும் உங்கள் விரலை நசுக்கிக் கொள்ளும் போதெல்லாம் அது உடனடியாக மரணமாயிருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்கேயாவது வெட்டி கொண்டால் அது அந்த தமணிகளை அல்லது ஏதோ காரியத்தை திறந்து விடுகிறது. அது உடனடியாக மரணமாயிருக்கும். உங்களுடைய விரலை வெட்டி கொண்டால் நீங்கள் மரித்து போவீர்கள். அவ்வளவுதான், அது அப்படியே திரும்பி ரத்தம் இருதயத்துக்கு பாய்ந்து உங்களை கொன்று போடும். ஆனால் தேவனோ, இப்பொழுது அது அற்புதமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். எவ்வாறு மருத்துவ விஞ்ஞானம் அந்த ரத்த குழாய்களை கட்டி ரத்தம் வெளியேறுதல் நிறுத்த முடிகிறது என்பதை நாம் பாராட்டுகிறோம். அதெல்லாம் அருமையாயிருக்கிறது. ஆனால் அதை அந்த விதமாக செய்யும்படியாக அதை உருவாக்கிறது யார்? பாருங்கள், சிருஷ்டிப்பை நாம் சுற்றிலுமாய் பார்த்து அதை சிருஷ்டித்தவரை நாம் மறந்து விடுகிறோம். புரிகின்றதா? நாம் இயற்கையான காரியங்களை நோக்கி பார்த்து ஆவிக்குரிய காரியங்களையே மறந்து போகிறோம். அதைத்தான் நாம் செய்கிறோம். இப்பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசிகள் அவருடைய வார்த்தையை உடையவர்களாயிருக்கின்றனர். அந்த காரணத்தினால்தான் ஜனங்கள் அவர்களை விசுவாசிக்கின்றனர். அந்த காரணத்தினால்தான் தேவன் மோசையினிடத்தில் கூறினார். அவர் சொன்னார், அங்கே ஆதியாகமத்திலும் அநேக இடங்களில் யாத்திராகமத்திலும் வேதத்தினூடாகவும் உங்கள் மத்தியில் ஒருவன் ஆவிக்குரியவன் என்றாவது அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்றாவது வந்தால், இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நாம் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறோம்? அவன் ஏதாவது காரியத்தை கூறி அது நிறைவேறுதலுக்குள் வந்தால், வேறு ஏதாவது காரியத்தை கூறி அது நிறைவேறுதலுக்குள் வந்தால், அப்பொழுது அதை விசுவாசியுங்கள் என்று கூறினார். புரிகின்றதா? அது ஒரு அடையாளம். எனவே அவருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார், தலைவர்களுக்கு அல்ல, சர்வாதிகாரிகளுக்கு அல்ல, ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிறார். குருஷே உலகத்திற்கு ஒரு அடையாளம் அல்ல, இல்லையா? ஹிட்லர் உலகத்திற்கு ஒரு அடையாளம் அல்ல. ஆனால் எங்கேயோ ஏதோ இடத்தில் ஒரு தாழ்மையான தீர்க்கதரிசியை வைத்துக் கொண்டு இந்த வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவனே அடையாளமாயிருக்கிறான். உலகத்தை ஆக்கிரிக்குள்ளாக தீர்த்து சபையை ரட்சிக்கிற தீர்க்கதரிசி அவன் தான் அடையாளமாயிருக்கிறான். எலியா அவனுடைய நாளில் ஒரு அடையாளமாயிருந்தான். தீர்க்கதரிசி எலியா தேவனுடைய வார்த்தையின் ஒரு அடையாளமாய் அவன் இருந்தான். இஸ்ரவேலர் அவனை விசுவாசிக்க விரும்பி இருந்தால் அவன் அவர்களுக்கு விடுதலையும் எகிப்துக்கு நியாயத்தீர்ப்புமாயிருந்தான். அந்த எலியாவின் பாவம் நிறைந்த நாட்களில் இஸ்ரவேலர் யாவரும் தேவனை விட்டு பின்னிட்டு திரும்பி இருந்த பொழுது அவர்கள் மீண்டுமாய் பாவத்திற்குள்ளாக திரும்பி போயிருந்தனர். அவர்கள் ஒழுங்கை மறந்து போயிருந்தனர். தேவனால் அவர்கள் வழிநடத்தி வெளியே கொண்டு வரப்பட்டு மகத்தான யெகோவா செங்கடலை பிளந்து அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மோசேயை போன்ற ஒரு மகத்தான தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் இருந்தார் என்பதை அவர்கள் மறந்து போயிருந்தனர். அவர்கள் அதை மறந்து விட்டனர். நாம் அதை மறந்துவிட்டோம். மெத்தோடிஸ்டாகிய நீங்கள் ஜான் வெஸ்லியை மறந்து விட்டீர்கள். லூத்தரன்களாகிய நீங்கள் மார்ட்டின் லூத்தரை மறந்து விட்டீர்கள். பேப்டிஸ்டாகிய நீங்கள் ஜான் ஸ்மித்தை மறந்து விட்டீர்கள். நம்ம அநேகர் அவர்கள் எல்லோரிலும் மகத்தானவரான சார்லஸ் ஃபின்னியை மறந்து விட்டோம். விண்ணியினுடைய ஊழியத்தில் ரசிக்கப்பட்டவர்கள் 97% உறுதியாக நின்றார்கள் என்று கூறப்படுகிறது. மூடியை உடையவர்களில் ஒரு வருடத்திற்கு 75% பின்வாங்கி போனார்களாம். வெஸ்லியை உடையவர்களில் பரிசுத்த கூட்டத்தார்களில் தொடர்ந்து பின்வாங்கி கொண்டே போகிறார்கள். ஆனால் பின்னிக்கோ 97% இருந்தனர். சிறு உருவம், மெலிந்தவர், வழுக்கை தலையுடையவர் நடந்து வந்து பிரசங்க பீடத்தில் நின்று கூட்டத்துக்கு வந்துள்ளவர்களை நோக்கி பார்த்தாரானால் புருஷர்கள் அப்படியே மயங்கி விடுவார்களாம். ஏனென்றால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரே வந்து அவரை பற்றி பிடிக்கும் வரையாய் அவர் புதரிலேயே கிடந்தாராம். அதுதான் காரியம். சுமார் 200 வருடங்களுக்கு முன்னர் வெஸ்லிக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாயிருந்த மகத்தான எழுப்புதல் முடிவு பெற்று நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவரே அடையாளமாக திகழ்ந்தார். அந்த பாவம் உள்ள சந்ததிக்கு அவர் ஒரு அடையாளமாயிருந்தார். எப்படி எலியாவினால் தைரியமாகவும் உறுதியாகவும் தன்னந்தனியாய் அவனோடு ஒருவரும் இல்லாமல் நிற்க முடிந்தது? ஆனால் அவன் தேவனுடைய அடையாளமாயிருந்தான். மற்ற குருவானவர்கள் அனைவரும் நவீனம் என்னும் போக்கில் சென்று ஆகாப்புடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அந்த சந்ததியில் நவீனம் அடைந்தனர். ஆனால் பழைய ஆகாபும் அவனுடைய எல்லா மகத்தான ஆதாயக்காரர்களும் எப்படியாய் சபை எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள்? கத்தோலிக்கத்துக்குள்ளாக அல்ல, ஆனால் அதை போன்ற ஏதோ காரியத்துக்குள் கொண்டு வந்தார்கள். விக்கிரகாராதனைக்குள்ளாக அவர்கள் விரும்புகிற வண்ணமாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்குள் சிலர் இந்த வழியாய் வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம் என்பது போன்ற சுதந்திரம். நீங்கள் என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த விதமான ஒரு நிலைமைக்குள் ஆக்கிவிட்டனர். எப்படியாய் எலியா தைரியமாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு நின்றான். ஓ தேவனே, அதை போன்ற ஒரு மனிதனை எங்களுக்கு தாரும். இசபேல் இடத்தில் அவளுடைய நிலைமையை எடுத்து கூறுவதற்கு அவன் பயப்படவில்லை. அவன் ஆகாப்புக்கும் பயப்படவில்லை. அவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுவானோ என்று அவன் பயப்படவில்லை. அவன் தைரியத்தோடு நின்று ஆகாப்பண்டை நடந்து சென்று நான் அழைக்கும் வரை வானத்திலிருந்து பனியும் கூட பெய்யாது என்று கூறினான். ஆமென். அவன் என்னவாக இருந்தான்? அந்த பாவமான தலைமுறைக்கு ஒரு அடையாளமாயிருந்தான். இஸ்ரவேல் அதை புரிந்து கொண்டார்களா? இல்லை. அவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர், அவனை பரிகாசம் செய்தனர். அங்கே வறட்சி உண்டாகும் என்று அவன் முன்னறிவித்தான். அங்கே கஷ்டங்கள், பசி, பட்டினி உண்டாயிருக்கும் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் அவன் தன்னந்தனியாக தைரியமாய் நின்று கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான். கர்த்தாவே, உண்மையுள்ளவர்கள் அனைவரையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் உடைய வார்த்தையுடன் நின்று கொண்டிருக்கிறேன் என்றான். என்னத்தை குறித்து தொல்லையாயிருந்தது? ஏவனுடைய வார்த்தையே. எலியா வார்த்தையோடு நிற்க விரும்பினான். அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாயிருந்தான். மற்ற தீர்க்கதரிசிகள் ஓ அது அவ்வளவு ஒன்று வித்தியாசத்தை உண்டு பண்ணவில்லை, உங்களுக்கு தான் தெரியுமே, ஏகோவா அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை என்றார். ஏகோவா கவலை கொள்கிறார், அது அவருடைய வார்த்தையா இருந்தாக வேண்டும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு எலியா அந்த வார்த்தையின் மேல் தைரியமாய் நின்றான். சொன்னால் தேவன் அவனுக்கு ஒரு சிறிய ரகசியத்தை கொடுத்தார். நீ இங்கே சாட்சியா இருக்கிறதற்கு நான் 7000 பேர்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். வெளியே வந்து அதை உரிமை கோருவதற்கு அவர்களுக்கு போதுமான தைரியம் இல்லை. அவர்கள் அங்கே புதருக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக அவர்கள் என்னுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முழங்கால்களை பாகாலுக்கு முடக்கவில்லை. அவர்கள் அதை செய்ய பயப்படுகிறார்கள். ஆனால் நான் உனக்கு அடையாளத்தை கொடுக்க போகிறேன். நீ ஒரு அடையாளமாக இருக்கிறாய். அங்கே வெளியே நில். என்னுடைய வார்த்தையின் மேல் நில். நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடு என்றார். ஹல்லேலூயா. தேவரே, எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அதை போன்ற ஏதாவது காரியத்தை எங்களுக்கு அனுப்பும். தேவன் வாக்களித்துள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் அந்த நபருக்குள் நிறைவேறுதலுக்குள் வரும். ஏனென்றால் அவன் ஒரு அடையாளமாயிருக்கிறான், ஒரு மறக்கப்பட்ட அடையாளமாயிருக்கிறான். ஓ, ஆகாப்பூர் ராஜாவாக இருப்பதினாலும் எல்லா தேசங்களும் அவனுக்கு பயப்படுகிறதுனாலும் அது போதுமானது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் எலியாவோ வார்த்தையின் ஒரு அடையாளமாக இருந்தான். அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, வார்த்தையின் ஒரு அடையாளம். ஆகையினால் அவன் அந்த வார்த்தையின் அடையாளமாக இருக்கையில் அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அவன் அவர்களுக்கு உபயோகமாயில்லை. தேவன் அவனை கர்மேல் பர்வதத்திலிருந்து அனுப்பின போது அவன் அந்த விதவைக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். கேரித் ஆற்றலைக்கு அவன் அனுப்பப்பட்டு அங்கே காகங்களினால் போஷிக்கப்பட்ட பின்னர் ஆறு வற்றி போயிற்று. அவன் அங்கிருந்து இந்த விதவையின் வீட்டிற்கு சென்றான். ஒரு பிரசங்கியார் போவதற்கு என்னே ஒரு இடம். ஆனால் அவன் அங்கே சென்றான். ஏனென்றால் போகும்படியாய் தேவன் அவனிடத்தில் கூறினார். ஆனால் அவன் அங்கே சென்றான். உன்னை போஷிக்கும்படி நான் அவளுக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவள் ஒரு அடையாளத்தை உடையவளாய் இருந்திருக்க வேண்டும். அவள் வெளியே சென்றிருந்த பொழுது அவன் ஒரு அடையாளமாய் இருந்திருக்க வேண்டும். அவளுக்கும் அவன் குமாரனுக்கும் ஒரு அடையை செய்து சாப்பிடுவதற்கு மட்டும் போதுமான அளவு மாவும் அவளுடைய பானையிலும் அதை அப்பமாக சுட்டு எடுக்க மட்டும் எண்ணெய் அவளுடைய கலசத்திலும் இருந்தது. நான் இங்கே இரண்டு குச்சிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவள் கூறினாள். அந்த பயங்கரமான மிகவும் வெப்பமான கொதிப்பான காலையில் முகத்திலே முடி வளர்ந்தவனும் முதுகில் நரைத்த முடி தொங்கிக் கொண்டிருக்க அங்கே நடந்து சென்று வடிக்கட்டளை பிரகாசித்துக் கொண்டு கதவின் மேல் சாய்ந்து குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறிவிட்டு அப்படியே ஒரு அப்பத்தையும் சுட்டு உன் கையில் கொண்டு வா என்றான். அவள் அதற்கு, என்னிடத்தில் போதுமான அளவு மாவு இல்லை. என் மகளுக்கு ஒரு சிறிய அடையை உண்டு பண்ணுவதற்காக நான் இங்கே வெளியே இரண்டு குச்சிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் சுடுவதற்கு மட்டுமே நான் போதுமானதை உடையவளாக இருக்கிறேன். நாங்கள் அதை சாப்பிட்டு மறிக்கப் போகிறோம் என்று கூறினாள். அதற்கு அவன், கர்த்தர் உரைக்கிறதாவது பயப்படாதே என்றான். அந்த மனிதன் தான் நமக்கு தேவை. ஏன் சகோதரி, அது சம்பவிக்கலாம். ஒரு கால நிறைவேறதற்குள் வரலாம். எனக்கு தெரியாது என்று கூறுபவன் அல்ல. இல்லை இல்லை, எலியா நிச்சயம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் உரைக்கிறதாவது தேவன் பூமியில் மழையை பெய்ய பண்ணும் வரைக்கும் பானையில் உள்ள மா குறைந்து போவதில்லை, கலசத்தில் உள்ள எண்ணெய் தீர்ந்து போவதில்லை. ஆமென். அங்கேதான் காரியம். அது அவளுக்கு போதுமான அடையாளமாக இருந்திருக்க வேண்டும். அவள் இன்றைக்கு சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறாள். எலியா கொஞ்ச காலம் அவளுடன் இருந்தான். அவளுக்கு ஒரு சிறு பையன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டான். அவனுக்குள் அங்கே மூச்சு நின்று போகும் அளவிற்கு அவனுடைய வியாதி மிகவும் மோசமாக இருந்தது. அவன் மரித்து போனான். அதன் பிறகு அவள் என்ன செய்தாள்? சபையானது அந்த அடையாளங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறது. ஆனால் என்ன, ஒரு சிறு கேடு உண்டான மாத்திரத்தில் அதற்காக உடனே சபையின் மேல் பழி சுமத்த விரும்பினாள். அவள் எலியாவின் மேல் பழி சுமத்தினாள். அவள், ஓ தேவனுடைய மனிதனே, என்னுடைய பாவங்களை என் நினைவிற்கு கொண்டு வந்து என்னுடைய மகனின் ஜீவனை எடுக்கவே நீங்க வந்திருக்கிறாய் என்றாள். எலியா மாடியில் உள்ள அவனுடைய படுக்கை இறக்கி அந்த பையனை கொண்டு போய் அவனுடைய படுக்கையின் மேல் அவனை கிடத்தி அவன் மேல் அப்படியே படுத்து, தேவனாய கர்த்தாவே, அல்லேலூயா, இந்த பையனுடைய ஆத்மாவை திரும்பி அனுப்போம் என்று கூறினான். அந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்தது. அவன் அந்த பிள்ளையை திருப்பி கீழே கொண்டு வந்தான். அந்த ஸ்திரீ குழந்தையை நோக்கி பார்த்தாள். பின்னர் அவரை நோக்கி பார்த்தாள். அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது என்று அவள் அப்பொழுது அறிந்து கொண்டாள். அவள், தேவனுடைய வார்த்தை உன் வாயில் இருக்கிறது என்று இதனாலே நான் அறிந்து கொண்டேன் என்றாள். ஆமென். அந்த விதவைக்கு அவன் ஒரு அடையாளமாயிருந்தான். உயிரோடு எழுப்பக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய தேவனுடைய வல்லமை அவளுடைய மரித்த பிள்ளையை எழுப்பினதை அவள் கண்டபொழுது, இதனால் நீர் ஒரு தேவனுடைய மனிதன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்றாள். அவள் அதை அறிந்தாள். அன்றைக்கு செய்தது போன்றே இன்றைக்கு தேசங்கள் அதை பார்த்து நகைக்கும். அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த ஸ்திரியோ வித்தியாசமாய் அறிந்திருந்தாள். அந்த மரித்த குழந்தையை திரும்ப உயிரோடு எழுப்ப அவன் ஒரு அடையாளமாக இருந்தது போல அது அங்கே ஒரு அடையாளமாக இருந்தது. தீர்க்க தரிசிகளாகி அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய அடையாளங்களாக இருக்கிறார்கள். எலியா அப்பொழுது ஒரு பலப்பரட்சையை அழைத்த பொழுது, தேவன் தேவனானால் அவரை சேவியுங்கள், இல்லை பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்றான். எலியாவுக்கு அது ஒரு அற்புதமான நாளா இன்றைக்கு இருக்கும் அல்லவா? அரசியல் தேவனா இருக்குமானால் அதை சேவியுங்கள். அரசியலில் நமக்கு என்ன இருக்கிறது? நாம் என்ன செய்திருக்கிறோம்?
We got nothing but a bunch of corruption.
Amen. Amen.
My Lord.
ஒரு கூட்ட அழிவை தவிர வேறொன்றையும் நாம் உடையவர்களாக இருக்கவில்லை. நாம் ஒன்றையும் உடையவர்களாக இருக்கவில்லை. ஆனால் நாம் எல்லா நமக்கு இந்த தேசங்களின் ஊடாக நாம் உடையவர்களாக இருந்த எல்லா நண்பர்களையும் இழந்து விட்டோம். இங்கே கடந்த வாரம் இரண்டு அல்லது மூன்று தேசங்களை கம்யூனிசத்திற்கு நாம் இழந்து விட்டோம். நாம் ஜனங்களின் மேல் வரி விதித்து அவர்களுடைய பணத்தை எடுத்து அங்கே இருக்கின்ற அந்த ஜனங்களை போஷிக்க அனுப்புகிறோம். அவர்கள் வளர்ச்சி அடைந்தவுடன் கம்யூனிசத்தின் பக்கமாக திரும்பி வருகிறார்கள். அது மாய்மாலமாக இருக்கிறது. அது உண்மையே. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் போன்றிருப்போமாக. அப்படியானால் போஷிப்பது இன்னும் மற்ற காரியங்களை செய்வதனால் அல்ல, அது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. சாதாரண நல்ல இருதயம் கொண்ட நபர் அதை செய்வார். அது மார்க்கமாயிருக்கிறது. அது ரட்சிப்பல்ல. ரட்சிப்பையும் மார்க்கத்தையும் அநேக ஜனங்கள் கலந்து விடுகின்றனர். மார்க்கம் என்பது விதவைகளை ஏழைகளை போஷிப்பது முதலான காரியங்கள், அதுதான் மார்க்கம். ஆனால் ரட்சிப்பு என்பது புதிய பிறப்பாயிருக்கிறது, மறுபடியும் பிறக்கிறதாயிருக்கிறது. அது வித்தியாசமானது. மார்க்கம் முகமதியம் ஒரு மார்க்கமாயிருக்கிறது. அங்கே அநேக மார்க்கங்கள் இருக்கிறது. உயரே கர்மேல் பர்வதத்தில் அந்த நாளில் அவன் பல பரீட்சைக்கு அழைத்த போது அவன் ஆகாபையும் அவர்களுடைய ஸ்தாபனங்களின் ஆலயத்தை சேர்ந்திருந்த ஆயிரம் ஆயிரமான ஆசாரியர்களையும் அழைத்தான். அவன் கர்மேல் பர்வதத்தின் மேலே அழைத்திருந்தான். இங்கே மேலே வாருங்கள், இங்கே மேலே வந்து என்னை சந்தியுங்கள், நான் முழு கூட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் என்றான். அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அவன் பயப்படவில்லை. அவன் ஒரு காளையை பலி செலுத்தி பாகாலை அணையுங்கள், அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்றான். ஆக நாள் முழுவதுமாக காலையிலிருந்து மாலை உணவு வரைக்குமாக அவர்கள் பலிபீடத்தின் மேல் குதித்தார்கள். தங்கள் சரீரங்களை தாங்களே கீறிக்கொண்டனர். அவர்கள் கூச்சலிட்டனர், அவர்கள் ஓலமிட்டனர். எலியாவோ முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டு இன்னும் சிறிது அதிகமாக கூச்சலிடுங்கள், ஒருவேளை அவன் மீன்பிடிக்கவோ அல்லது ஏதோ காரியமாகவோ போயிருக்கலாம். அவன் எதையாவது பின்தொடர்ந்து அல்லது ஏதாவது காரியமாக வெளியே போயிருப்பார் என்றார். ஏனென்றால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்தான். அவன் திருப்தி அடைந்திருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தத்தை காட்டிலும் வேறு என்ன அதிகமாக ஒரு மனிதனுக்கு வேண்டியதாக இருக்கிறது? தேவன் அவர் அதை செய்வார் என்று கூறினார். ஆபிரகாமை போன்று தேவன் தாம் பேசி கூறியுள்ளதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையாயிருந்தான். தேவன் அதை செய்வார் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவன் அந்த வண்ணமாய் கூறியிருந்தார். அவன் அவர்களை அங்கே மேலே வரும்படியாக அழைத்தான். அவர்கள் வந்து தாங்களாகவே கீறிக்கொண்டு ஓலமிட்டும் சத்தமிட்டுமாய் மாலை பலிவரைக்குமாய் அப்படி இருந்தார்கள். பின்னர் எலியா அவன் எப்படி அதை செய்தான் என்று கவனியுங்கள். முதலாவது அவன் செய்த காரியம் பன்னிரண்டு கற்களை உருட்டிக் கொண்டு வந்து ஒன்றுபடுத்தினான். தேவன் பிரிந்திருக்கவில்லை. ஸ்தாபனங்கள் சபைகளை பிரிக்கிறது, ஆனால் தேவன் அல்ல. ஒருவன் நீர் ஒரு கிறிஸ்தவனா என்றான், அவன் நான் ஒரு பேப்டிஸ்ட் என்றான். அது அவன் ஒரு பன்றி என்று சொல்வதை காட்டிலும் அதிகமானதில்லை. நான் ஒரு மெத்தடிஸ்ட் என்றான், அது மீண்டுமாக தேவனுக்கு ஒரு பன்றி என்று சொல்வதை காட்டிலும் மேலானதல்ல. நான் கூறுகிறேன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு நீ கிறிஸ்துவை போன்று தேவன் உனக்குள்ளாக வாசம் செய்ய பெந்தேகோஸ்தே நாளன்று விழுந்த பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ உணர்ச்சி வசப்படுவதல்ல. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தேவை குறிப்பிடுகிறேன். புரிகின்றதா? சரி, நான் ஒரு பெந்தேகோஸ்துக்காரன், நான் ஒருத்துவக்காரன், நான் திருத்துவக்காரன், நான் ஓ என்ன இதெல்லாம் நீங்கள் வேறென்னவோ என்று கூறுவதை காட்டிலும் அதிகமல்ல. தேவனுக்கு அது ஒன்றுமே இல்லை, அது பிரிக்கிறது. குருமார்களிடையே அங்கே அதுதான் சம்பவித்தது. ஆனால் எலியா அந்த பன்னிரண்டு கற்களையும் முறித்துக் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அவர்கள் எல்லோரும் மேலும் தேவன் ஒரே தேவனாக இருக்கிறார் என்பதை காட்டும்படியாக அவர்களை உருட்டிக் கொண்டு ஒன்று சேர்த்தான். ஆக அவைகளை எல்லாம் அந்த விதமாக அவன் ஒன்று திரட்டின பின்பு அவன் காளையை கொன்று பலிபீடத்தின் மேல் உள்ள கட்டைகளின் மேல் அவைகளை கிடத்தினான். அவன் இதில் ஏதும் போலியானது ஒன்றுமில்லை என்று காட்டும்படியாய் போய் பன்னிரண்டு குடங்கள் நிறைய தண்ணீர் எனக்கு கொண்டு வாருங்கள் என்றான். கட்டைகள் தண்ணீரில் ஊறியிருக்கும்படியாக செய்தான். ஓ அல்லேலூயா! தேவன் தேவனாய் இருக்கிறார் என்பதை அவன் காட்ட விரும்பினான். காரணம் ஏன்? அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை உடையவனாய் இருந்தான். ஆக அந்த நாளில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் இன்னும் இதை போன்ற மற்ற காரியங்களுக்காகவும் அவர்கள் இதை செய்வார்கள், மற்றதையும் செய்வார்கள், உங்களை சபைக்கு புறம்பாக்குவார்கள் என்று கூறினால் அர்த்தமற்றது. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அருமையான நபர் அன்று ஒரு இரவு என்னிடத்தில் பேசினார். அவர் வந்து அவருடைய கரங்களை என்னை சுற்றிமாய் போட்டு, சகோதரன் பிரண்ணா, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் விட்டுக் கொடுக்க கூடுமானால் என்றார். நான் என்ன என்றேன். அவர், இந்த ஞானஸ்தானம் எல்லாம் சிக்காகோவும் அதை சுற்றியுள்ள சபைகளும் நீர் வர வேண்டும் என அதிகாவலாக இருக்கிறார்கள். ஆனால் நீர் அதை பேசும்போது குறிப்பிடுவீர் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள் என்றார். நான் சொன்னேன், நிச்சயமாக நான் குறிப்பிடுவேன், நிச்சயமாக நான் குறிப்பிடுவேன். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒரு காரியம் தான் அவர்களுக்கு உம்மிடத்தில் எதிராக இருக்கிறதாம். நான் சொன்னேன், அப்படியானால் அவர்கள் எனக்கு எதிராக இல்லை, அதை சொன்னவன் நான் அல்ல, தேவன் அதை கூறினார் என்றேன். அது தவறு என்று அவர்கள் யாராவது வந்து நிரூபிக்கும்படி நான் சவாலிடுகிறேன் என்றேன். புரிகின்றதா? நீர் ஒப்புக்கொண்டு ஐக்கியம் கொள்ளத்தான் வேண்டும் என்றார். அதே காரியத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினர். ஆகா பங்கே இருந்தான். தேவன் உப்புரவாகிறதில்லை, இல்லை ஐயா, அவர் விட்டுக் கொடுப்பதில்லை. அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணா, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய தூதனை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் இதை உம்மிடத்தில் கூறினாரா என்றார். நான் சொன்னேன், கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லுவார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது ஒரு தேவனுடைய தூதனாக இருந்தால் அவன் அதை கூறுவான். ஆனால் அவன் முரணாக எதையாவது கூறினால் அவன் கர்த்தருடைய தூதன் அல்ல என்றேன். தேவ தூதனோ அல்லது வேற எந்த காரியமோ அது என்ன கூறினது என்பதை குறித்து ஒரு பொருட்டல்ல. பவுல் வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்றான். தூதர்களும் இங்கே உள்ள யாவரும் ஏதோ மாம்ச பிரகாரமான இருமாப்பான ஏதோ காரியம் தூதர்களை குறித்து இங்கே கூறுகிறது. ஜோசப் ஸ்மித், பிரிங்ஹாம் எம், அட்வென்டிஸ்ட்காரனுடைய பலவித வகுப்பினர், மற்ற ஒவ்வொன்றும் அவர்கள் அதை போன்ற எல்லா காரியங்களையும் காண்கின்றனர். ஆனால் அது எப்பொழுதுமே வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையை தாங்குகிறவராக இருக்கிறார். அது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் சொன்னேன், அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமாக எனக்கு தெரிந்திருக்கிற யாவும் எனக்கு அவராலே போதிக்கப்பட்டதாக இருக்கிறது. நான் இந்த குருமார் பள்ளிக்கோ அல்லது வேதாகம பள்ளிக்கோ சென்றதில்லை, அது அவரிடத்திலிருந்து வருகிறது என்றேன். ஆனால் நான் சொன்னேன், அதற்கு அது முரணாக இருந்தால் நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தை மற்ற எல்லா காரியங்களும் ஒரு பொய்யா இருப்பதாக. தேவனுடைய வார்த்தையா? அதனோடு தரித்திரு. ஆக எலியா இவைகளை எல்லாம் செய்த பின்னர் 12 குடம் தண்ணீரை அதன் மேலே ஊற்றி அந்த கட்டைகளை தண்ணீரில் ஊற வைத்தான். அவர் அவ்வளவு சர்வசாதாரணமாய் முன்னாக வந்தான். ஏன்? தேவன் பொய் சொல்ல முடியாது. தேவர் அவனிடத்தில் கூறினார். அவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய கட்டளையின்படியாய் நான் இதை செய்தேன் என்றும் இந்த நாள் என்று எல்லோருக்கும் அறியப்படுவதாக. ஏனென்றால் இது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. இதை செய்யும்படியாய் நீர் என்னிடத்தில் கூறினபடியால் நான் இதை செய்தேன். ஏனென்றால் இது உம்முடைய வார்த்தையின்படியாய் இருக்கிறது. நீரே தேவன் என்று இப்பொழுது அறியப்படுவதாக என்று கூறினான். கர்த்தருடைய அக்கினி விழுந்து பலியையும் தண்ணீர் ஊறியிருந்த கட்டைகளையும் ஈரமாயிருந்த கற்களையும் எல்லா காரியங்களையும் பட்சித்து நக்கி போட்டது. அப்பொழுது இஸ்ரவேலர் அந்த 7000 பேர்களும் தேவன் தேவனாயிருக்கிறார் என்று சத்தமிட்டனர். எலியா அந்த சிறிய வயதான மெலிந்து காணப்படுகின்ற தோலான சுருக்கங்கள் விழுந்த சரீரம், ஒரு சிறு தடி கரத்தில் இருக்க ஒரு சிறு கலசம் எண்ணெயுடன் பக்கவாட்டில் தொங்க ஆட்டுத்தோலை சுற்றி கொண்டு பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கிறது. ஏன் அந்த விதமாக வீதி இன்றைக்கு நடந்து சென்றால் அவர்கள் அவனை சிறையில் அடைத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் ஸ்திரீகளை அரைக்கால் சட்டையை அணிந்து கொள்ள அனுமதிப்பார்கள். ஆனால் நிச்சயமாய் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். புரிகின்றதா? யாரையாவது விடுவார்கள். ஆனால் இதோ அவன் வருகிறான், குன்றினூடாக நடந்து வருகிறான் இந்த தடியுடன். இப்பொழுது கர்மேல் பர்வதம் என்பது வனாந்தரத்தின் மத்தியில் உள்ள ஏதோ ஒரு காலியான இடமில்லை, அது ஒரு பெரிய மலை. இந்த ஒரு விதமான கோண வடிவத்தில் அப்படியே உச்சிக்கு ஓடி கடலை நோக்கினவாறு இருக்கும். எலியாவும் கேயாசியும் அந்த மலை உச்சி வரைக்குமாய் ஓடினார்கள். எலியா முகங்குப்புறம் விழுந்து அவனுடைய முது மேற்கு பக்கமாய் இருக்க சூரியனை நோக்கி இருக்க தேவனிடத்தில் கதறினான். 3 வருடங்கள் 6 மாதங்களாய் பனி கூட பெய்யாதிருந்தது. அவன் கேயாசியனிடத்தில் போய் சமுத்திர பக்கமாக பார்த்து ஏதாவது சிறிது மேகம் தோன்றுகிறதா என்று பார் என்றால், இந்த மலையின் மேல் நின்று அந்த பக்கமாய் நோக்கி பார்த்து நான் ஒரு காரியத்தையும் காணவில்லை என்றான். அவன் அங்கே தரித்திருந்தான். தேவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருந்தால், இந்த ஜனங்கள் உம்மடைக்கு திரும்பி வந்திருந்தால், இந்த அர்த்தமற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி இந்த ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்கு திரும்பி வந்தால், அப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு பதிலளிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்றான். அதே காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கூறட்டும். இந்த ஸ்தாபனங்களை எடுத்து உடைத்து போடும். இந்த ஸ்தாபன வித்தியாசங்களை மறந்து ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் வெட்டப்பட்ட கோட்டிற்கும் திரும்பி வரட்டும். அப்பொழுது அக்னியால் பதிலளிக்கும் ஒரே தேவன் இன்னமும் இருக்கிறார் என்று நான் நிரூபிப்பேன். நான் ஜனங்களிடத்தில் கேட்டுக் கொள்வது, தேவனை நோக்கி கேளுங்கள். அது தேவன் ஒரு நபரை அழைக்கும்படியாக செய்யும். ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக கேட்கட்டும், தேவன் அவனை காட்சிக்கு கொண்டு வருவார். தேசங்கள் அதை செய்யும்படியாய் நான் சவாலிடுகிறேன். நீங்கள் மூங்குப்புறம் விழுந்து தேவனை நோக்கி ஒரு விடுவிக்கிறவரை அனுப்பும் என்று கேளுங்கள். பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். அதை ஒருமுறை செய்து பாருங்கள், தேவன் பதிலளிப்பார். தேவன் எப்பொழுதுமே செய்கிறார். மூங்குப்புறம் விழுந்து, தேவனே அது இந்த நாளா இருக்கட்டும், இந்த ஜனங்கள் ஒரு சமயத்தில் உமக்கு எதிராக இருந்தார்கள், இந்த ஜனங்கள் அங்கே எல்லா விதமான ஸ்தாபனங்களுக்கும் பிரிந்து போனார்கள், ஆனால் இன்றைக்கோ நீர் உண்மையே நிரூபித்து காட்டினீர், நீரே தேவன். ஜனங்கள் பாகாலைத்துக்கு வெளியே எரிங்கள் என்றனர். நான் 1000 அவருடைய ஆசாரங்களை கொண்டு போட்டேன். இப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் வழியை விட்டு விலகி இருக்கின்றனர். எல்லா தடைகளும், எங்களை பிரித்து வைத்திருந்த சிறு தடைகளும் எல்லாம் போய்விட்டது என்றான். பேப்டிஸ்டோடு சேர்ந்து ஆராதிக்க ஒரு மெத்தோடிஸ்ட் வரலாம், பெந்தேகொஸ்தேவோடு சேர்ந்து ஆராதிக்க ஒரு பேப்டிஸ்ட் வரலாம். இருதயத்திற்குள்ளாக உத்தமமாக இருக்கிறவர்கள், விசுவாசமுள்ள 7000 பேர்கள், ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்கள் செய்வார்களேனால் அவர்களுடைய சபைகளிலிருந்து உதைத்து தள்ளப்படுவார்கள். அவர்களில் சிலருக்கு அக்கறை இல்லை, எப்படி இருந்தாலும் அவர்கள் வருவார்கள், அது உண்மை. ஆனால் அவர்கள் எல்லோரும் அந்த தப்பிராயங்களையும் உடைத்து ஒன்று கூடி, நாங்கள் இந்த எல்லா கோட்பாடுகளையும் பிரமாண புத்தகங்களையும் நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களை மறந்து விடுகிறோம், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோமாக என்று கூறட்டும். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் தேவன் அதை நேராக அவர்களிடத்திற்கே கொண்டு வருவார், அவர் நிச்சயம் செய்வார். முதலாவதாக அவர்கள் ஜபிக்க வேண்டும், தேவன் காத்திருக்கிறார். அதற்குள்ளாக ஜனங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றது. வினோதமாயிருக்கிறது அல்லவா? இயேசுவானவர் அறுவடையை நோக்கி பார்த்து, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானை அது அவர்தான், வேண்டிக் கொள்ளுங்கள், என்னுடைய அறுப்புக்கு நான் வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் செய்ய வேண்டிய சில பகுதியும் உண்டு. அவருடைய சபையானது அவரை நோக்கி கூப்பிடும்படியாய் தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை செய்தார். அவருடைய வேலையாட்களை கிரியைக்குள்ளாக்கும்படியாக ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்படியாய் தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் ஜபிக்கும் வரைக்கும் ஊழியக்காரன் செயல்பட முடியாது. இஸ்ரவேலர் மூங்குப்புறம் எழுந்து ஒரு விடுவிப்போனுக்காக ஜபிக்கும் வரைக்கும் அந்த அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் அவர்களால் கிரியைக்குள்ளாக முடியவில்லை. தேவன் அவருடைய விடுவிப்பனை உடையவராயிருந்தார். அங்கே வனாந்திரத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசி உடையவராயிருந்தார். ஜெபிக்க அவர்கள் ஆயத்தமாகும் வரைக்கும் அங்கே 40 வருடங்களாய் அங்கே அவனை வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சரியாக ஆகி ஜெபிக்க துவங்கினதும் அப்பொழுது தேவன் அந்த விடுவிப்பனை அனுப்பினார். ஜனங்கள் மட்டும் ஒன்று கூடி ஜெபிக்க துவங்கினால் தேவன் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்வார். அது சரி. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் ஆகாப்புக்கும் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற ஒரு அடையாளமாய் அவன் இருந்தான். அவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தான். பின்னர் அவன் விரும்பும் போது வானங்களை அடைக்கவும் அல்லது வானங்களை திறக்கவும் அவனால் கூடும் என்பதற்கு கூட அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். அவன் நிச்சயமாய் அப்படியாயிருந்தான். வானங்களை அடைக்கக்கூடிய ஒருவரை எனக்கு கூறுங்கள், தேவனுக்கு புறம்பாக வானங்களை திறக்கக்கூடிய ஒருவரை எனக்கு காட்டுங்கள். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசிகளிடத்தில் இருக்கிறது. மிகாயா யோசபாத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். தேவன் எப்பொழுதும் ஒரு உண்மையான தீர்க்க தரிசியை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் என்பதற்கு மிகாயா யோசபாத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்தான். இப்பொழுது கவனியுங்கள், அவன் 400 தீர்க்க தரிசிகளை உடையவனாய் இருந்தான். ஆகாப்பிடம் இருந்தார்கள். அவன் அந்த 400 தீர்க்க தரிசிகளையும் அடைத்தான். அவர்கள் ஒருவனமாய் அவனிடத்தில் கூறினார்கள். இருந்த போதிலும் யோசபாத் ஆகிய ஒரு தேவனுடைய மனிதன் இருதயத்தின் ஆழத்தில் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்று அறிந்திருந்தான். இன்னும் ஒருவன் உங்களிடத்தில் இல்லையா என்று கூறினான். 400 பேர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த பின்னரா அவன், இவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகள், யெகோவாவினுடைய தீர்க்கதரிசிகள் என்றான். அங்கே மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், யூனிடேரியன்கள், இன்னும் ஓ என்ன என்ன திருத்துவக்காரர்கள், எல்லா விதமான வித்தியாசப்பட்டவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் அங்கே உடையவர்களாக இருக்கிறோம். அங்கே இருக்கிறதில் இதுதான் மகத்தான தேசம் என்று அவர்கள் எல்லோரும் ஏகமனராய் அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் பயப்படுவதற்கு அங்கே ஏது காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், சிறு பையன் பயந்து போயிருக்கும் போது கல்லறை பூமியிலே விசிலடிப்பது போன்று. அதை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் இன்னும் ஒருவன் உங்களிடத்தில் இல்லையா என்றான். அதற்கு அவன், ஓ ஆம், அங்கே இன்னொருவன் இருக்கிறான், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். அவன் எப்பொழுதும் இந்த தேசத்தை குறித்து பொல்லாங்காகவே கூறுகிறான். அவன் பொல்லாங்கான ஏதோ காரியம் நமக்கு நடக்கப் போகிறது என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பான் என்றான். அதற்கு யோசபாத், அவன் கூறுவதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றான். ஓ அது சரி, அவனிடமாயிருந்தான், ஒரு அடையாளமாயிருந்தான். எத்தனை ஸ்தாபனங்கள் அல்லது அமைப்புகள் இருந்தாலும் வார்த்தையோடு தரித்து நிற்கின்ற ஒரு தீர்க்க தரிசியை தேவன் இன்னமும் உடையவராயிருக்கிறார். ஆகாப் ஆக்கிரமிக்கப்பட்டான் என்று யோசபாத் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேசங்களுக்கு அடையாளமாய் இருந்த அந்த உண்மையான தீர்க்க தரிசியாக எலியா நாய்களின் ரத்தத்தை நக்கும் என்று கூறியிருந்தான். அது உண்மை. இஸ்ரவேலுக்கும் அவனுக்கும் அது அவர்களிடத்திற்கு வந்து கொண்டிருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அதை அறிந்திருந்தான். புரிகின்றதா? அவர்கள் தேவனிடத்திற்கு வந்து அவனிடத்தில், இப்பொழுது நான் உன்னிடம் கூறுகிறேன், நீ அடுத்த சங்கத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். இந்த பிரசங்கிமார்கள் கூறுவதெல்லாம் சரி என்று ஒப்புக்கொள். புரிகின்றதா? நீ அவனிடத்தில் நீர் போகலாம் என்று கூற நீ வெறுமனே ஒப்புக்கொள் என்றார்கள். தொடர்ந்து, நாங்கள் என்ன செய்வோம் என்பதை நான் கூறுவேன், உன்னை எங்களுடைய ஸ்தாபனத்திற்குள் சேர்த்துக் கொள்ளுவோம். அதாவது நீ மட்டும் அதை செய்தால் புரிகின்றதா? இங்கே நீ பேசிக் கொண்டிருக்கிற இதை ஒரு சில காரியங்களை குறித்து நீ விட்டுக் கொடுத்தால் போதும், நீ அவர்களோடு ஒப்புக்கொள், அவர்களோடு இசைந்து போ என்றார்கள். ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போவதை உங்களால் யூகிக்க முடியுமா? உங்களால் முடியுமா? இந்த ஆட்கள், ஆனால் நாங்கள் ஒரு தரிசனம் கண்டோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் தீர்க்கதரிசிகள், நாங்கள் தீர்க்கதரிசிகளாக இருப்பதனால் நாங்கள் அறிவோம் என்று இந்த 400 தீர்க்கதரிசிகளும் கூறினார்கள். அதற்கு மிகையா, நீங்கள் தரிசனம் கண்டதை குறித்து நான் சந்தேகப்படவில்லை. நீங்கள் ஒரு தரிசனம் கண்டதை குறித்து நான் சிறிதளவும் சந்தேகப்படவில்லை. ஆனால் அந்த வார்த்தையின்படியாயது இல்லை என்றால் ஆமென். அவன் நானும் கூட ஒரு தரிசனம் கண்டேன் என்றான். ஆமென். ஓ இரக்கம், அவன் ஒரு அடையாளமாயிருந்தான். அவன் நான் ஒரு தரிசனம் கண்டேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பினாத ஆடுகளைப் போல ஒரு மலையில் சிதறப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன் என்றான். இந்த பெரிய கண்காணியான பேராயர் நடந்து வந்து அவனுடைய வாயில் அடித்து, தேவனுடைய ஆவி என்னை விட்டு வெளியேறின போது அது எங்கே சென்றது என்றான். அதற்கு அவன், நீ சிறையில் இருக்கும் போது அதை காண்பாய், நீ அதை காண்பாய் என்றான். அதற்காக இவரை சிறையில் அடித்து புசிப்பதற்கு இவனுக்கு இடுக்கத்தின் அப்பவும் குடிப்பதற்கு இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள், நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது நான் அவரை கவனித்துக் கொள்வேன் என்றான். வயதான மிகாயா கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு அங்கே நின்றான். அவன், நீர் திரும்பி வருகிறது உண்டானால் தேவன் என்னை கொண்டு பேசினதில்லை என்றான். அதுதான் அது, அவன் என்னமாயிருந்தான், ஏகோவாவின் தீர்க்கதரிசிகள் போல அவன் ஒரு அடையாளமாயிருந்தான். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருக்கிறார்கள். நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயரால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கூறுகிற ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு இருக்கிறான். அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாயிருக்கிறான். அங்கே மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறும் ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் இருக்கிறான் என்று நீங்கள் கூறினால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாயிருக்கிறான். அதில் எதற்கும் அங்கே வேதவாக்கியங்களே கிடையாது, அது உண்மையே. ஆனால் ஒரு தேவனுடைய உண்மையான தீர்க்க தரிசி அந்த வார்த்தையோடு தரித்திருப்பான். அவனுடைய தரிசனம் அந்த வார்த்தைக்கு முரணாயிருந்தால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு உண்மையான தீர்க்க தரிசி அல்ல. எவர் ஒருவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்டப்பெயரில் எப்பொழுதாவது ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலும் கிடையாது. அங்கே சிறைச்சாலையில் பவுலை பாருங்கள். ஒரு சிறிய கொக்கி முக்கி யூதன் வழுக்கி தலையுடன் அங்கே 20 வருடங்களாய் ரோம சிறைச்சாலையில் கிடந்தான். அவன் அந்த நிருபங்களை எழுதினான். சபையில் பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அவர்கள் பேச நான் உத்தரவு கொடுப்பதில்லை என்று பவுல் கூறியிருக்கும் பொழுது இந்த பவுலை குறித்து இந்த பெண் பிரசங்கி என்ன நினைத்திருப்பாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் மேல் அவர்கள் எரிச்சல் அடைந்திருக்கலாம் என நான் யூகிக்கிறேன். இந்த பேராயர்கள் இங்கே இருக்கும் இந்த காரியத்தை விட்டுவிடுங்கள், இங்கே இதை விட்டுவிடுங்கள். பவுல் எனக்கு கூறுகிறானா, எப்படி இருந்தாலும் இவன் யார், இவனே அங்கே 20 வருடமாக சிறைச்சாலையில் இருக்கிறானே என்று அவர்கள் கூறின பொழுது அந்த பேராயர்கள் என்ன நினைத்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆனால் அவன் இயேசுவை சந்தித்திருந்தான், அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த கூட்டத்திலிருந்து பவுல் மறித்த பிறகு அவர்கள் முடிவிலே அந்த குழுவில் இருந்து உயர் அதிகாரிகளையும் பேராயர்களையும் நியாச ஆலோசனை சங்கத்துக்கு தெரிந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போய் கத்தோலிக்க சபையை உருவாக்கினார்கள். அங்கே உள்ளே வந்ததுதான் உங்களுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இதை இல்லை என்று நிரூபிக்க நான் எவருக்கும், எந்த இடத்தில் உள்ளவர்களுக்கும், எந்த தேசத்தில் உள்ளவருக்கும் சமாளிடுகிறேன். கர்த்தர் உரைக்கிறதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பட்டங்களை உபயோகித்து கொடுக்கின்ற ஞானஸ்தானம் தவறாக இருக்கிறது. கர்த்தர் உரைக்கிறதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிலாத இங்குள்ள ஒவ்வொருவரும், இந்த உரையாடலை கேட்கின்றவர்களும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அப்போஸ்தலர் 5:9 or 19:5 அதில் பவுல், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அவர்கள், நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தின் படி அல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அல்ல. வேதத்திலோ அல்லது பல நூற்றாண்டுகள் வேதத்திற்கு பிறகோ எந்த ஒரு கிறிஸ்தவனும் அந்த விதமாய் ஞானஸ்தானம் பெற்றதாக இல்லை. அது ஒரு கத்தோலிக்க கோட்பாடே என்று ஒரு கிறிஸ்தவ உபதேசம் அல்ல. வேதத்தில் எனக்கு காட்டுங்கள். அது ஒரு மோசடியானது, அது பிசாசுகளின் கிரியையாயிருக்கிறது. அந்த விதமாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட ஜனங்கள் அந்த விதமானவர்கள் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை. இதற்கும் மேலாக அறிந்திராத அநேகம் பேர்களை தேவன் இன்றைக்கும் அங்கே உடையவராயிருக்கிறார். ஆனால் வேலையோ வந்திருக்கிறது. தேவன் அன்றைக்கு கிரியை செய்தது போல இந்த நாளில் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் எதிர்பார்த்தால் நாம் வார்த்தைக்கு திரும்பி போக வேண்டியவர்களாயிருக்கிறோம். நான் என்னுடைய தாயாரிடத்தில் அவள் மறித்துக் கொண்டிருக்கும் போது, அவள் மறிக்கும் முன்னர் கூறினேன், அம்மா, நான் ஒரு கிறிஸ்தவனான போது, நான் ஒரு பையனாய் இருந்த போதே நான் தேட துவங்கி கண்டடைந்தேன். தரிசனங்கள் என் ஜீவிய காலம் முழுவதுமாக சம்பவித்த காரியங்கள் மூலமாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று உங்களுக்கு தெரியும் என்றேன். நாங்கள் தான் சபை, வேதம் என்ன கூறினாலும் சரி, அதுதான் சரி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எங்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. ஆனால் நாங்கள் தான் சபையாயிருக்கிறோம், நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதை தேவன் பரலோகத்தில் கட்டுகிறார் என்று கத்தோலிக்க சபை கூறுகிறது என்று நான் பின்னர் கண்டறிந்தேன் என்று கூறினேன். ஆக அவர்கள் அதை அந்த விதமாக செய்கிறார்கள். அது ஒரே சரீரமாக இருக்கிறது. அவர்கள் தவறாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த விதமாக விசுவாசிக்கிறோம் என்று லூத்தரன்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் தவறாக இருக்கிறார்கள். நாங்கள் அதை இந்த விதமாக விசுவாசிக்கிறோம் என்று பேப்டிஸ்டுகள் கூறுகிறார்கள். அந்த விதமான அவர்களின் நூற்றுக்கணக்கான சங்கங்கள் அங்கே இருக்கின்றன. ஏன் எப்படி உங்களிடத்தில் விசுவாசம் இருக்க முடியும்? அவைகளில் எது சரியானது? அங்கே ஒரு காரியம் சரியாக இருக்கிறது. அப்பொழுது அதை நான் அறியாதிருந்தேன். நான் அம்மா நான் வேதாகமத்துக்கு திரும்பி சென்று ஆதி அப்போஸ்தலர்களுடைய வழியையும் அவர்கள் என்ன விதமான சபையை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி போதித்தார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி கிரியை செய்தார்கள் என்பதையும் நான் கண்டறிந்தேன். அவர்கள் செய்த அதே விதமாகவே வேதாகமம் கூறிய விதமாகவே நான் அப்படியே செய்தேன். எனக்கும் அதே பதில்கள் கிடைத்தது என்றேன். ஆமேன். நான் கூறுகின்ற சொற்றொடருக்காக என்னை மன்னிக்கவும். புட்டிங் பலகாரத்தை சாப்பிட்டதே அந்த பலகாரத்தின் நிரூபணமாக இருக்கிறது. அது உண்மை. அவர்களுக்கு கிடைத்ததான அதே பலன்கள் எனக்கும் கிடைத்தது. ஆம். எனவே இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் போகத்தக்கதாக 900 வித்தியாசமான வழிகளுடைய ஏதோ காரியத்தின் மேல் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கட்ட முடியாது. அப்படியானால் இந்த வேதாகம புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடுகிற அல்லது அதை மாற்றுகிற எந்த மனிதனும் அதனோடு யாராவது எதையாவது கூட்டினாலும் அல்லது அதிலிருந்து எதையாவது எடுத்து போட்டாலும் அவனுடைய பங்கு ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று இயேசுவானவர் தாமே கூறினார் என்று நான் வேதத்தில் கண்டறிந்தேன். அவனுடைய பெயர் சரியாக அங்கே இருக்கிறது என்றும் ஆனால் அது எடுத்து போடப்படும் என்றும் காட்டினார். ஓ, அந்த வார்த்தைக்கு நாம் திரும்பி வந்தாக வேண்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை. ஆமையா, இயேசு எந்த மனிதனுடைய வார்த்தைக்கும் போய் நானே சத்தியபரர் என்றார். நாம் வார்த்தையோடு நிற்போமாக. ஆம். ஓ என்ன, தேவனுடைய வார்த்தையோடு நிலைத்திருந்து அதோடு ஒப்புரவாகாத ஒரு உண்மையான தீர்க்க தரிசி தேவன் வைத்திருக்கிறார் என்று யோசபா தெரிந்திருந்தான். இல்லை ஐயா, அவன் அதனோடு நிலைத்திருக்கிறான். 400 பேர்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களோடு கூட அவனுக்கு எதிராக இருந்தனர். ஆனால் அவனுடையதோ அதே அடையாளங்களோடும் காரியங்களோடும் தேவனுடைய வார்த்தையா இருந்தது. நமக்கு இன்றைக்கு தேவையா இருப்பது என்னவென்றால், யார் என்ன கூண்ட போதிலும் அல்லது ஸ்தாபனங்கள் என்ன கூண்டாலும் சரி, அதை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி, ஒரு மனிதன் நமது மத்தியில் எழும்ப வேண்டும் என்று இன்றைக்கு நான் கூறுகிறேன். மிகாயாவுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. மோசேக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. நோவாவுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. அவர்கள் யாவருக்குமே ஒத்துழைப்பு இல்லாதிருந்தது. அதெல்லாம் அவர்களுக்கு எதிராயிருந்தது. ஆனால் தேவன் நியாய தீர்ப்பை அனுபவதற்கு முன்னான அந்த பொல்லாத நாட்களில் அவர்கள் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவருடைய வார்த்தை அவருடைய ஜனங்களால் காத்துக் கொள்ளப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு சில நிமிடங்களில் முடிக்கப் போகிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். ஒரு தீர்க்கதரிசி அடையாளம். தேவன் தம்மை அறிவிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னர் அவர் ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு முன்பாக அனுப்பினார். அவர் அதை செய்தாரா? அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். பழைய ஏற்பாட்டின் எலியா. பழைய ஏற்பாட்டின் எலியா வல்லமையோடு வருவார் என்று தீர்க்க தரிசனமாக உழைக்கப்பட்டிருந்தது. இயேசுவானவர் வருகிறார், ஒரு மேசியா வருகிறார் என்பதற்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி என்னும் அடையாளமாக இருக்க வேண்டியவனாக இருந்தான். யோவான் வனாந்திரத்தை விட்டு வெளியே வந்தபோது மேசியா தம்முடைய பாதையில் இருக்கிறார் என்பதற்கு அவன் ஒரு அடையாளமாக இருந்தான். யோவான் காட்சியில் வந்தபோது இஸ்ரவேலர் அவர்களுடைய தீர்க்கதரிசிகளால் அறிந்திருந்திருக்க வேண்டும். அங்கேதான் ஜனங்கள் அதை காண தவறப்படுகின்றனர். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்கள் விசுவாசிப்பதில்லை. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளன்று கூறினது யாவையும் சரி என்று நாங்கள் விசுவாசிப்பதில்லை. அது சரி என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. பேதுரு செய்த அதே காரியத்தை பவுல் கூறினான். அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் வேறு ஏதாவது வார்த்தையை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கூறினான். அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர்கள் மட்டும் அறிந்திருப்பார்களே ஆனால் கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே ஒரு சத்தம் உண்டாயிருக்கும் என்று ஏசாயா கூறினதை அவர்கள் அறிந்திருந்திருப்பார்கள். அவர்கள் அதை அறிந்திருந்திருக்க வேண்டும். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். தீர்க்க தரிசிகளில் ஒரு தலை சிறந்தவனாய் இருந்தான். அவன் அவர்களுக்கு கூறியிருந்தான். ஆனால் அவர்களும் அதை விசுவாசிக்கவில்லை. இல்லை இல்லை, அங்கே ஒரு மேசியா வந்து கொண்டிருக்கிறார் என்று அவன் கூறினான். இந்த மனிதன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். சகோதரனே, பின்பற்றுபவர்கள் அவனுக்கு இல்லாதிருந்தது. தேவன் அவனுக்கு ஒரு பின்பற்றுபவர்களை கொடுத்தார். ஒரு சிறுமந்தை சரியாக அப்படியே எலியாவுக்கு செய்தது போன்றே அவனை பின்பற்றுபவர்களை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஏதோ அரசியல் அமைப்பில் இருந்து அவன் அதை பற்றிக் கொள்ளவில்லை. அவன் வார்த்தையை பிரசங்கித்தான். தேவனுடைய வார்த்தையின் மேல் தரித்திருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு சிறுமந்தையை கொடுத்தார். எலியா தேவனுடைய வார்த்தையின் மேல் தரித்திருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு சிறுமந்தையை கொடுத்தார். இந்த மனிதனுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. அவனை யாரும் பின்பற்றாதிருந்தனர். ஒத்துழைப்பும் இல்லாதிருந்தது. எந்த வகுப்பாரையும் சேர்ந்தவனாய் இல்லாமல், ஒரு காரியத்தையும் கேட்காமல், எந்த காரியத்திற்கும் பயப்படாதிருந்தான். அதுதான் யோவான். ஏன்? அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தான். அந்த காரணத்தினால் தான் அவன் நின்றான். மேசியா வருகிறார் என்று ஜனங்களுக்கு நிரூபிக்கும்படியாய் அங்கே நின்று கொண்டிருந்த எலியாவாய் அவன் இருந்தான். கர்த்தருக்கு வழியை சபை பண்ணுங்கள் என்று ஏசாயா கூறினபடியே வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன், கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்றான். அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கே வெளியே நின்று அவருடைய அங்கீகள் மற்ற காரியங்களையும் குறித்து விவாதித்தார்கள். அவர்கள் அதை குறித்து விவாதித்துக் கொண்டும் சந்தனை பண்ணிக் கொண்டும் இருந்த வேளையிலே சரியாக அங்கே அவர்கள் மத்தியிலே மேசியா நடந்து வந்து கொண்டிருந்தார். யோவான், இதோ அவர் இருக்கிறார் என்றான். அல்லேலூயா! அவனை கவனியுங்கள். அவன் அவரை அறிமுகப்படுத்தவில்லை. அதோ அவர் இருக்கிறார், அவர் அங்கே உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். சரியாக அந்த நேரத்தில் வானங்கள் முழங்கின. ஏசுவானவர் தண்ணீருக்குள்ளாக நடந்து சென்றார். தேவ ஆவியானவர் ஒரு புறாவை போன்று கீழே இறங்கி வர, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் முழங்கினது. அதை கண்டு யோவான் சாட்சி பகன்றான். ஓ என்ன என்ன, இப்பொழுது நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்று யோவான் கூறினான். ஓ என்ன ஒரு தீர்க்க தரிசி, இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளம். ஆமையா, அவனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியனாய் இருந்தாலும் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். ஓ, அவனுடைய தகப்பனாகிய சகரியா ஒரு ஆசாரியனாய் இருந்தான். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, அந்த தீர்க்கதரிசி அவனுடைய ஸ்தாபனங்களோடு கலக்கப்பட தேவன் அனுமதிக்கவில்லை. அவனுடைய தகப்பன் ஒரு கால அவனை அவருடைய வேதசாஸ்திர பள்ளிக்கும் மகத்தான இன்ன ஸ்தாபனத்திற்கும் கொண்டு சென்று அவனை ஒரு அருமையான போதகனாக ஆக்கியிருப்பான். உங்களுக்கு தெரியும், அவனுக்கு நன்றாக பயிற்சி அளித்து அவனுக்கு வேண்டியதல்லாத காரியங்களை அவனுக்கு அதிகமாக கொடுத்திருந்திருப்பான். ஆனால் தேவனும் அவனுடைய ஆத்மாவை கெட்டுப்போக அனுமதிக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? தாபரங்களோடு கலந்து கொள்ள அவர் அந்த மனிதனை அனுமதிக்க முடியவில்லை. அவன் அவர்களுடைய எந்த பிரிவையும் எந்த வகுப்பையும் பரிசேயர், சதுசேயர் அல்லது ஏரோதியர் அல்லது அது என்னவாக இருந்தாலும் அவன் அதில் சகந்தவனாக இல்லை. தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். அவன் விரோதமான ஒரு பிறப்பை உடையவனாக இருந்தான். அவன் ஒரு விரோதமான பிள்ளையாக இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். ஆனால் அவரோ அவன் அந்த பரிசேய மார்க்கங்களோடும் அவனுடைய மாய்மாலைகள் முதலான காரியங்களோடும் கலக்கும்படி அவனை விடவில்லை. அவன் என்ன செய்தார்? அவனை வெளியே வனாந்தரத்துக்கு கொண்டு சென்று பாலைவனத்தில் அவனுக்கு பயிற்சி அளித்தார். என்ன ஒரு பயிற்சி! அனுபவத்தை கொண்டு அவர் அவனை பயிற்சித்தார். அதுதான் மேன்மையானது, தேவனை அறிவது. அவன் வெளியே வந்தபோது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த கட்டளையை தேவன் ரூபகாரப்படுத்தினார். அவர் அதை எங்கே உறுதிப்படுத்தினார்? நதியின் மேல். இப்பொழுது நீங்கள் இரண்டை இரண்டாக்கினால் நான்கு என்று கூறுங்கள். நதியின் மேல் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை சபை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் நான் இருக்கிறேன் என்றான். யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அதனோடு அசிசிப்படுத்திக் கொள்ள தேவன் அவனை அனுமதிக்கவில்லை. அவர் அவனை வனாந்தரத்தில் தேவனால் பயிற்சி அளித்தார். அவர் அவனை பயிற்சித்தார். அவருடைய பள்ளிகளில் அல்ல, அவருடைய வேத சாஸ்திரத்தில் அல்ல. அப்படி அவர் அனுமதித்திருந்தால் அவர் அந்த எல்லா விதமான போதனைகளை கற்றவனாய் ஆக்கப்பட்டு இன்றைக்குள்ள அவருடைய எல்லா பள்ளிகளிலிருந்தும் எல்லா விதமான பள்ளிகளிலிருந்தும் வெளிவந்தவர்களை போன்றவனாய் இருந்திருப்பான். வெறுமே இந்த பிரஸ்பிடேரியன், பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட் பள்ளிகள் அல்ல, ஆனால் பெந்தேகோஸ்தே பள்ளிகள், மற்ற வேதசாஸ்திர பள்ளிகளிலிருந்து வெளியே வருகின்றது போன்று அவ்வளவு மோசமாக வெளிவந்திருந்திருப்பான். இல்லை, அவருடைய வருகையும் யோவானுடைய வருகையும் வேத வார்த்தைகளில் முன்னுரைக்கப்பட்டு ஏசாயாவின் ஆவியினால் கூறப்பட்டது. Isaiah 40:3 வழியை ஆயத்தம் பண்ணும்படி நான் என் தூதனை அனுப்புகிறேன், அல்லது அது மல்கியா 3, அவருடைய தூதனை அவருக்கு முன்பாக அனுப்புவேன். அந்த தீர்க்கதரிசி அவனை குறித்து பேசின கடைசி தீர்க்கதரிசி, அவனை பற்றி கூறப்பட்ட கடைசி காரியம், நினைவிருக்கட்டும், பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமானது மேசியா காட்சியளிப்பதற்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களிடம் எலியா வருவான் என்று கூறியுள்ளது. நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம், புரஜாதியார் சபைக்கு ஒரு அடையாளமாக இந்த கடைசி நாட்களில் அவன் திரும்ப வருவான் என்று நமக்கு காட்டுகிறது. எப்படி அவர்கள் அதை தவறவிடுகிறார்கள்! மகத்தானதும் இரண்டாவதுமான கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் அவன் மீண்டும் வருவதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. மல்கியா 4 அதிகாரத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலும் கூட அவன் இந்த கடைசி நாட்களில் இங்கே இருப்பான் என்று நமக்கு கூறுகிறது. தேவன் அவனுக்கு கொடுக்கும் சிறு மந்தையோடு திறப்பின் வாயில் ஜனங்களுக்காக அவனே நிற்பான் என்று கூறுகிறது. அவன் கடைசி நாட்களில் வருவான். தேவன் அபிதமாய் கூறினார், புறஜாதியார் தேசத்திற்கு இனி காலம் செல்லாது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பான். அவன் காட்சியில் தோன்றும் பொழுது நேரம் சொல்மா இருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். தேவன் அவனை அனுப்பும்படியாக நாம் ஜபம் செய்வோமாக. நேரம் சமீபமாக இருக்கிறது. அவனுடைய ஊழியம் முடிவடைந்தவுடன் மேசியா தாமே வெளிப்படுத்தினார். கடைசி நாட்களில் வருகிறதான இந்த ஒருவன், அவனுடைய ஊழியம் முடிந்த மாத்திரத்தில் மேசியா தம்மை தாமே காட்டுவார். அது அந்த வண்ணமாயிருக்கும். நேரம் சமீபமாக இருக்கிறது. எனவே நாம் ஜபிப்பது மேலாக இருக்கும். நாம் ஜபத்தை துவங்குவது மேலானது. இந்த காலத்திற்கான தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளம் அவர் என்ன என்பதை நிரூபிக்கும். ஒவ்வொருவரும் அதை அறிந்து கொள்வார்கள். தேவன் அதை உபகாரப்படுத்துவார். இதுவரை பூமியின் மேல் நடந்திராத அளவிற்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவனால் அவர் காட்டுவார். உதறல், குறுக்கல், அந்நிய பாஷைகளில் பேசுதல் முதலான காரியங்களை நான் குறிப்பிடவில்லை. இந்த மனிதன் இருந்தது போன்று அவர் தேவனுடைய வார்த்தையை உடையவராய் திரும்பி வருவார். அவர் வருவதாக மல்கியா நாளிலும் வெளிப்படுத்தல் மூடிலும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அவன் வருவான். அவரை ஒன்றினாலும் தடை செய்ய முடியாது. அவன் வருகிறான். ஆமென். அவர் இங்கே இருப்பான். ஆமென். ஜனங்கள் இன்றைக்கு மூங்கு பெற விழுந்து தேவனை நோக்கி கதறி என்ன சம்பவிக்கிறது என்று கவனிப்பார்களாக. அவன் வல்லமையை காட்டுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமையா, வேத வார்த்தைகளின்படியாய் அவனுடைய அடையாள செய்தியானது திருப்புகின்றதா இருக்கும். அவன் என்னவா இருப்பான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது சரியான ஒன்றுதான் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலர் அதையே ஒருமுறை உபாகமம் 20:20 கேட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவன் இதுதான் சரியான ஒன்று என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வோம், எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றான். நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று தேவன் கூறுகிறார். அவன் என்ன செய்வான்? ஆதியில் இருந்த அந்த மூல பெந்தேகோஸ்தே செய்திக்கு பிள்ளைகளின் இருதயத்தை அவன் திருப்புவான். ஓ என்ன, கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு அடையாளம், ஒரு நிஜமான அடையாளம். அவர்கள் அதை தவறவிடுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் செய்கிறார்கள். உண்மையான சபைக்கு, உண்மையான செய்திக்கு திரும்பி வருதல். அவன் தைரியமாகவும் பயமற்றவனாகவும் கத்தர் உரைக்கிறதாவது என்பதோடு தனிமையாய் ஸ்தாபனங்களுக்கு எதிராக அவன் நிற்பான். அவன் எந்த ஸ்தாபனத்தோடு முப்புறமாக மாட்டான். அவர்கள் ஒருவரிடமும் அவனுக்கு எந்த காரியமும் உடையவனாய் இருக்க மாட்டான். அவனை எதனாலும் ஆட்டி படைக்க முடியாதவனாய் இருப்பான். அவன் நேராக வார்த்தையின் மேல் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு இருப்பான். தேவன் அவனுடைய ஊழியத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மகத்தான வார்த்தையின் வெளிப்படுத்துதலாலும் ரூபகாரப்படுத்தி ஜனங்களுக்கு அதை கொண்டு வருவார். என்ன ஒரு நாள் சமீபமாயிருக்கிறது. அவன் பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுருவையும் யோவானையும் போன்று நிற்பான். பெந்தேகோஸ்தேவுக்கு பின்னர் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்கேயே ஞானஸ்தானம் பெற்று அந்த சனகரிப் சங்கத்தில் அவர்கள் நின்றனர். அவர்கள் அங்கே நிற்கக்கூடிய எல்லா தைரியத்தோடும் நின்றனர். நீங்கள் ஒருபோதும் இயேசுவின் நாமத்தில் போதிக்க கூடாது என்று நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறது சரியானதா அல்லது தேவருக்கு செவி கொடுக்கிறது சரியானதா, எது நியாயம் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்றான். படிப்பறியாதவர்கள், வேதமை உள்ளவர்கள். ஆமென். அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியின் அடையாளங்களாய் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் வெறுமனை யோவானை போன்றவர்கள். அவர்கள் அங்கே மேலறையில் பெந்தேகோஸ்தேயின் போது இருந்தவர்கள். அவர்கள் ஏதோ காரியத்தை கண்டவர்களாயிருந்தனர். இன்றைக்குள்ள நம்முடைய பெருவாரியான போதர்களை போலல்ல. இவர்கள் தங்களுடைய சொந்த பாணியை ஏற்படுத்திக் கொண்டவர்களாய் எவ்வளவு மகத்தான ஸ்தாபனம் எங்களுக்கு இருக்கிறது என்றும், எங்களுடைய மகத்தான குழுக்களிலே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்றும் பெருமை பாராட்டுபவர்கள் போல் அவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாய் இருக்கிறோம். நாங்கள் பெரிய மிஷினரி ஊழியம் செய்கிறோம். ஓஹோ இரக்கம். ஓ, நாங்கள் மற்ற எல்லோரை காட்டிலும் பெரிய கூட்டங்களை உடையவர்களாயிருக்கிறோம். அது என்னவாயிருக்கிறது? அது ஒரு அரசியல் இழுப்பாக இருக்கிறது. அடுத்த 2-3 நிமிஷங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு அரசியல் இழுப்பு நிச்சயமாக. சில நிமிஷங்களுக்கு முன்னர் நான் ஏதோ காரியத்தை கூறினேன். நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு அடையாளம். நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். நான் அதை உங்கள் மடியிலே கிடத்தினேன். புரிகின்றதா? இங்கே இருக்கின்ற உங்களை மட்டுமல்லாமல் கேட்க போகிறவர்களே, அது உங்கள் மடியிலும் இருக்கிறது. நீங்கள் அதனோடு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நீங்கள் ஜபம் செய்து தேவன் அந்த காட்சியில் அசைவதை கவனியுங்கள். அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதை கவனியுங்கள். அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அணுகுண்டுகள், பென்டகனில் ஜனங்கள் பயந்து போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். பறக்கும் தட்டுகளான மர்ம அடையாளங்கள் வானத்தில் இருக்கின்றது. தேவன் முன்னறிவித்த எல்லா காரியங்களும் இருக்கின்ற போது அது எலியாவுக்கான நேரமாக இருக்கிறது. அவன் காட்சிகளை எழும்புவதற்காக அவன் எங்கே இருக்கிறான்? தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஜனங்கள், அந்த சிறிய மந்தை, அந்த மீதியானவர்கள், அந்த சிறிய மீதியாய் விடப்பட்டவர்கள் தேவனிடத்தில் போய் கூப்பிடட்டும். என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். அங்கே ஒரு தேசிய பலப்பரீட்சை உண்டாயிருக்கும். அதற்கு முன்னர் அவர்கள் கண்டிராததான ஒரு வல்லமை அங்கே உண்டாயிருக்கும். அதில் இருக்கின்ற தொல்லை என்னவென்றால், இந்த முறை அவர்களுக்கு அப்பொழுது அதிக காலம் கடந்ததாக இருக்கும், வாசல்கள் அடைக்கப்படும். எனவே நினைவிருக்கட்டும், நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஜெபியுங்கள். இன்றைக்கு நாம் ஊழியம் என்று அழைப்பதை நோக்கி பாருங்கள், நாம் என்ன உடவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது முடிக்கப் போகிற நேரத்தில் நான் இதை கூற விரும்புகிறேன். நாம் என்ன உடவர்களாயிருக்கிறோம்? நாம் ஒன்றையும் உடையவர்களாயில்லை. நம்முடைய மகத்தான தலைவர்களில் சிலர், நம்முடைய மகத்தான சுவிசேஷர்களில் சிலர், நம்முடைய மகத்தான சுவிசேஷகர்களில் ஒருவர் என்னுடைய மனம் மாறியவர்களால் மட்டும் 10% ஓராண்டு காலம் நிலைத்திருப்பதை நான் கண்டறிய முடிந்தால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருப்பேன் என்று கூறினார். ஆனால் பின்னியின் காலத்தில் 97% நிலைத்திருந்தனர்.
Paul had 100 plus.
பவுலுக்கு 100 out of 100 ஆயிருந்தது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், சகோதரனே, அவ்வளவாய் நிறைந்தவனாய் போய் மற்றவரிடம் கூறி, அவன் மற்றவரிடம் கூறி, அவன் மற்றொருவனிடம் கூறி, அவன் மற்றவரிடம் கூறி, அப்படியாய் லட்சங்களுக்குள் ஓடின. ஏன்? அவர்கள் ஏதோ காரியத்தை உடவளாயிருந்தார்கள், அவர்கள் வார்த்தையின் மேல் இருந்தார்கள். இன்றைக்கோ நாம் பெரிய ஜனக்கூட்டங்களை குறித்து நினைக்கிறோம். அது என்ன? ஒரு அரசியல் ஸ்தாபனம். நமக்கு ஒரு மகத்தான சுவிசேஷகம் பட்டணத்திற்குள் வந்தால் முதலாவது வருகிறது என்ன? ஒரு கூட்ட மனிதர். எல்லா மெத்தோடிஸ்டுகளும், பாப்டிஸ்டுகளும், பிரஸ்பிடேரியன்களும் அவர்கள் எல்லோருமாய் சேர்ந்து ஒரு எண்ணிக்கையை உண்டாக்கினால் அவனால் இதை மட்டும் பிரசங்கிக்க முடியும், அவனால் அதை பிரசங்கிக்க முடியாது, அவனால் இதை பிரசங்கிக்க முடியாது, ஆனால் அவனால் அதை பிரசங்கிக்க முடியும். நீங்கள் என்ன உடையவளாய் இருக்கிறீர்கள்? அவர்கள் அங்கு நடந்து சென்று, ஸ்திரீகள், நான் பெந்தேகோஸ்துகளை குறித்து பேசுகிறேன், ஸ்திரீகள் அங்கே பீட மட்டுமாய் போகிறார்கள், அவர்கள் கெஞ்ச தூங்குகிறார்கள். நான் எப்பொழுதுமே பீடத்தடைப்பிற்கு விரோதமானவன். ஒருவேளை நான் அதை கூறலாம், நான் அவைகளை நம்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே வேதத்தில் கிடையாது. தேவன் அழைக்காமல் எப்படி ஒரு மனிதனால் வர முடியும்? உங்களால் அவனை அதிலிருந்து தடுக்க முடியாது. தேவன் அவனை அழைத்திருப்பாரேயானால் நீங்கள் அதையும் அழைக்க வேண்டியிருக்காது. பீடத்து அழைப்பு ஒரு மெத்தோடிஸ்ட் கருத்தாக இருக்கிறது, அது உண்மை. பீடத்து அழைப்பு, ஜான், உனக்கு தெரியும், நீண்ட நாளுக்கு முன்னர் உன்னை தாயார் மறித்து போனார்கள், ஓ ஆம் சகோதரனே, ஓ என்று கூறி அவர்கள் அப்படியே அவர்களை பற்றி பிடித்துக் கொண்டனர். அது மனமாற்றம் அல்ல. இங்கே ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் லூயிவில்லில் ஒரு இறந்து போன ஸ்திரீயை சவப்பட்டியில் வைத்து யுத்த தளவாட மேடையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பீடத்தண்டைக்கு ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டது. சுவிசேஷம் என்பது ஒரு பயமுறுத்தும் ஒன்று அல்ல, அது ஏதோ ஒரு அனுதாப உணர்ச்சி அல்ல, அது ஒரு குற்றத்தீர்ப்பின் மனமாற்றமாயிருக்கிறது. இந்த கூட்டங்களை கவனியுங்கள், இந்த மகத்தான சுவிசேஷகர்கள். என்னுடைய தலைமையான சிறிய ஊழியத்திலும் கூட நான் என்னை தவிர்த்துக் கொள்ளவில்லை. சில சமயங்களில் வெளியே போவதை குறித்து நான் வெட்கமடைந்தது போன்று உணர்கிறேன், அது உண்மைதான். நாம் என்ன செய்கிறோம்? நின்று பீடத்தலைப்பை விடுத்து அவர்களை வருந்தி அடைக்கிறோம். சிறு பெண்கள் அங்கே வாயில வெல்லும் பசுகுடன் அங்கே வந்து நிற்கின்றனர். பாருங்கள் பாருங்கள், நானும் போகிறேன். இந்த பெந்தேகோஸ்து பெண்கள் தலைமையிலே குட்டையாக வெட்டிக்கொண்டும், முகங்களில் வர்ணம் திட்டிக்கொண்டும் மேலே நடந்து வந்து உள்ளே போய் வெளியே வந்து அந்நிய பாஷைகளில் பேசினோம் என்கிறார்கள். அவர்களுடைய தலைமையிலே வளரவிடுகிறதில்லை. அவர்கள் செய்த அதே காரியத்தை இன்னமும் செய்கிறார்கள். அது மனமாற்றம் என்று நீங்கள் என்னிடம் கூறுகிறீர்களா? அது தேவனை பற்றிய கேலி பரியாசமாக இருக்கிறது. தலைமகிரை வெட்டிக் கொள்வது அவர்களுக்கு அது பாவம் என்றும் அவமானம் என்றும் வேதம் கூறுகின்றது. தலைமகிரை வெட்டிக்கொண்ட ஒரு ஸ்திரீ எப்படி முகத்திற்கு வண்ணம் பூசிக்கொண்ட ஒரு ஸ்திரீயை உத்தப்படுத்த முடியும்? ஒரு காலத்தை கேள்விப்படலாம், கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்படும் நேரம் மட்டுமாய் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கனிகளான மரம் எல்லாம் வெட்டுண்டு போடப்படும். காரியம் என்ன? அது தவறாக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய நவீன இங்கே வெளியே இருக்கின்ற பிரசங்கிமார்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பெரிய ஜனக்கூட்டம், திறமையற்ற தற்பெருமை உள்ள ஸ்தாபனங்கள், எகிப்திய இரவுகளை ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி மகன் அறிந்துள்ளதற்கு காட்டிலும் அதிகமாக தேவனை பற்றி அறியாதவர்கள். அது வரும்போது அவர்கள் அங்கு சென்று பெந்தேகோஸ்தே என்று ஜனங்கள் மேலிறக்கி போய் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நாங்கள் தரிப்பிக்கப்படுமட்டாய் இங்கேயே மேலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஏசு எங்களுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது சகோதரர்களே, நாம் ஏற்கனவே இங்கே 9 நாட்களாக இருந்து விட்டோம். நாம் இதை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவி உடலாய் இருக்கிறோம். நாங்கள் வெளியே போகிறோம், ஏனென்றால் நாங்கள் இங்கே இருந்து விட்டோம். இயேசுவானவர் செய்யும்படியாய் கூறுவதை நாங்கள் செய்துவிட்டோம் என்று கூறியிருந்தார் என்னவாயிருக்கும்? அவர்களுக்கு அங்கே எந்தவித அனுபவமும் ஒருபோதுமே இருந்திராது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுகிறேன், இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது என்று நான் அறிவேன். ஆனால் எப்படி இருந்தாலும் இதோ அது வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறப்போகிறேன், கவனியுங்கள். அப்படியாய் ஜனங்கள் முயற்சிப்பது அது ஒரு அவமானம், கொழுந்துதல். பரிசுத்த ஆவி என்று ஒருபோதும் நான் விசுவாசிப்பதே கிடையாது. பாஷைகளில் பேசுவது அல்லது அழுவது அல்லது சத்தமிடுவது பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி என்பதை நான் ஒருபோதும் விசுவாசித்ததில்லை. அவைகள் உள்ளுணர்வினால் ஏற்பட்ட உணர்ச்சிகளாகும். பரிசுத்த ஆவியானது அதை செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானது தேவர் வாசம் செய்வதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று உரிமை கோரும் ஒரு மகத்தான கூட்ட ஜனங்கள், அதை குறித்து ஒரு காரியத்தையும் அறியாதவர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தேவரை சந்தியுங்கள். எப்படி அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் இந்திய பேப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் மெத்தடிஸ்ட் கூறுவது போன்று கூறினார்களா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக விசுவாசிக்கின்றீர்களா என்று நான் கேட்டால், ஓ ஆம், நாங்கள் அதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டோம். விசுவாசத்தினால் ஒன்றுமில்லை, அதுவல்ல அது. அது ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க விரும்பினால், நீங்கள் நின்று சூரியன் அப்படியே கீழே போவதை கவனித்தால் அழுவீர்கள். தண்ணீர் தாரையாக கீழே ஓடும். அது தேவன் இல்லை, அது உனக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியத்தின் மன எழுச்சியா இருக்கிறது. யாரோ சுகவீனமா இருப்பதால் அல்லது யாரோ மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் கூச்சலிட்டு அழுகிறீர்கள். அது தேவன் அல்ல, அது மனுஷீக மன எழுச்சியா இருக்கிறது. ஒரு பந்து விளையாட்டில் ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷமாகி அவர்களுடைய உதறுகள் துடிப்பது மற்ற காரியங்கள் ஏற்பட நான் பார்த்திருக்கிறேன். என்னிடத்தில் சொல்லாதீர்கள், நமக்கு ஒரு எழுப்புதல் ரட்சிப்பு தேவையா இருக்கிறது. வந்து ஜனங்களிடத்தில் பேசி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டதாக அவர்களிடம் கூறுகிறார்கள். அதன் பிறகும் அவர்களில் சிலர் எல்லாவித ஜீவியங்களையும் ஜீவிக்கிறார்கள். கவனியுங்கள் சகோதரனே, பெந்தேகோஸ்தே நாளில் அந்த விதமாக இல்லை. அவர்கள் ஒன்றும் அந்நிய பாஷைகளோ அல்லது வேறெந்த காரியத்தையோ சார்ந்திருக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒரு மனதாக நின்று கொண்டிருக்கையில் தேவன் உண்மையாகவே அவர்கள் மத்தியிலே கீழே வந்தார். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் தலையின் மேல் தொங்குவது போன்றவர்கள் கண்டார்கள். தேவர் அங்கே இருந்தார். அதொன்றும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளுகின்ற காரியமாகவோ அல்லது ஏதோ மன எழுச்சியாகவோ இல்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் வெளியே சென்று பாஷைகளில் பேச துவங்கினர். ஆனால் முதலாவதாக அவர்கள் தேவனை சந்தித்தார்கள். இன்றைக்கு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது. ஜனங்கள் தங்களுக்குள்ளாகவே உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மன எழுச்சி அடைகிறார்கள். அது பரிசுத்த ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறதா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவையா இருப்பதெல்லாம் ஒரு அழைப்பாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை போன்ற ஸ்திரீகள் உள்ளே சென்று அந்நிய பாஷைகளில் பேசி திரும்பி வெளியே வருகிறார்கள். அவர்களுடைய சபைகள் இருக்கின்ற இடங்களுக்கு போய் பாருங்கள். பில்லி இங்கே இருந்திருந்தால் நலமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அங்கு எங்கோ என்னிடத்தில் அந்த வந்த ஒரு கடிதம் இருக்கின்றது. அதில் ஒரு ஸ்திரீ, நாம் குறிப்பிட்ட மகத்தான ஸ்தாபனத்தை சேர்ந்தவள், பெரிய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம், பெரிய திருத்துவ ஸ்தாபனம், எங்களுடைய ஸ்திரீகள் எல்லாம் சகோதரன் பிரணாம் தலைமையில வெட்டிக் கொள்கிறோம், எனக்கு நீண்ட கருமையான தலைமையில் இருக்கிறது என்றாள். அவள், நான் எப்பொழுதும் அதை விரும்புவேன், ஏனென்றால் அது தேவனுடையதாக இருக்கிறது என்றாள். நான் அழகு சாதனங்கள் பூசிக்கொள்வதே இல்லை, அது பழைய நாகரிகம் என்று எங்கள் சபை போதிக்கிறது என்றாள். நான் என் தலைமையரை ஒரு வட்டமாக பின்னாக சுருட்டி கட்டிக் கொள்ளுவேன். அவர்களோ, அதை பார், அவளுக்கு பின்னாக காற்று போன ஒரு டயர் இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். நீ ஒரு காற்று போன டயரை தலைக்கு பின்னால் சுமந்து கொண்டு போகிறாய் என்றார்கள். முடிவிலே என்னுடைய கணவன் இடத்தில், நீ ஏன் உன் தலைமையரை வெட்டிக் கொண்டு ஏன் மற்றவளை போன்று இருக்கக்கூடாது என்று கூறினார். நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், அது அவளுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறது. அவள், நான் உம்முடைய ஒளிநாடா ஒன்றை கேட்டிருக்கிறேன், கிறிஸ்தவ ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான், அப்படித்தானே என்றாள். இப்பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆம், எனக்கு சொல்லும் சகோதரன் பிரண்ணாம், நான் பசியாக இருக்கிறேன், நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றாள். உன்னுடைய பின்வாங்கி போன கணவன் மீதும், நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவபக்தியற்ற அந்த கூட்டத்தாரின் மீதும் அவமானம். அவர்கள் மத்தியில் இருந்து வெளியே வா என்று நான் கூறப்போகிறேன். உண்மை தேவனால் மாற முடியாது. தேவன் ஏதாவது காரியத்தை கூறினால் அவர் அதைத்தான் கூறினார். எத்தனை பின்வாங்கி போன பிரசங்கிமார்கள் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை அல்லது ஒரு கூட்டத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அத்துடன் விட்டுக் கொடுக்க விரும்புகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நமக்கு தேவையானது ரட்சிப்பை பிரசங்கிப்பவர்கள் தான். தங்கள் மனைவிகள் அப்படி செய்யும்படியாய் நின்று அனுமதிக்கின்ற புருஷ மார்களே, நான் உங்களின் கிறிஸ்தவ அனுபவத்தின் மேல் சிறிது நம்பிக்கை தான் உடையனாய் இருக்கிறேன். உண்மை மன திரும்பங்கள் இல்லையே அழிந்து போங்கள். என்னே ஒரு அருமை, அந்த விதமாக உள்ளே சென்று சபைகளை சேர்த்துக் கொண்டு, பெந்தேகோஸ்தே சபைகளை சேர்த்துக் கொண்டு திரும்பி வெளியே வந்து ஒரு துளியும் மாற்றம் இல்லாமல் அதே விதமாகவே இருந்து கொண்டு ஒரு அசைவம் இல்லாதிருங்கள். ஓ இரக்கம், அது என்னமாக இருக்கிறது? நவீன எசபேல்கள், முகத்திற்கு வர்ணம் தீட்டிக் கொண்ட ஸ்திரீ, வேதத்தில் ஒருத்தி மாத்திரமே. தேவன் அவளை நாய்கள் தின்னும்படி கொடுத்தார். நவீன எசபேல்கள் அவர்களுடைய ஆகாபுகளை அவர்களுடைய கழுத்துப்பட்டை பிடித்து இழுத்துக் கொண்டு போகிறார்கள். மனைவியானவள் குட்டையான கால்சட்டை முதலானவர்களை அணிந்து கொண்டு உடலோடு ஒட்டி கொண்டு தோல் போன்றி காணப்படத்தக்கதாய் வீதியில் நடமாடும்படி பெண்மை தன்மை கொண்ட ஆண்கள் அனுமதிக்கின்றனர். இதை வேடிக்கைக்காக நான் ஒன்றும் கூறவில்லை. இது ஒரு நகைச்சுவைக்கான இடம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது, அது உண்மையாயிருக்கிறது. சரியே, அவ்வளவு இறுக்கமாக இருக்கின்ற ஒரு உடையை அணிந்து கொண்டு நடக்க கூட முடியாமல் நடந்து வீதியில் போக சில ஆண்கள் அதை பார்த்து ஏதாயிலும் சொல்ல, நீ அவரோடு சண்டை போட வேண்டும் என்கிறீர்கள். அந்த விதமாக இருக்க அவளை அனுமதித்த குற்றத்திற்காக நீ தாடையில் அறையப்பட வேண்டியவனாய் இருக்கிறாய். அது சரியே, நீ எண்ணத்தினால் ஆக்கப்பட்டிருக்கின்றாய் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அது முற்றிலும் சரியே. நமக்கு தேவையானது சுவிசேஷமே. தேவனே நேராக வார்த்தையோடு இருக்கின்ற யாராவது ஒருவரை காட்சியில் எழுப்போம். ஒரு ஸ்திரீ தலைமையிலே வெட்டி கொண்டு சபைக்கு வந்து ஜெபம் செய்வது கூட ஒழுங்கா இருக்காது என்று தேவன் கூறினார். தன் தலைமையிலே வெட்டி கொள்கின்ற ஒரு ஸ்திரீனிடத்தில் இருந்து விவாகரத்து வாங்க மனிதன் ஒரு பரிபூர்ண உரிமையை உடையவனாயிருக்கிறான். அவள் ஒரு கனவீதமான ஸ்திரீயாக இருக்கிறாள். வேதம் அந்த விதமாக கூறுகிறது, அவள் தன் புருஷனுக்கு கனவீதமாக இருக்கிறாள். அவள் அதை ஒரு கால் அறியாதிருக்கலாம். அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுகின்ற எந்த ஒரு ஸ்திரீயும் கனவீதமானவளாய் இருக்கிறாள். அவள் அதை ஒரு கால் அறியாதிருக்கலாம். பெண்ணே, நான் உங்களை புண்படுத்த முயற்சிக்கவில்லை. நரகமாகிய எரிகின்ற அக்கினி சூளையிலிருந்து உன்னை ரட்சிக்கவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். மனம் திரும்பு. நல்லது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அதை போன்று நடக்கிறீர்களா? இதை செய்யக்கூடாது என்று கூறின தேவன் உங்களுக்குள்ளாக குடிகொண்டிருக்க இந்த விதமாக நடக்கிறீர்களா? நல்லது, நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன் என்று நீங்கள் கூறலாம். பிசாசுகள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடித்து விட்டு அந்நிய பாஷைகளில் பேசி பிசாசை நோக்கி கூப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண் பெண் மந்திரவாதிகளின் முகாம்களில் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி அதை வியாக்கியானிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எழுதுகோள்கள் மேஜின் மேல் நின்று அந்நிய பாஷைகள் எழுத அந்த மனிதன் சுற்றி வந்து அதை வியாக்கியானிக்க அது உண்மையாயிருக்கிறது. அந்நிய பாஷைகளை குறித்து என்னிடம் கூற வேண்டாம். இப்போது நாம் அதிகமுடையவராயிருக்கிறோம். இருந்த போதிலும் தேவன் ஒரு அந்நிய பாஷையை உடையவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். பவுல், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. நான் மலைகளை பெயர்த்தாலும் எனக்கு தெரியும். அணுகுகின்றதாக ஜனங்கள் விசுவாசிக்கின்றார்கள். அந்நாளில் அநேக ரெண்டை நோக்கி நான் அநேக சுகமளிக்கும் முகாம்களை உடனே இருந்தேன் என்று கூறுவார்கள் என்று இயேசுவானவர் சொல்லவில்லையா? அது ஒரு அடையாளம் அல்ல, நாம் முடிவில் இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மதிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று இயேசுவானவர் மத்தேயு 24:24 கூறவில்லையா? ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வார்த்தையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான அடையாளம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த காரியங்களை செய்கிறவனும் தேவனுடைய விசுவாசத்தை மறுதளிக்கிறவனுமான ஒரு மனிதன் எப்படி தான் ஒரு கர்த்தரிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று கூற முடியும்? ஆகாப், யோசபாத் இவர்களின் நாட்களிலே மிகாயா எதிர்த்து நின்ற போது அங்கே இருந்த அந்த தீர்க்கதரிசிகளை போன்று அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே வார்த்தையின் மேல் நின்ற ஒருவனை அவர்கள் உடையவளாய் இருந்தனர். ஆகாப் தன் முடிவிற்கு வருவான் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. எலியாவின் தரிசனமும் அதனோடு சேர்ந்திருந்தது. தன்னை ஒரு ஆவிக்குரியவன் அல்லது தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் இதன் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று ஒப்புக்கொள்கிறான். எப்படி அவன் ஒரு திருத்துவக்காரனாக இருக்க முடியும்? எப்படி அவன் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டு தான் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று கூற முடியும்? அவன் தவறானதை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டு இன்னமும் எப்படி தான் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்க முடியும்? அது செய்யப்படவே முடியாது. அது கூடாத காரியம். அது எல்லோராலும் விரும்பப்படத்தக்க ஒன்றல்ல என்று நான் உணர்கிறேன். ஆனால் நாங்கள் புகழ்ச்சியாக இருக்க விரும்பவில்லை, நீங்கள் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுது யெசபேலும் ஆகாபும், ஆமையா, ஏன் அவர்கள் ஏன் அதை செய்தார்கள்? ஏன் அந்த ஸ்திரீகள் அப்படி செய்கிறார்கள்? தலைமையில வெட்டிக் கொள்கிறார்கள், அழகு சாதனங்களை பூசிக் கொள்கிறார்கள், அரைக்கால் சட்டையை அணிந்து கொண்டு வருகின்றதும் ஆண்கள் இன்னும் மற்றெல்லா காரியங்களும் நடக்கின்ற இடங்களுக்கு போகிறார்கள். அவர்களுடைய புருஷன்மார்கள் அதை செய்கிறார்களா? ஏனென்றால் அவர்களுடைய பிரசங்க பீடத்திலிருந்து சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவர்களிடத்தில் இல்லை. அவர்களோ, நல்லது, அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை, அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள். அது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. புருஷரின் ஆடைகளை தரித்துக் கொள்ளும் எந்த ஒரு ஸ்திரீயும் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானவள் என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் மாறுவதில்லை. எப்படி அவர் மாறிக்கொண்டு தேவனாக இருக்க முடியும்? அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். அது முடிவின் அடையாளம் என்று அவர்களுக்கு கூறுவதற்கு அவர்களுக்கு ஒரு உண்மையான தீர்க்க தரிசி தேவையாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஏசாயா 5 கடைசி நாட்களில் ஸ்திரீகள் அப்படி செய்வார்கள் என்று கூறுகிறது. சரியாக அப்படியே செய்வார்கள். ஆகையினால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பிரசங்க பீடத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனாக இல்லை, அவன் சபையாருக்கு பயப்படுகிறான். தேவன் பின் வெளிச்சத்தை, அந்த சாயங்கால வெளிச்சத்தை அனுப்பும்படியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு சத்தியம் என்னவென்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்க அவர் அனுப்புவதாக வாக்களித்துள்ள அந்த ஒருவரை நமக்கு அனுப்பும்படியாய் நாம் ஜபம் செய்வோமாக. எசபேல்களும் ஆகாபுகளும் அப்பொழுது அது அவர்களை பிரித்துவிடும். அது முற்றிலும் சரியே. நினைவிருக்கட்டும், ஸ்திரீகள் அந்த விதமாக நடந்து கொள்ள துவங்கின போது, இப்பொழுது நாம் இன்னும் சற்று பின்னாக போய் அவர்கள் தலைமையை வெட்டிக் கொள்வது அந்த விதமாக நடந்து கொள்ள துவங்கின போது, ஸ்திரீயானவள் அந்த விதமாக நடந்து கொள்ள துவங்கின போது, அந்த நேரத்தில் தானே அந்த பருவ காலத்தில் கடைசி கால எலியா கடைசி கால அடையாளத்தோடு லோத்தின் நாட்களில் இருந்தது போன்று கடைசி கால அடையாளத்தோடு காட்சியில் தோன்றுவார். புரிகின்றதா? கடைசி கால அடையாளம், ஸ்திரீகள் அந்த விதமாக நடந்து கொள்ள துவங்கின போது அவர்கள் இப்பொழுது அந்த விதமாக நடந்து கொள்கின்றனர். அது அந்த நேரத்தில் தானே எலியா காட்சியில் வந்து அவருக்கு பின்னாக தேவனுடைய அடையாளம் அசைந்து வர எல்லா இடங்களையும் வாரி அழைத்து கடிந்து கொண்டு கிழித்தறிவான். சரியா? அவனேதும் பெரிய கூட்டத்தை ஒன்று அடைக்கப் போவதில்லை. வேதம் கூறுகின்றது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று. புரிகின்றதா? அது உண்மையே, அது முற்றிலும் சரியே. எலியாவும் அவனுடைய 700 யோவாரும் அவனுடைய சிறுமந்தையும் போல, அந்த சிறுமந்தையை தவிர மற்றெல்லோராலும் அவன் புறக்கணிக்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். நாம் இன்றைக்கு எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பாருங்கள். நாம் திரும்பி அந்த மூல பெந்தேகோஸ்தேக்கு போக வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் தேவனுடைய காரியங்களுக்கு திரும்பியாக வேண்டியவர்களாயிருக்கிறோம். நாம் திரும்பியாக வேண்டும். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய அனுபவத்தில் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். நாம் அந்த வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நான் அவ்வாறு நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அதை செய்யாதீர்கள். நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்தியுங்கள். நீங்கள் ஆவியால் நிரப்பப்பட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். உனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானது இந்த வார்த்தைக்கு முரணாயிருந்தால் அப்பொழுது நீங்கள் அந்த ஆவியை அப்படியே விட்டுவிடுங்கள். தேவன் உங்களுக்கு ஆவியை தரும்படி ஜெபியுங்கள். இந்த ஆவியானது கடைசி நாளில் எழும்பும் போது அது அவர்களுக்கு கள்ளத்தனமாக இருக்கின்றவர்களுக்கு எதிரான ஒரு எச்சரிப்பாக இருக்கும். புரிகின்றதா? ஏனென்றால் யோவான் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினைக்காதிருங்கள் என்றான். நம்முடைய பிதாக்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் அல்லது பெந்தேகோஸ்துகளாக இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ள நினைக்காதிருங்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பெந்தேகோஸ்துகளாக இருப்பதனால் மன்னிக்கப்பட போகிறீர்கள் என்று நினைக்காதிருங்கள். இல்லவே இல்லை. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அது முற்றிலும் உண்மையே. ஆமையா, தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் கடைசி நாளில் சற்று பேசுங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே திருப்பட்டும். நாம் எப்படி கண்டறிய முடியும் என்பதை நான் உங்களுக்கு காட்டட்டும். நான் இங்கே அநேக வேத வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். நான் அவைகளிலிருந்து குறிப்பிட்டுக் கொண்டு வந்தேன். நான் ஒன்றை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் உபாகமம் 18 எடுத்து ஒரு நிமிடத்தில் அது என்னவென்று பார்ப்போம். இங்கே நான் முடிப்பதற்கு முன்னதாக இந்த வேத வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க முடியும். உபாகமம் 18 சரிதானே? இப்பொழுது நாம் பார்ப்போம். 18 20 வசனம், உபாகமம் 20.
Which shall presume to speak a word in my name which I have not commanded him to speak.
சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லத் துணியும் தீர்க்கதரிசியும், வேறே தேவர்களின் பண்மை நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாகக்கடவன். அது உண்மை. ஆவிக்குரிய பிரகாரமாய் போய்விட்டான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நமக்கு ஒரே தேவன் உண்டு, தேவர்கள் அல்ல. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் நாம் எப்படி அறிவோம்? அங்கே அவர்களில் அநேக பேர்கள் இருப்பார்கள். நாம் எப்படி அறிவோம்? ஒருவன் அதை சொல்லுகிறான், இன்னொருவன் இதை சொல்லுகிறான், ஒருவன் இதை சொல்லுகிறான், இன்னொருவன் அதை சொன்னான். அந்த விதமாக இப்பொழுது கவனியுங்கள். நாம் அறிந்து கொள்வோம்.
When a prophet speaketh in the name of the Lord, if the thing fall not nor come to pass, that
ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினால் சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம், தேவன் அதை கூறவில்லை என்றால் அப்பொழுது அதை குறித்து பயப்படாதே, அதெல்லாம் பரவாயில்லை, அதை மறந்துவிட்டு உன்னுடைய காரியங்களில் தொடர்ந்து போ. புரிகின்றதா? இப்பொழுது நாம் என்ன கேள்விப்படுகிறோம் என்பதை நோக்குங்கள். அப்போஸ்தல பிரமாணம், மெத்தோடிஸ்ட் பிரமாணம், பேப்டிஸ்ட் பிரமாணம், பெந்தேகோஸ்த பிரமாணம், 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 பிரமாணம். ஒரு பிரமாணம் என்றால் என்ன? நீங்கள் அதை எங்கிருந்து பெறுகிறீர்கள்? அப்போஸ்தல பிரமாணத்தை எனக்கு வேதத்தில் காட்டுங்கள் என்று நான் எவருக்கும் சவாலிடுகிறேன். அப்படி ஒரு காரியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்படி அப்போஸ்தலர்கள் ஒரு பிரமாணத்தை உடையவர்களாக இருந்து அதையே அவர்கள் பற்றிக் கொண்டிருந்திருந்தால் இதோ அது இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்களே, நாம் எங்கே இருக்கிறோம் என்று உங்களால் காண முடிகின்றதா? நாம் ஒரு பயங்கரமான நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம். அது என்ன? கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம். இப்பொழுது இங்குள்ள புருஷர்களிலும் ஸ்திரிகளிலும் பெருவாரியானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர். அதை கண்டும் காணாமல் இருக்க வேண்டாம். நினைவிருக்கட்டும், நாம் இந்த காரியங்களை எல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவைகள் இந்த நாட்களில் நடக்க வேண்டியவைகளாய், நாம் ஜீவிக்கின்ற இந்த வேளையில் நடக்க வேண்டியவளாய் இருக்கிறது. இது மேசியாவின் வருகைக்கு முன்னதான வேளையாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு அறிவிப்பானது வர வேண்டியதாக இருக்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கட்டும். நாம் மல்கியாவுக்கு திரும்பி போவோம். அது பழைய ஏற்பாட்டின் கடைசியாக இருக்கிறது. மல்கியாவில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். இதற்கு ஒரு நிமிஷம் செவி கொடுங்கள். இப்பொழுது நீங்கள் மல்கியா மூன்றை கவனிப்பீர்களானால் இயேசு கூறினது போல யோவானின் வருகையை கூறுகிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவினுடைய வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கிற யோவானாய் அது இருந்தது. அவர் கூறின விதமாகவே சரியாக அப்படியே உடன்படிக்கையின் தூதனாய், வனாந்தரத்தில் இஸ்ரவேலரோடு இருந்த தூதனாய் அவர் ஆலயத்துக்கு வந்தார். அவர்தான் அந்த தூதனாய் இருந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன் அவர் நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். பவுல் தன்னை உயர்த்தாதபடி இருக்க அவனுக்கு ஏன் ஒரு சுகவீனம் கொடுக்கப்பட்டது? இயேசுவானவர் மரித்து அடக்கமண்ணப்பட்டு மீண்டும் எழுந்த பின்னர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தமஸ்குக்கு போகிற வழியிலே பவுல் அவரை முகமுகமாய் சந்தித்தான். அவர் நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனிடத்திற்கு திரும்பி சென்றேன் என்றார். பவுல் மேல் நோக்கி பார்த்தான், அங்கே ஒரு பெரிய வெளிச்சம், அதே அக்னி ஸ்தம்பம் இருந்தது. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அதே அக்னி ஸ்தம்பத்தை தான். பவுல் அவரிடத்தில் பேசினான், அவர் திரும்பி பவுலிடத்தில் பேசினார். ஜனங்கள் அவர் பேசினதை கேட்கவில்லை, அவர்கள் அவர் பேசினதை கேட்கவில்லை, ஆனால் பவுல் அவர் பேசுவதை கேட்டான். அவர், சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றார். அதற்கு அவன், கர்த்தாவே, நீர் யார் என்றான். அவர், நான் இயேசு, இப்பொழுது எழுந்து நேத்திர எனப்பட்ட வீதிக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். நான் ஒரு தீர்க்க தரிசியை வைத்திருக்கிறேன், அவன் அங்கே வந்து நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி என்பதை உனக்கு கூறுவான் என்றார். பவுல் அங்கே போய் ஞானஸ்தானம் பெற்று பின்னர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு, மாம்சத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலவீனத்தை நான் உடையனாய் இருக்கிறேன், ஒரு பிசாசு, அது என்னை குட்டும் ஒரு சாத்தானாய், சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்றான். அது அடிக்கு மேல் அடியாக இருக்கிறது. அவன் சற்று தேறி வருவான், உடனே அது அவனை மீண்டுமாய் அடிக்கும். அது என்னை விட்டு நீங்கும்படியாய் நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், ஆனால் கர்த்தரோ, பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்று கூறினார். பின்னர் அவன், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என்றான். பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றவர்களுக்கு கிடைத்த வெளிப்பாட்டை காட்டிலும் அவன் அதிகமாக பெற்றிருந்தான். அவர் போய் இரண்டு அல்லது அதிகமான வருஷங்களுக்கு பிறகு அவன் அவரை அக்னி சமமாய் நின்று அவனுடன் பேசுகிறதை அவன் கண்டான். இன்றைக்கு எவ்வளவு அதிகமாக! 2000 வருஷங்களுக்கு பின்னர் அவர் இன்னமும் ஜீவிக்கிறார். ஆமென். அவன், நான் என்னை உயர்த்தாத படிக்க அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சகோதரனே, நான் உங்கள் எல்லோருக்கும் மேலானவன். பாருங்கள், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்னர் நான் அவரை கண்டேன், நான் அவரிடத்தில் பேசினேன், நான் உயர்த்தாத படிக்கு என்னை தாழ்மையாய் வைக்க அங்கே ஏதோ காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆம், இயேசுவின் நாமத்தில் மனுஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறினவன் இவன்தான். வானத்தில் இருந்து வந்த தூதனாவது என்றான். அவன், அவர்களுடைய பள்ளிகள் எங்கே இருந்ததோ நான் அங்கு போகவில்லை என்றான். நான் உடனே எருசலேமுக்கு போகவில்லை, 14 வருடங்களாக நான் அங்கு செல்லவில்லை என்றான். நான் நேராக எகிப்திற்கும் அங்கே ஆசியாவுக்கும் சென்றேன் என்று கூறினான். அவன் கர்த்தருடனே ஆலோசித்து அங்கே 3 வருடங்களாக பழைய ஏற்பாட்டை தியானித்து அவர்களெல்லாம் ஒப்பிடப்படுகின்றதை கண்டான். 14 வருடங்கள் சென்ற பின்னர் அவன் திரும்பி வந்து பேதுருவையும் அவர்களையும் சந்தித்த போது அதே சுவிசேஷத்தையும் அதே விதமான ஞானஸ்தானத்தையும் உடையவனாய் அதே காரியத்தை செய்தவனாயிருந்தான். ஆமென். அது உண்மை என்று அவன் அறிந்திருந்தான். ஆமையா, இப்பொழுது மல்கியாவில் கவனியுங்கள். இங்கே மல்கியா 3, உங்களால் கூடுமானால் நான் இதை உங்களுக்காக தெளிவுபடுத்துகிறேன். நாம் எளிதாக இப்பொழுது நாம் மத்தேயு 11 அதிகாரத்துக்கு திருப்புவோமாக. நான் இதை தவறாக வைத்திருக்கலாம், நான் அதை வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நான் அதை பார்த்திருக்க வேண்டும். மத்தேயு 11 நாம் பார்ப்போம். இதிலே துவங்குவோம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடமிட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யோவானின் கழுகு கண்கள் அங்கே சிறையில் மங்கிவிட்டது போலும். புரிகின்றதா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். யோவான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த காரியங்கள் தான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை அவன் கேள்விப்பட்டால் நான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வான். புரிகின்றதா? அவர் கூறினார், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த விதமாக அது கூறவில்லை. அப்படி கூறுகிறதா? இல்லை, அப்படி கூறவில்லை. அது கூறுகிறது, சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற அடையாளம் கவனியுங்கள். அவர்கள் போன பின்பு, என்னிடத்தில் இடரடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், என்னிடத்தில் இடரடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேறு வார்த்தைகளில் கூறினால், அல்லது என்னை குறித்து வெட்கப்படாதவன், என்னை குறித்து வெட்கப்படாதவன் எவனோ அவன் பாக்கியவான். புரிகின்றதா? அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? இந்த தீர்க்கதரிசியை இப்பொழுது கவனியுங்கள். எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? யோவானை அல்ல. ஓஹோ, இல்லை. அவன் ஸ்தாபனங்களை பார்த்து, புல்லில் இருக்கும் பாம்பு சந்ததியினரே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், அதை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள துவங்காதீர்கள். ஏனென்றால் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். ஓ சகோதரனே, அவனோடு காற்றினால் அசையக்கூடிய ஒரு நாணல் அல்ல அவன். காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே 2-3 முறை வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். இதோ மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்து, உங்களுக்கு தெரியும், வாலிபமானவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பள்ளிகளுக்கு சென்று அறிவாற்றலுள்ள சொற்பொழிவுகளை தந்து, உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்டதான பெண்மைத்தனமான காரியங்கள் செய்கின்ற போதகர்கள் பாருங்கள். புரிகின்றதா? முன்வரிசையில் நின்று அவன் ஒன்றும் இருபுறம் கரைக்குள்ள பட்டயத்தை அவன் சோற்றுபவன் அல்ல. நீங்கள் யாரை பார்க்க போனீர்கள்? அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனையா? அவர்களிடத்தில் அவர் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார்? நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? ஒரு தீர்க்கதரிசியையா? கவனியுங்கள். ஆம், தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையுள்ளவன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமையா? அவன் யார்? அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். அவன் ஒரு தீர்க்கதரிசியிலும் கூடுதலானவன். அவன் அந்த காலத்தின் தூதராயிருந்தான். நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? ஒரு தீர்க்கதரிசியா? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். இப்பொழுது இங்கே மல்கியா 3 பாருங்கள், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய். கவனியுங்கள், இப்பொழுது மல்கியா 4, இதில் நான் வாசிக்கட்டும். அவன் திரும்பி வரப்போகிறான். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அது இந்த நாளா இருக்கிறது, நான் தெருவழியாய் நடந்து சென்று ஜனங்களை பார்க்கிறேன், நீங்கள் அவர்களிடத்தில் பேசலாம், அவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள், உங்களை பரிகாசம் பண்ணுவார்கள், அது என்ன என்று நான் நினைக்கிறேன். அன்றொரு நாள் அங்கே உள்ள அந்த சதுர தொண்டை வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தேன். நான் சில ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களோ ஆ என்று கூறி நடந்து போய்கொண்டே இருந்தார்கள். ஏதோ என்னிடத்தில், அவர்கள் அணுகுண்டு தீவனம், சீக்கிரத்தில் அவர்கள் சாம்பலாகி தரையின் மேல் சிதறி போடப்படுவார்கள், அவர்களை அப்படியே விட்டுவிடு, உன்னுடைய பகுதியை நீ பேசிவிட்டாய், ஆயத்தமாகி இங்கிருந்து வெளியேறு என்று கூறிற்று. ஹல்லேலூயா. நான் யூகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கவே கூடாது. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் அரைக்கச்சையை கட்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களை அழைக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.
For behold, the day cometh that shall burn as an oven.
இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். அது சரியாக அப்படியாகத்தான் இருக்கும். விவசாயிகளாகிய உங்களில் சிலருக்கு இது தெரிந்திருக்கும். ஒரு மகத்தான பயங்கரமான தீ ஒரு கோதுமை வகையில பிடித்துக் கொண்டால் அவள் வெறுமன சூளாயிருக்கும், அவைகள் அப்படியே சாம்பலாய் கிடக்கும். அக்கினி தாக்கினால் அதைத்தான் செய்யும். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே அவைகளில் ஒன்றும் மீதியாய் விடப்பட்டிருக்காது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அதுதான் ஆயிரவர சாட்சி. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆயிர வருட அரசாட்சிக்குள் வரும்போது துன்மார்க்கரின் சாம்பல். ஓரேபிலே இஸ்ரவேல எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்பொழுது அது யோவானாய் இருந்திருக்க முடியாது, அது இருக்கவே முடியாது. ஏனென்றால் உலகமானது அப்படியானால் அழிந்து போயிருக்குமே. ஆனால் இங்கே மத்தேயு 3 அவர் அவருக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார். இயேசு எனக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவது அந்த எலியாவே. ஆனால் இந்த மகத்தான அருகுண்டு தாக்குவதற்கு முன்பாக நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இந்த நாளுக்கான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஓ அது எலியாவா, அது யோவானாக இருக்க வேண்டும் எனலாம். யோவான் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தான், உண்மையாகவே அது முற்றிலும் சரியே. இயேசுவானவர் அப்படி கூறி இவனை குறித்து தான் நான் உரைத்தேன் என்று உறுதிப்படுத்தினார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது வரப்போகிற எலியாவாக இருக்க முடியாது. புரிகின்றதா? அது இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அது அப்படி இருந்திருந்தால் அப்பொழுது தீர்க்க தரிசனம் தவறாயிருக்கும். பூமியானது அங்கே அழிக்கப்படவில்லை. புரிகின்றதா? ஆனால் அந்த பெரிதும் பயங்கரமான கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியாவை அனுப்புவேன். அவருடைய முதல் வருகையை கவனியுங்கள். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவான். அதைத்தான் அவன் முதலாவது செய்தான். அவன் கிறிஸ்துவின் வருகையை பற்றின புதிய யுகத்தின் செய்தியை கொண்டு வந்து அந்த பழைய வைதிக பிதாக்களை அந்த வைதிக விசுவாசத்திலிருந்து வெளியே இழுத்து புதிதாய் பிறந்த விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தான். அப்படியானால் அவன் இரண்டாவது முறையாக வரும்பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்தை பெந்தேகோஸ்தே பிதாக்களிடத்திற்கு மூல செய்திக்கு திருப்பினான். இப்பொழுது இங்கே வெளிப்படுத்த 3 திருப்புங்கள். நீங்கள் அதை சரியாக அங்கே மீண்டுமாக காணலாம். எனவே அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. என் சகோதரனே, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அது உண்மை. மிகாயாவுக்கு எதிராக 400 தீர்க்க தரிசிகள் இருந்தது போன்று அவர்கள் கூறுகிறார்கள், நாம் கடைசி நாளில் இருக்கிறோம். நாம் அறிவோம், கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள அடையாளத்தை காட்டுகிறார்கள், ஸ்தாபனங்களை சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், நாம் சேர்ந்து கொள்வோம், நீங்கள் வந்து எங்கள் சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அங்கத்தினர் சீட்டை கொண்டு வாருங்கள், அந்த சபையிலிருந்து இந்த சபைக்கு உங்கள் அங்கத்தினர் சீட்டை மாற்றிக்கொள்வதற்கு இன்று காலையில் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஓ, அர்த்தமற்றது. அங்கத்தின உரிமை உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறது? பரலோகத்திலே உங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் அதை குறித்து மறந்துவிடுங்கள். கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள அடையாளங்களை காட்டுவார்கள். ஆனால் பாருங்கள், உண்மையான தீர்க்க தரிசிகள் தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருப்பார்கள். உண்மையான அடையாளங்கள் தேவனுடைய உண்மையான வார்த்தையை ஒரு உண்மையான சபைக்கு கொண்டு வரும். உண்மையான சபையானது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் கலிகூறும். கடைசி நாட்களில் சிறுமந்தையானது கொடுக்கப்படும் போது அது கொண்டு போகப்படும், புறஜாதியாரின் மீதமாயிருக்கும். இயேசுவானவர் வந்தபோது அங்கே ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. யோவானின் சிறு கூட்டம் மட்டும்தான் அவரை விசுவாசித்தவர்களாயிருந்தனர். அங்கிருந்து இயேசுவானவர் அவர்களை எடுத்து அவர்களில் இருந்து சீஷர்களை உண்டு பண்ணி இப்படியாக சென்று கொண்டிருந்தார். அழிவு வந்தபோது, நோவாவின் காலம் வந்தபோது அவன் ஒரு அடையாளமாயிருந்தான். அவன் ஜனங்களை மேடைக்குள் கொண்டு போனான். எலியா வந்தபோது ஜனங்கள் இருந்ததான குழப்பத்திற்குள்ளிருந்து அவர்களை வெளியே இழுத்தான். யோவான் வந்தபோது எல்லா தீர்க்கதரிசிகளும் அடையாளங்கள் 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 அடையாளங்களாயிருந்தார்கள். அவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு அடையாளத்தை வாக்களித்துள்ளார். கடைசி நாட்களில் அங்கே ஒரு அடையாளம், அது கண்டும் காணாமல் விடப்பட்ட அடையாளமாயிருக்கும். ஜனங்கள் அதை காண்கிறதில்லை, அவர்கள் அதற்கு மேலாக சென்று அதை போகவிடுகிறார்கள். சகோதரனே சகோதரியே, சபையை சேர்ந்து கொள்ளாதீர்கள். முடிக்கும் தருவாயில் நான் அதை கூறுகிறேன். உங்களுக்கு மன எழுச்சி உணர்ச்சிவசப்படுதல் போன்றதான அனுபவங்கள் மாத்திரம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் நீங்கள் அவர்களின் மேல் சாந்திராதேயுங்கள். அருமையான ஜனங்களே, நீங்கள் அதை செய்யாதேயுங்கள். நான் ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே பின்னால் இருக்கிற ஒலிப்பதிவு பெட்டிகளில் கிளிக் அறிகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். இப்பொழுது நான் சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? கவனியுங்கள், அப்படி செய்யாதீர்கள். அதை போன்று நான் அநேக காரியங்களை சில சமயங்களில் கூறுகிறேன். அதனால் மற்ற இடங்களில் இருந்து ஜனங்கள் தேவரோடு தரித்திருங்கள், உங்களுடைய உண்மையான அடையாளத்துக்காக காத்திருங்கள், நீங்கள் அதை காண்பீர்கள். அதெல்லாம் உங்களை சுற்றியே இருக்கும். ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் அதன் பக்கமாக நடந்து அதை கடந்து போவார்கள், ஆனால் அதை காண மாட்டார்கள். இயேசுவானவர் வந்தபோது அவர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். அவர்கள் எலியாவை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எலியா உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த அர்த்தமற்றதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அது அர்த்தமற்றது என்றனர். எலியா ஜீவித்ததான, பிரசங்கித்ததான, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததான அந்த சொந்த பட்டணத்தில் சரியாக அங்கேயே பிள்ளைகள் எலியாவை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, கர்த்தர் அவனை ஒரு சுழல் காற்றிலே மேலே எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு எச்சரிப்பு வெளிவந்த போது அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை நோக்கி சிரித்தார்கள். இதோ எலியா, எலிசா, அதே அடையாளங்கள் அவன் மேல் இருக்க வருகிறார். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் ஒரு பாவனையாக இதோ வருகிறான். எலியா, எலிசா, அதே எலியாவிடம் இருந்த அதே அடையாளங்களோடு அதே காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். சிறு பிள்ளைகளும் கூட அவனை பின்தொடர்ந்து, மொட்டைத்தலையா, நீ ஏன் எலியாவை போல் மேலேறி போகவில்லை என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். பாருங்கள், அந்த பயபக்தியற்ற அந்த பிள்ளைகளுக்கு என்ன சம்பவித்தது? இன்றைக்கு அவர்கள் சிரிக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். கவலைப்படாதே சகோதரனே, நியாய தீர்ப்பானது இப்பொழுதே ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முகத்தின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது, அது உண்மை. நியாய தீர்ப்பு ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கோபாக்கினை அனைத்தும் நல்லோரை பகைக்கிறவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தழித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒரு உணர்ச்சி வசப்படுதலை எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஒரு மன கிளர்ச்சியை எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்தித்து தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வரும் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர் உங்களுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் வல்லமையினாலும் அன்பினாலும் ஜுவாலையினாலும் நிரப்புவார். தேவனே, அங்கே எங்கேயோ அடுத்த சில நாட்களில் என்னுடைய ஸ்தானத்தை நான் கண்டுபிடித்து என்னுடைய அடுத்த அசைவை எங்கே என்று நான் காணும் வரைக்கும் அங்கே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். நாம் நீண்ட காலமாய் காத்திருக்கிறோம். நான் ஒரு நீண்ட காலமாய் காத்திருக்கிறேன். என் பின்முற்றத்தில் நான் புல்லை வெட்டி கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் என்னுடைய வீட்டை கட்டின போது கர்த்தர் என்னை அழைத்தார். என்னுடைய மனைவி அழுதாள். ஏனென்றால் அவளுடைய தாயாரை விட்டு வர அவளுக்கு மனதில்லை. அவள் கவனிக்கப்படாமல் போகலாம் என்பது போன்று நானும் கூட ஒரு வயோதிப தாயை உடையவனாய் இருக்கிறேன் என நான் நினைத்தேன். ஒரு நாள் நான் அங்கே புல் வெட்டி கொண்டிருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் கீழே உட்கார்ந்தேன். அப்பொழுது அவ்வளவு தெளிவாக ஒரு சத்தம், உன்னை வேறுபிரித்துக் கொள், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறினது. நான் தேவனாகிய கர்த்தாவே, என்னை இங்கே சந்தோஷமாய் வையும், நான் எதற்கு விரோதமாக இருக்கிறேன் என்று நீர் பாரும் என்றேன். அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றன. தாய் பிராய் மகிமையில் இருக்கிறாள். தாய் பிரணாமும் கூட, என்னுடைய அசைவு எங்கே கர்த்தாவே? இந்நாட்கள் ஒன்றில் நியாய தீர்ப்பு இந்த தேசத்தை தாக்கப் போகிறது. சுவிசேஷத்தை கேள்விப்படாத மற்ற தேசங்கள் அங்கே இருக்கின்றன, அங்கே இடங்கள் இருக்கின்றன. நீங்கள் என்ன செய்தாலும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த ரங்கூரத்தை விட்டுவிட வேண்டாம். தேவன் நீங்கள் இதை மறந்து போகாதபடிக்கு ஒரு இரும்பு எழுதுகோலை எடுத்து உங்கள் இருதயத்திற்குள் அதை செதுக்குவாராக. அதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள், திரும்பி வாருங்கள். மன எழுச்சியோ, உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது வேற எந்த காரியத்தின் பேரிலோ சார்ந்திராதிருங்கள். ஏதோ காரியம் உங்களுக்குள் சம்பவித்து நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள விரும்பி, நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க விரும்பி, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் சரியான விதமாய் நீங்கள் ஜீவிக்க விரும்பும் வரைக்குமாய் உங்களுக்குள்ள யாவற்றோடும் தேவனை தேடுங்கள். அதை செய்யுங்கள். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நினைவிற்கட்டும், நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஒரு நிமிடத்தில் நான் இதை முடித்து ஜெபிப்பதற்கு முன்பாக இதை நினைவில் வையுங்கள். மறந்து விடாதீர்கள், எனக்கு செவி கொடுங்கள். ஜெபகுடாரமே, இந்த ஒரு நாள் இன்னும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தால் உலகமே எனக்கு செவி கொடு. அது எங்கே போகுமோ அங்கே ஒரு அடையாளம், உண்மையான ஒரு அடையாளம் எழும்பும். ஒருவேளை அது ஏற்கனவே எழும்பி அது கண்டும் காணாமல் விடப்பட்டிருக்கலாம். தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான அடையாளம் எப்பொழுதுமே அது கண்டும் காணாமல் விடப்பட்டுள்ளது. ஜபம் செய்வோம்.
As that great voice spoke down on that day a few weeks ago, standing by the side as I was crossing over that log.
நசரேயனாகி இயேசுவே, அந்த மரத்தை சுற்றிலும் இருந்த மரத்துண்டுகளை சில நாட்களுக்கு முன்பு நான் கடந்து கொண்டிருக்கையில் அந்த மகத்தான சத்தம் அக்கறையில் பேசி, புதிய ஏற்பாட்டின் இயேசுவானவர் தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவாவாக இருக்கிறார் என்று சொல்லிற்று. ஓ தேவரே, நான் இந்த பாறையின் மேல் நிற்கிறேன். மற்றெல்லா நிலமும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணல் தான். மற்றெல்லா நிலமும் அமிழ்ந்து கொண்டிருக்கும் மணலே. சில 30 வருட காலமாய் கர்த்தாவே, இந்த பள்ளத்தாக்கினூடாக நான் குக்குரலிட்டு வருகிறேன். அந்த செய்தியிலிருந்து நான் ஒரு அங்கிலம் கூட விலகவில்லை. நான் துவங்கின போதிலிருந்தே அதே செய்தி, அதே காரியம், ஜனங்களை திரும்ப அழைத்தல், ஒரு உணர்ச்சி வசப்படுதலுக்குள்ள அல்ல, ஆனால் தேவனை சந்திக்கும் ஒரு அனுபவத்திற்கு, அவருடைய ஆவியினால் பிறப்பிக்கப்படும் ஒரு அனுபவத்திற்குமே. ஓ, ஒரு நியாய தீர்ப்பை தவிர வேறு என்ன விடப்பட்டிருக்கும்? அந்த செய்தியை புறக்கணிப்பவர்களுக்கு கர்த்தாவே, அங்கே ஒன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. கடைசி நாளின் அடையாளங்களையும், நீர்தான் தேவன் என்று பிழை இல்லாமல் அதை நிரூபிக்கவும், நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்பதையும் அறிவிக்க நீர் அவ்வளவாய் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறீர். இன்றைக்கு தேசத்தில் உள்ள எல்லா மகத்தான சுவிசேஷர்களும் நமது நாட்டின் தலைநகரத்திலும் மற்ற தேசங்களிலும் கூக்குரலிட்டு உறுதி செய்வதையும் பய சோர்வையும் நாங்கள் இங்கு கேட்கும் போது, பிரான்சு தேசத்தில் இருக்கும் அந்த மகத்தான மனிதர்கள் முதலாவது குண்டு கண்டக்கிலுள்ள லூயிவில்லில் விடும் என்று முன்னறிவிப்பதை நாங்கள் கேட்கும் போது, அவைகள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்படியே வாரிக்கொள்ளும். ஓ தேவனே, அவர்கள் கேட்க அவர்களுக்கு ஒரு தருணம் உண்டாயிருந்தது, ஆனால் அவர்கள் மனதில்லாதிருந்தனர். தினசரி பத்திரிகைகள், சபை பத்திரிகைகள், தொலைக்காட்சி, வானொலி அதை அறிவித்திருக்கிறது. அங்கே சாக்கு போக்குக்கு இடமே இல்லை. பின்னர் கர்த்தாவே, நீர் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என் பிதாவர் உன்னை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றீர். இப்பொழுது பிதாவே, இந்த ஜபத்தை நான் எனக்காக ஏறெடுக்கிறேன். இங்கே நான் வயது சென்றவனாய் ஆகிக்கொண்டே போகிறேன். இன்னும் எத்தனை நாட்கள் எங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறியோம். கர்த்தாவே, இன்றைக்கும் கூட நாங்கள் இராமற் போகலாம். ஆனால் என்ன விடப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் என்ன விடப்பட்டிருந்தாலும், ஓ தேவனே, அதை நீர் எடுத்து அதனோடு நீர் எதையாவது உம்முடைய மகிமைக்கென்று செய்யக்கூடுமா? கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நீர் எனக்கு கொடும் என்று நான் முதலாவதாக எனக்காக ஜபிக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அந்த நாளிலே நான் உம்மை சந்திக்க வரும்போது அது நன்றாய் செய்யப்பட்டது என்று கூறும்படியாக நான் விரும்புகிறேன். என்னுடைய ஜீவியத்திற்காக உம்முடைய மகத்தான இருதயத்தில் அது பெரியதாக இருந்தாலும் அல்லது சிறியதாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும் சரி, இதோ நான் இருக்கிறேன். ஒரு அக்கினி தழலுடன் ஒரு தூதனை அனுப்பி எங்களுடைய உதடுகளை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. கடைசியான மகத்தான காரியமானது பூமியை தாக்குவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. தேவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று பாவமான வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் நாங்கள் இருப்போமாக. இந்த சிறிய சபை, நாளுக்கு நாள் நூற்றுக்கணக்கான மைல்கள் இந்த ஜனங்கள் காரோட்டி வருகிறார்கள். ஓ நித்தியமானவரும், நேசிக்கிறவரும், ஒரு கிரியையும் ஒருபோது மறவாதவரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவரே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரே, இப்பொழுது அவர் உன்னதமான மகத்துவமானவரின் வலது பாசத்தில் வீற்றிருக்க செய்திருக்கிறவரே, மாம்சத்தில் வாசம் செய்த தேவனே, உம்முடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிப்பவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எப்பொழுதும் அங்கே ஒரு அடையாளம், முடிவிலே ஒரு அடையாளம் உண்டு என்பதை நினைவு கூறுவார்களாக. அவர்களுடைய வேலைகளிலே அவர்கள் எங்கே இருந்தாலும், வீதியின் மூலைகளில் இருந்தாலும், பெட்ரோல் நிலையங்களில் இருந்தாலும், அல்லது வேறெந்த இடமாக இருந்தாலும், பல சரக்கு கடையிலும் பால்காரிடத்திலும் சாட்சி கூறும்படி செய்து அவர்கள் மற்றவர்களை ஜெயிக்கும்படி செய்ய நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜபிக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே, ஏதாவது காரியம் அவருடைய இருதயத்தில் எச்சரிக்குமானால் அவர்கள் ஒரு சாட்சியாயிருப்பார்களாக. எல்லா மனிதர்களாலும் வாசிக்கப்படுகின்ற எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கும் அளவிற்கு அவர்கள் அத்தகைய தேவபக்தியாயும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியங்களாயும் ஜீவிப்பார்களாக. தேவனே, எங்கள் சிறிகளை ஆசீர்வதியும். ஓ தேவனே, அவர்களுடைய முகங்களை அவர்கள் கழுவும்படி செய்வீராக. அப்படி செய்யாதவர்கள் அந்த எசபேல் அழகு சாதனங்களை அவர்கள் மேலிருந்து நீக்குவார்களாக. அவர்கள் அணுகின்ற அந்த அசுத்தமான ஆடைகளை அவர்கள் அணியக்கூடாது என்றும், சீமாட்டிகளை போன்று அவர்களுடைய தலைமுடியை வளர்விட வேண்டும் என்றும் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் போதுமான கிறிஸ்தவ துணிச்சலை உடையவர்களாய், தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் உள்ளவராயும் இருக்கும்படி செய்வீராக. ஏனென்றால் கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்டதான காரியங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் அந்த சிறிய கிளையானது கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி அதை முன்னுரைத்தது போன்றே தேவனுடைய பார்வையிலே அது மகிமை உள்ளதாயிருக்கும். தேவனே, இதை அழியும். நான் செய்யத்தக்கதாக அங்கே வேறொன்றும் கிடையாது. வருடா வருடம் நான் என் சத்தத்தினால் கூச்சலிட்டிருக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுது நீர் அசைந்தாலொழிய நான் செய்யக்கூடியது அங்கே ஒன்றுமில்லை. நீர் செய்வீர் என நான் ஜெபிக்கிறேன். நீர் செய்வீர் என்று நான் அறிவேன். ஏனென்றால் நீர் அதை உம்முடைய வார்த்தையில் வாக்களிப்பீர். அதிலேதான் நான் நிற்கிறேன். நான் ஒரு சாட்சி மாத்திரமே கொடுக்க முடியும் கர்த்தாவே. நீர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான். பிதாவானவர் கொடுக்கிற யாவும் வரும். உம்முடைய வார்த்தை காத்துக் கொள்ளப்படும் என்ற அந்த நிச்சயத்தை நான் உடனாயிருக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. வெறுமன உணர்ச்சி வசப்படுவதை சார்ந்திருக்கிறவர்கள் யாரேனும் இங்கு இருப்பார்களானால் ஒரு கால் அவர்கள் சத்தமிட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். அல்லது நாங்கள் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கொள்ள முடியாது கர்த்தாவே. ஏனென்றால் பந்து விளையாட்டின் போது ஜனங்கள் சத்தமிடுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான கேளிக்கைகளின் போது ஜனங்கள் சத்தமிடுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குமட்டாய் அவர்கள் தரையிலே கூக்குரலிட்டு நடனமாடுவதான எல்லா காரியங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். அது நீரல்ல தேவனே. ஆனால் உம்மை சந்திப்பதற்கும் உம்மோட பேசுவதற்கும் நீர் திரும்ப பேசுவது, அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஓ, இந்த நிமிஷத்திலே நீர் பரிசுத்த ஆவியை இந்த அறைக்குள்ளாக, இந்த சிறிய தாழ்மையான சிரத்திற்குள்ளாக நீர் அனுப்பும் என்று தேவனே உம்மிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் வருவதற்கு பாத்திரமான ஸ்தலம் அங்கே இல்லையே. ஆனால் தேவனே, உம்முடைய சொந்த படியில் அவரை நீர் நேராக இந்த அறைக்குள்ளாக அனுப்பி ஆத்துமாக்களை நம்ப செய்யும்படியாய் நான் ஜபிக்கிறேன். சற்று முன்பு நான் கூறினது போன்று கர்த்தாவே, இந்த பீடத்து அடைப்புகளில் யாருடைய வழியிலாவது ஒரு முட்டுக்கட்டையை போடும்படி ஜனங்களை கெஞ்சி நம்ப செய்து அவர்களை மேலே போகும்படி செய்து அடுத்த வருடம் நாங்கள் திரும்பி வரும்போது அவர்கள் துவக்கத்தில் இருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான நரகத்தின் பிள்ளையாக அவர்கள் இருப்பதை கண்டறிகிறோம். நீர் அவர்களை நம்ப செய்து மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்தினாலுடைய அவர்களால் எப்படி வர முடியும்? இந்த கட்டிடத்தில் பாவியாகிய மனிதனாவது அல்லது ஸ்திரீயாவது பையனாவது அல்லது பெண்ணாவது காலையில் இருப்பார்களேயானால் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவான உணர்த்து மலமையோடு வந்து கண்ணீர் அவருடைய கண்ணங்களில் வடிந்து அவருடைய ஆத்மாவில் சுட்டும்படியாய் செய்து கர்த்தாவே, அவருடைய இதயத்தின் ஆழத்திலே அவர்கள் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மிடத்தில் ஜபிக்கிறேன். இதை அழியும் கர்த்தாவே. அவர்களுக்கு பீடம் தேவையில்லை. அவருடைய ஆத்மாவை அவர்களுக்கு பீடமாயிருக்கிறது. அதை அழியும் கர்த்தாவே. அப்பொழுது அவர்கள் முழு இருதயத்துடன் உம்மிடத்தில் வந்து, நான் இப்பொழுது நான் மனம் திரும்பி இருக்கிற என்னுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுவார்கள். இதை அழியும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும். எங்களுக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் சுவிசேஷர்களை தாரும். வருந்தி அழைத்து இழுத்து ஸ்தாபன பிள்ளையாக்குபவர்களை அல்ல. தேவனே, சில பிள்ளைகளை உமக்கென்று எழுப்புகிறாங்க. ஜனங்களை ஜெபிக்கும்படியாய் செய்யும் கர்த்தாவே. நான் கொர்நேலியுவின் வீட்டை நினைக்கிறேன். அதற்கு முன்னர் ஒரு புறஜாதியானுக்கு அப்படி சம்பவிக்கவில்லை. ஆனால் அவர்களோ உபவாசித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருந்தனர். அந்த தேவனுடைய மனிதர் அந்த தீர்க்க தரிசி அங்கே நின்ற போது அவர் அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கையிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவனே, அந்த விதமான ஒரு கூட்டத்தை அருள்வீராக. பேதுருந்த வசனங்களை பேசுகையில், ஓ தேவனே, அவர்கள் ஆயத்தமாயிருந்தனர். அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் உத்தமமாயிருந்தனர். அவர்கள் வெறுமன காத்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அதுவரை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்கள் மத்தியில் இறங்கி வரும் வரைக்குமாய் அந்த அப்போஸ்தலர்கள் காத்திருந்தனர். அவர்களால் அவரை காண முடிந்தது. அவரோடு பேச முடிந்தது. உலகத்தை முருகலான தீக்கரையாக்கின இருதயத்தோடு அவர்கள் வெளியே சென்றனர். அவர்கள் தைரியமாக இருந்து அவர்களுடைய சொந்த தலைகளே வெட்டப்படக்கூடிய ஸ்தலங்களின் மத்தியிலும் நின்றார்கள். அவர்கள் உங்களுக்கு அல்லது உங்கள் அமைப்புகளுக்கு அல்லது மனிதரான ஸ்தாபனங்கள் ஆகிய உங்களுக்கு செவி கொடுப்பது எங்களுக்கு சரியா இருக்குமா அல்லது தேவனுக்கு நாங்கள் செவி கொடுப்பது சரியா இருக்குமா, நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் விடுதலை செய்து போகும்படியால் அனுப்பின உடனே நேராக வெளியே நடந்து சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மீண்டுமாய் பிரசங்கித்தார்கள். ஓ தேவனே, அதை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே.
Raise up this one that you're speaking.
நீர் எங்களோடு வேத வார்த்தைகளில் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஒருவனை எழுப்பும். அவனை அபிஷேகியும் கர்த்தாவே. அவனுக்காக நான் அழைக்கிறேன். அவனை அனுப்பும் கர்த்தாவே. ஓ தேவனே, எங்களுடைய பசுள்ள இருதயங்கள் அழுது கொண்டிருக்கின்றன. அவனை அனுப்பும் கர்த்தாவே. அவன் மீண்டுமாக பிதாக்களின் விசுவாசத்துக்கு திருப்புவான். அது அவர்களை இந்த ஸ்தாபன பொம்மைகளில் இருந்து தூர கொண்டு போய் பெந்தேகோஸ்தே என்று அவர்களுக்கு இருந்தது போன்று இவர்களுக்கு தேவனோடு ஒரு உண்மையான அனுபவத்தை கொடுக்கும். மீண்டுமாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான சபையாய் அதே செய்தியோடு, அதே விசுவாசத்தோடு, அதே உபதேசத்தோடு, அதே வேதத்தோடு, அதே தேவனோடும் அதே அடையாளங்களை கொடுக்கும் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பும். எங்கள் மத்தியில் இருக்கும் வியாதிஸ்தரை இன்றைக்கு சுகப்படுத்தும் கர்த்தாவே. தேவையுள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்று நான் இவ்வளவு நேரமாக தாமதித்திருந்தேன். இங்கே இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரவு அப்போஸ்தலனாகிய பவுல் ராம் முழுதுமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் ஒரு வாலிபன் மேலே இருந்து கீழே விழுந்து மரித்து விட்டான். அவன் தூங்கிவிட்டான். தூங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அவன் தூங்கிவிட்டான், கீழே விழுந்தான், அவனுடைய ஜீவன் போய்விட்டது. அப்போஸ்தலன் ஜெபம் செய்தான், ஜீவன் மீண்டுமாய் அவனுக்குள் திரும்பி வந்தது. ஓ தேவனாய கர்த்தாவே, வியாதியில் விழுந்தவர்கள் இங்கே அநேகர் இருக்கின்றனர். வழக்கமாக முடிக்கும் நேரத்தை காட்டிலும் நீண்ட நேரம் காத்திருந்தோம், அங்கே வியாதியாய் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே தனிப்பட்ட முறையில் ஒரு அக்னி ஸ்தம்பமாய் வருகிற அந்த வல்லமை வந்து தம்மை தாமே அறிவித்து அவர் யார் என்று தம்மை தாமே அறியும்படியாய் செய்யட்டும். நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இங்கிருக்கும் ஒவ்வொரு நபரையும் அவர் தாமே சுற்றி கொண்டு வியாதிஸ்தரை சுகப்படுத்தி ஆவியினால் நிரப்பி எல்லா விதங்களிலும் எங்களுக்கு தேவையாயிருக்கிற விடுதலையை அருள்வாராக. எங்களுடைய இருதயங்களை விசுவாசித்தினாலும், தேவனே மரியாதை விசுவாசித்தினாலும், விட்டுக் கொடுக்காத விசுவாசித்தினாலும் நிறைத்து நாங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவர்களாய் இருக்கும்படி செய்வீராக. அதை அழியும் கர்த்தாவே, இது உம்முடைய ஜனம், உம்முடைய செய்தி, உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஊழியக்காரர்கள். பிசாசுக்கு எங்கள் பேரில் எந்த பிடியும் கிடையாது. இந்த கூடாரம் அழிக்கப்படும் போது அவரால் எங்களையும் கூட அழிக்க முடியாது. ஏனென்றால் இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் வேறொன்று எங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அவரால் எந்த கருதலும் எங்களுக்கு செய்ய முடியாது. ஏனென்றால் எங்கள் சத்ருவாய் இருக்கின்ற எல்லா காரியங்களும் உமக்கு சத்ருவாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தின் கிரயத்தினால் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த ஜனங்களை வியாதியினால் கட்டி வைத்திருக்க பிசாசுகளே, அவர்கள் ஒவ்வொருவரிலிருந்தும் வெளியே வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் இந்த வார்த்தை சத்தியமா இருக்கிறது என்று உரிமை கோருகிறேன். நீ அவர்களை விட்டு விலகு. உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. உனக்கு உண்டு என்று நீ உரிமை கொண்ட எல்லா காரியங்களும் கல்வாரியில் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இதற்கு மேல் நீ அவைகளை பற்றிக் கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது கர்த்தாவே, இங்கே இருக்கின்ற எல்லா புருஷருக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் அல்லது பெண்ணுக்கும் அதை நம்புவதற்கு விசுவாசத்தை தருவீராக. வார்த்தை உரைக்கப்பட்டாயிற்று. நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று கூறி உங்கள் இருதயத்தில் சந்தேகியாமல் இருந்தால் விசுவாசம் உள்ள ஜபம் பிடியாளியை ரட்சிக்கும். நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாம் அதை அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்மிடத்தில் எந்த விசுவாசம் இருந்தாலும் தேவன் நமக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்தால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். அது அபிதமாக தான் இருக்கிறது என்று நான் அறிவேன் கர்த்தாவே. எனவே சுகத்துக்காகவும் ரட்சிப்புக்காகவும் இதை எனக்கு அருள்வீராக. ரட்சிப்பு முதலாவது, பின்னரே இந்த வியாதிகள் என்று நான் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது கூறியிருக்க வேண்டும். அதை அழியும் தேவனே. ஏனென்றால் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா விலையேறப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு சில சமயங்களில் அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய சரீரம் இன்னமும் சாத்தானுக்கு சொந்தமாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் அதை அவன் எடுத்துக் கொள்வான் என்று அவன் அறிவான். அவன் அதை நெசுக்கி குழிக்கு அனுப்பி விடுவான். பூமியின் புழுக்கள் அதிமேல் ஊர்ந்து அதை திரும்பி போடும். ஆனாலும் அவனால் அந்த ஆத்மாவை ஒருபோதும் தொட முடியாது. ஏனென்றால் அது தேவனுடைய வெளியேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த ஜீவனின் மூலமாக இலையில் இருந்தது போன்று அது மீண்டுமாய் அதை கொடுத்த தேவனிடத்திற்கு அது திரும்பி, அது திரும்ப அடுத்த காலத்தில் சாத்தானால் ஒருபோதும் தொட முடியாத ஒரு புதிய சரீரத்தோடு திரும்பி வரும். வயோதிபமோ அல்லது வேற எந்த காரியமோ அதை ஒருபோதும் தொட முடியாது. அது ஒரு மகிமையடைந்த ஒரு சரீரமாய் இருக்கும். நாங்கள் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஜனத்தை இப்பொழுது ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடையவர்கள். நான் அவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். நான் அதை இயேசுவின் நாமத்தில்
கேட்கிறேன். For I say unto thee, these words which thou hast listened to, has it not been well said unto thee to give ear to these things which thou hast heard? Truly I say unto thee, my servant, yea, I have give great diligence in my spirit to come unto thee for this occasion. And because of this, thou hast set in motion, according to my spirit, the beginning of those things which thou hast spoken about. Glory. Truly I say unto thee this day, ye people, yea, I say, give diligence to these things and gird thyself under my truth. For I say that the impending things that are now taken place shall increase, and the spirit of destruction and madness shall surely take thee unawares. Yea, I say, give heed this morning, for mine invitation is to whosoever will. Yea, I say, look unto this word which thou hast heard this morning, and believe the sign which has brought into thy presence. For I am the Lord thy God that speaketh unto thee. Hallelujah.
Praise.
I speak unto thee, my prophet, this morning. I say thou hast well broken my bread of life. And I say unto thee, I have cleaned thou heart. Thou art in a time of need, because thou needs a leading of thy spirit in this day and hour as never before, saith the Lord. And I say, my sheep are wandering about in the world, but I say I have ordained thee from the foundation of the world to go. Especially to my lost sheep of Israel, for they require signs, and I have given thee that sign. I say unto thee, my people, that sign is within thy midst this morning. Thou must take heed of the word. For I say, my servant broke the word of life the way that I would have him to, for I have anointed him just with clay for this purpose, saith the Lord.
That is not my word. That is his word.
அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. ஓ, இந்த மணி வேளையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மணி வேளையில் நமக்கு என்ன தேவை? நண்பர்களே, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? மகத்தான புகழ்பெற்றவரிடத்தில் தேவன் வருவதில்லை, அவர் தாழ்மையான மத்தியில் சிறிய தாழ்மையான காரியங்களில் தேவன் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கட்டடத்தின் மத்தியில் என்ன அசைந்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது ஜனங்கள் மத்தியில் என்ன அசைந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம். நான் எதையும் சொல்வதற்கு முன்னர் ஆவியானவர் சகோதரர் நிக்கிம்பாலின் மூலமாக இந்த செய்தியை கவனியுங்கள். ஏனென்றால் வந்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தை குறித்து உங்களை எச்சரிக்கும்படியாக நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஏதோ காரியம் அல்லது அதை போல இன்னொன்று ஏன் அதை கூற வேண்டும்? என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். சில காரியங்கள் நான் இங்கே எழுதி வைத்திருக்கிற வேத வார்த்தைகள், நான் அவைகளை தொடக்கூட இல்லை. நான் அதை அப்படியே கடந்து சென்றேன். நான் அங்கே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டேன். புரிகின்றதா? அந்த வேத வார்த்தைகளில் சிலவற்றை நான் தொட்டது கூட இல்லை. நான் முற்றிலுமாக வேறதன் பேரிலோ கடந்து சென்றேன். ஏதாவது ஒன்று வருவதை ஒருமுறை கேட்கும் போது திரும்பி அது எங்கே இருந்தது என்பதை கண்டறிகிறேன். இப்பொழுது ஆவியானவர் எல்லா திசையிலிருந்தும் பேசுகிறார். ஓ ஜனங்களே, உத்தமமாயிருங்கள், உண்மையாயிருங்கள், நீங்கள் சாந்திராதேயுங்கள். பாருங்கள், எல்லா தீர்க்கதரிசிகளும் நீங்கள் ஏதோ மகத்தானதும் பளபளப்பாய் உள்ள காரியத்தையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகையின் போது சகல மலையும் தாழ்த்தப்பட்டு பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் என்று தாவீதும் கூட கூறியிருந்தான். மலைகள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளும், இலைகள் எல்லாம் கைகொட்டும் என்று கூறினான். ஏன்? இயேசுவானவர் வந்தபோது அவர்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். அது முடிவிலே என்னவா இருந்தது? ஒரு வயதான தாழ்மையான பிரசங்கியார், கல்வி அறிவு இல்லாதவனாக 9 வயதிலேயே மாநாந்திரத்துக்குள்ளாக சென்று மனிதனால் பயிற்சி அளிக்கப்படாமல் ஆனால் தேவனால் பயிற்சி அளிக்கப்பட்டான்.
Came out and stood with a piece of sheepskin wrapped around with wool.
வெளியே வந்து ஆட்டு தோலை போர்த்தினவனாய் முகமெல்லாம் முடி வளர்ந்து ரோமம் மிகுந்தவனாய் தலைமுடி கழுத்து வரை தொங்கிக் கொண்டிருக்க நின்று வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் வராந்திரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் வெளியே வந்து நதிக்கரையின் சேற்றிலே நின்று கொண்டு மேசியாவின் வருகையை அறிவித்தான். மேசியா நேராக நடந்து அவனடைக்கு ஜனங்கள் மத்தியில் ஒரு சாதாரண மனிதனாய் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். இதுவரை சம்பவித்திருந்த காரியங்களில் மகத்தான ஒரு காரியமாக இருக்கும் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் அறிவித்திருந்தனர். அப்படியாகத்தான் இருந்தது. புரிகின்றதா? மகத்தானதும் பலபலப்பானதுமான ஏதோ காரியத்தை, ஏதோ காரியம் சம்பவிக்கும்படியாக அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள். புரிகின்றதா? பரிசுத்த ஆவி பளபளப்பதில்லை, அது கொழுந்து விட்டு எரிகிறது. பளபளப்பது உலகத்தை பற்றியதா இருக்கிறது, கொழுந்து விட்டு எரிதலா இருக்கிறது, தேவனை பற்றியதா இருக்கிறது. தாவே என்மேல் கொழுந்து விட்டு எரியும் என்பதே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. என்னை தாழ்த்தும், என்னை எடும், என்னை வார்ப்பியும், என்னை உருவாக்கும். ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியே என்மேல் புத்தம் புதிதாய் அசைவாடும். என்னை வார்ப்பியும், என்னை உருவாக்கும். உமக்கு சொந்தமானதா என்னை உருவாக்கும் கர்த்தாவே, என்னை வெறுமனை எடும். இங்கே இன்று காலையில் இந்த கட்டிடத்தினூடாக கிறிஸ்துவனுடைய ஆவியானது சுற்றிலுமாய் அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த பிரசங்க பீடத்தில் நான் நிற்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக இங்கே உலகத்தை நியாயத்திற்கு போகும் தேவன் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அங்கே வார்த்தையை பற்றி 1, 2, 3 ரூபகாரங்கள் அப்படியே வேதம் கூறும் விதமாகவே இருந்தது. அந்த நேரத்திலும் அதன் பிறகும் அது மூடப்பட்டதை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? 1, 2, 3 எல்லாமே வேத பிரகாரமாக ஒழுங்காக இருக்கிறது. ஒவ்வொன்றும் வேத பிரகாரமாக ஒழுங்காக இருக்கிறது. ஓ, உங்கள் இதயங்களை திறந்து புரிந்து கொள்ளுங்கள். ஓ,
என்ன
ஒரு நேரம்! இந்த நேரத்தில் என்ன சம்பவிக்க கூடும்?
They were in an upper chamber all with one accord waiting for
அவர்கள் எல்லோரும் முறுமுறுப்பட்டவர்களாய் மேலறையில் காத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வெறுமன அங்கே போய் கர்த்தாவே, என்னுடைய பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன், இப்பொழுது நான் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டேன் என்று நான் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டு செல்கிறேன் என்று கூறாதீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வாரங்களானாலும் நாட்களானாலும் அது என்னவாக இருந்தாலும் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தாவே எனக்கு கற்பியும், கர்த்தாவே காத்திருக்க எனக்கு கற்பியும். கர்த்தருக்கு காத்திருங்கள். இரவும் பகலுமாய் தொடர்ந்து அண்ணால் தேவாலயத்திலே தொடர்ந்து இரவு பகலாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் இயேசுவை உள்ளே கொண்டு வந்த போது அவள் பார்வையற்றவளாய் இருந்து கட்டடத்தினூடாக சுற்றிலுமாய் அசைந்து போய் ஒரு குருடான ஸ்திரீ அவளுடைய கரத்தை அவர் மேல் வைத்து தேவனை ஸ்தோத்தரித்தாள். ஏனென்றால் அவள் சரீர பிரகாரமாக கூடாயிருந்தாள். அவளுடைய ஆவியில், அவள் ஆவியினால் அவர் எங்கே நின்று கொண்டிருந்தாரோ அங்கே அவள் நடத்தப்பட்டாள். அங்கே சிமியோன் பின்னாக ஜெப அறையில் அவருக்காக பின்னாக காத்துக் கொண்டிருந்தான். 80 வயதான வயோதிபன், ஏறக்குறைய 90 வயது கிழவன், அவரை காணாமல் மறிக்க மாட்டான் என்ற வாக்குத்தத்தை பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து பெற்றவனாயிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். நான் மேசியாவை காணும் வரைக்கும் நான் மரணத்தை காண மாட்டேன் என்று வெளிப்படையாக ஜனங்களிடத்தில் கூறியிருந்தான். அதே நிமிடத்தில் ஒரு சிறிய குழந்தை, அவர் என்னவாயிருந்தார்? அவர்கள் மேசியாவை உள்ளே கொண்டு வந்த போது காவல் பண்ணுகிற அனைவரும் ராணுவ மரியாதை செலுத்துவது போன்ற ஒரு புகழ் வாய்ந்தவராய் அல்ல, இனிமையாகவும் அருமையாகவும் நறுமணம் கமழும் துணிகளால் சுற்றப்பட்டு பிரதர்ஷைக்கு கொண்டு வரப்படும் குழந்தைகள் போலும் அல்ல. ஆனால் ஒரு சிறிய தாய் தூஷிக்கப்பட்டு பரிசுத்த விவாகத்துக்கு புறம்பே அவள் குழந்தையை பெற்றதாக கூறப்பட்டாள். காளை மாடுகளின் முகத்தில் கட்டப்படும் கந்தை துணிகளால் அவரை சுற்றிக் கொண்டு அந்த கட்டடத்தினூடாக நடந்து வந்தாள். எல்லோரும் அவருக்கு சற்று தூரமாய் விலகியே இருந்தனர். ஆனால் இதோ வருகிறது அந்த சிறிய குழு, அந்த சிறிய கூட்டம். ஒன்று அண்ணாள், இன்னொன்று சிமியோன். வரிசையினூடாக நடந்து கொண்டு அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்பதை அறியாதவர்களாய் அதன் மேல் அவனுடைய கண்களை வைத்து அவனுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே என்றான். பாருங்கள், புரிகின்றதா? பளபளப்பானது ஒன்றும் அங்கில்லை, கொழுந்து விட்டு எரிதல். அது தூஷிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு அடையாளமாயிருந்தது. இன்றைக்கு அந்த அடையாளம் தூஷிக்கப்பட்டாலும் அதற்கு ஒத்துழைப்பே கிடையாது. அது தூஷிக்கப்பட்டு எல்லா விதமாயும் அழைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு அடையாளமாய், தூஷிக்கப்பட்ட ஒரு அடையாளமாய் இருந்தது. தூஷிக்கப்படும் ஒரு அடையாளம் என்று வேதம் அதை குறித்து பேசுகிறது. நம்முடைய வீட்டிற்கு நாம் பிரயாணமாய் போகையிலே நாம் இதை நினைவு கூறுவோம். இந்த செய்தி உங்கள் இதயத்திலிருந்து ஒருபோதும் மறித்து போக விடாதீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் அதை செய்யாதீர்கள். இரவும் பகலுமாய் அதை தியானியுங்கள். அவருடைய காட்சி தேவன் இப்பொழுது எழுப்ப வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபியுங்கள். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம், ஏனென்றால் சீக்கிரத்தில் இனி காலம் செல்லாது என்பது வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் வந்து கொண்டிருக்கிறோம் சகோதரன் பிரணாம். அது எப்பொழுது நடக்கும் எனக்கு தெரியாது. ஒரு கால் இன்றைக்கு, ஒரு கால் நாளைக்கு இருக்கலாம். இன்றைக்கு சம்பவிக்கவில்லை என்றால் நான் அதை நாளைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். அது ஒரு கால் இந்த வருடமாய் இருக்கலாம், அடுத்த வருடமாய் 10 வருடங்களுக்கு பின் இருக்கலாம், ஒரு கால் 30 வருடங்களுக்கு பின் இருக்கலாம். அது எப்பொழுது இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்பொழுதிலிருந்தே சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். சாதாரணமான ஏதோ காரியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அதை செய்யாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் பேசும் வரைக்கும் இரவு பகலாக இளைப்பாறாதீர்கள். மூட மதாபிமானத்திலிருந்து விலகிருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள், அதை செய்யாதீர்கள். அதுதான் அந்த அளவான தீவிரமான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்கள் அதை கண்டு பயப்படும்படி செய்கிறது. புரிகின்றதா? காரணம் தீவிரமான மத வைராக்கியம் தான். அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் பேசும் வரைக்கும் அங்கேயே தரித்திருங்கள். பார்க்க போனால் அது உங்களுடைய ஆத்மாவாக இருக்கிறது. அங்கே அக்கறையிலே நித்தியத்தை கழிக்கப் போகின்ற ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமுள்ளவராயிருங்கள். வெறுமனே கரங்களை குலுக்குவது, ஒரு கோட்பாட்டை கூறுவது, விசுவாசத்தினால் ஏதோ காரியத்தை ஏற்றுக்கொள்வது, அதெல்லாம் செய்யாதீர்கள். நீங்கள் அதை செய்யவே செய்யாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் பேசுங்கள், தேவன் உங்களோடு பேசட்டும். என்ன உங்களுக்கு சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். உங்களுடைய வாஞ்சைகளையும் என்ன நடக்கிறது என்பதையும் கவனியுங்கள். நீங்கள் தேவனோடு பேசினீர்களா அல்லது இல்லையா என்பதை அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்று காலையில் அவர் மேல் விசுவாசம் வைத்த உங்களுக்குத்தான் பீடத்தை அழைப்புகளை குறித்து நான் சொன்னேன். வேதத்தில் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேரோ, கர்த்தரின் மேல் விசுவாசம் வைத்த அனைவரும் அவர்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் பீடத்தை அழைப்புகள் நமக்கு இருந்ததே கிடையாது. ஜனங்களை முன்னுக்கு அவர்கள் கொண்டு வந்ததே இல்லை. நீங்கள் அதை செய்யும் போது எல்லா விதமான வேலையும் பெற்றுக் கொள்வீர்கள். இங்கே பீடத்தை அழைப்பில் வந்த ஒரு நபர் கர்வம் கொண்டவனை போல காணப்படுகிறான். முழங்கால் படியிட்டான். ஏனென்றால் யாரோ முயற்சித்து அவனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவன் மீண்டும் ஒரு முறை கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இரு மடங்கு கடினமாகிவிடும். புரிகின்றதா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதில் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசு, பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். வார்த்தையோடு தரித்திருங்கள், மற்றவைகளை தேவன் செய்வார். அது உண்மை. தேவன் மற்றவைகளை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இன்றிரவு உங்களை காண நம்பிக்கையா இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவராலும் வர முடியும் என நம்புகிறேன். உங்களில் அநேகர் வெளியே தங்க வேண்டியதா இருக்கிறது என்று நான் அறிவேன். என்னுடைய சகோதரன் பேசுவதை கேட்கும்படி நானும் இன்றிரவு இங்கே வருவேன். அது தேவனுக்கு சித்தமாயிருந்தால் அவருடைய இரண்டு செய்திகளையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சகோதரன் நெபில் ஒரு இனிமையான தேவனுடைய மனிதன். அவர் பிரசங்கிக்க நான் கேட்கும் போது அது நேராக அவருடைய இருதயத்திலிருந்து வருகிறது என்று நான் அறிவேன். நான் அதை அறிவேன். அன்றொரு இரவு சகோதரர் நெபில் அந்த குறிப்பை கூறும்போது, நான் என்றாவது ஒரு நாள் நான் அவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று நான் குறிப்பிட்டதை எடுத்துரைத்தார். நான் அவ்வாறு செய்தேன். ஏன்? உத்தமத்தையும் உண்மையையும் அவரில் நான் கண்டேன். அவருக்கு மட்டும் அதை கொடுக்க முடிந்தால், அவரால் மட்டும் அதை உண்மையாகவே காண முடிந்தால், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நான் அறிந்திருந்தேன். சபைக்கு கூறிவிட்டு நான் காத்திருந்தேன். கவலைப்படாதிருங்கள், அந்த மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் சரியாக பதில்வார் என்றேன். இதோ இன்றைக்கு அவர் இங்கே ஜெபகுடாரத்தின் ஒரு போதகராக செய்தியிலும் கிரியையிலும் எவ்வளவு திடமா இருக்கக்கூடுமோ அவ்வளவு திடமா இருக்கிறார். அவர் தேவனை விசுவாசிக்கிறார். சகோதரர் நெவிடமிருந்து ஏதாவது காரியம் வந்தது என்று கேள்விப்பட்டால் அது அசலானது என்றும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றும் நான் அறிவேன். ஏனென்றால் அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதனாயிருக்கிறார். நான் கரங்களை அதன் மீது வைத்தாயிற்று. இங்கே இருக்கின்ற உங்களுடைய கைக்குட்டைகளுக்காக ஜெபிக்கப்பட்டாயிற்று. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள் என்று நம்புகிறேன். தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார் என்று நம்புகிறேன். ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக நாம் இங்கு அவ்வளவு அதிகமாக நாம் இங்கு வருகிறதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு மூச்சு விடும் போதும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெறுகிறோம். நாம் எதற்கு இங்கு வருகிறோம் என்றால், திருத்தப்பட, கலைந்து போட, நம்முடைய இருதயங்களை விருத்து சேதனம் செய்து தேவனுக்கு முன்பாக வர, நம்முடைய முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்கவே இங்கு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அதை மறந்து போகாதீர்கள். தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான அடையாளத்தை காண தவறி போகாதீர்கள். நான் ஆராதனையை சகோதரன் நெவிலிடம் கொடுக்க போகிறேன். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவர்
கூறட்டும். I know that it has been well that you have been here. And it has been good that I have been here. And I was supposed to be here, and you were supposed to be here. Your mission has been correctly fulfilled, if you esteem it to be so. What you have this morning, you can have because you received it of God. And immediately we're having baptism service following this, and Brother Willard Collins will be officiating in the baptism service, and we have two or more candidates, and we'd like to see 100 candidates for baptism in the name of Jesus Christ this morning.
Amen.
Determined to display your faith in a manifest fashion. Faith is never worth, faith spoken of is no good, but faith demonstrated is the order of the Bible.
Amen.
Through obedience, faith can be demonstrated. May God grant to anyone this morning that's here that feels disposed to so do. May you come if this is the if this is a little out of your order of what you'd planned, or maybe you had an appointment immediately to make or something. If you can afford to delay that and go through with this act of obedience, I believe as your humble brother in Christ and as a co-worker together with the prophet of God, I believe it'd be your best choice to make that decision now.
God grant.
And grant that you will come and take your place among the others who are to be baptized, that you might be in this number making up the little flock. Oh, it's wonderful, isn't it? To be one of His and to be according to His word. Shall we all stand together as we get ready to dismiss? Next Sunday, Brother Branham will be back with us again. Let's remember that announcement. He said he would be down here tonight, but he didn't say he would minister. However, my desire is always that he would. And he need have no fear about where I stand on that. My desire is most certainly, knowing that the message and the office that he has is a great need of this last day. I give place any time. I'll say this in the presence of the people and him. I gladly give place.
Yes.
Any time.
Amen.
In any service.
Amen.
For this important message, which I believe, because God spoke through two of us this morning, signifying the sign of this. And I am delighted to have the privilege of being able to just be one that can give place to it.
Yes.
And I would tonight that I would be glad to if our brother and God's servant and prophet was so disposed to do so. I most gladly will give place to it. Just only at his word, whatever he feels. But he has spoken, and we'll just rest the conclusion of the whole thing in the hands of Almighty God.
ஒரு உண்மையான நண்பரிடத்திலிருந்து உங்களால் மிக இனிமையான எதையும் கேட்க முடியாது. உங்களால் முடியுமா? காரணம், பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். நீங்கள் சகோதரன் அனைவரை நேசிக்கிறீர்கள். நீங்கள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறீர்கள். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அதிக அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு நேசம் இருந்திருக்குமானால் அது இந்நாளாக இருக்கிறது. உண்மையான ரத்த சம்பந்தமான சகோதர சகோதரிகளை காட்டிலும் நாம் அதிகமாக சகோதரனே நாம் அவ்வளவு நெருங்கி சேர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அன்பும் பயபக்தியும் உயர்வான மரியாதையும் தான் நாம் ஒருவர் மேல் ஒருவர் நம்முடைய இருதயங்களில் உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் அதை விரும்புகிறேன். அந்த உண்மையான காரியத்தை நான் விரும்புகிறேன். சகோதரன் நெபில் சகோதரன் நெக்கிம்பாதம் கேட்கிறதா? அது சகோதரன் பங்கன் நினைக்கிறேன். அங்கே அந்த செய்தியை பின்னாக கொடுத்தாரே அவர். சத்தம் அவருடையது போன்று இல்லை. அவைகள் அந்த செய்திகள் தேவனிடத்திலிருந்து வந்தது. நண்பர்களே, உண்மையாகவே அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆவிக்குரிய பகுத்தறியும் வரமுள்ள எவரும் அதை அறிவார்கள். ஆனால் அது என்ன என்பது இதுதான். அடுத்தபடியாக நீங்கள் காணும்பட்டாய் நான் அவ்வளவாய் சகோதரன் நெபிலை நேசிக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கூறும்படியாய் தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றாலுடைய நான் எதையும் கூற விரும்ப மாட்டேன். புரிகின்றதா? இது என் இருதயத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னர் வந்தது. நேற்று இரவு மட்டாய் நான் அதிகமாய் அதை நோக்கி பார்க்கவில்லை. ஒரு சில வசனங்களை துரிதமாய் பார்த்தேன். அந்த காரணத்தினால் தான் அதை கொடுக்கும்படியாக நான் வந்தேன். இப்பொழுது அது என்னுடைய கரங்களை விட்டு நீங்கி போயிற்று. புரிகின்றதா? நீங்கள் அதனோடு என்ன செய்தாலும் சரி, அது உங்களை பொறுத்ததா இருக்கிறது. புரிகின்றதா? ஆனால் என்னுடைய கரங்களை விட்டு அது நீங்கி போயிற்று. ஆனால் சகோதரன் நெவிலும் நானும் அதே விதமாகத்தான் இருக்கிறோம். சில சமயங்களில் பேசுவதற்காக அதை போன்ற எந்த காரியத்திற்காக நான் இங்கே வந்து சகோதரன் நெவில் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை உடையதாக இருந்தால் நான் அப்படியே உட்கார்ந்து விடுவேன். அது உண்மையாகத்தான். தேவனுடைய செய்திக்கு நான் எப்பொழுதும் இடம் கொடுத்து விடுவேன். புரிகிறதா? அந்த விதமாகத்தான் நாங்கள் ஒருவருக்கொருவர் செய்கிறோம். அந்த காரணத்தினால் தான் நான் இவ்விதம் கூறுவேன். தேவன் எனக்கு எதையாவது கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது ஒரு கால் வெறுமென பேச நான் வந்து தேவன் சகோதரன் நெவிலுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்திருந்தால் நான் இங்கே பிரசங்க பீடத்தில் ஞாயிறு காலையில் ஞாயிறு இரவில் அது எப்பொழுது இருந்தாலும் சரி, சகோதரன் நெவில் அந்த அளவிற்கு அவர் ஒரு சகோதரன். என்னிடத்தில் வந்து சகோதரன் பிரணாம், நான் உண்மை தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் நம்புகிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று கூறுவார். நீர் அதை செய்வீர். செய்வீர் அல்லவா? ஆம், நானும் அதே காரியத்தை அவருக்கு செய்வேன். அவர் பேசப்போவதாக இருந்தால் நான் அவரிடம், சகோதரன் நெவில் நீர் என்னை மன்னிப்பீரா? தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். நான் அதை இப்பொழுதே ஜனங்களிடத்தில் கூறியாக வேண்டும் என்று கூறுவேன். சகோதரன் நெவில் அப்பொழுதே வழியை விட்டு அகன்று விடுவார். நாங்கள் ஒருவருக்கொருவர் அப்படி செய்து கொள்வோம். பாருங்கள், அந்த விதமாகத்தான் நாங்கள் செய்கிறோம். நான் அப்படி ஏதும் குறிப்பிட்ட காரியத்தை உடையவனாக இல்லை என்றால் அவர் பிரசங்கிப்பதை கேட்க நான் அவ்வளவு விரும்புகிறேன். நான் கேட்டிருக்கிறேன். கடந்த ஞாயிறு எத்தனை பேர் அவர் பேச கேட்டீர்கள்? அவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் கூறப்பட்டிருந்ததோடு அது அப்படியே ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது. ஜனங்களே, உங்களுக்கு போதுமான அளவு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் நிச்சயம் சரியாக ஜீவிக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். சகோதரன் நெவில், இப்பொழுது கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.